நேற்றிரவுக்கு பிறகு நாம் எல்லோரும் நிரப்பப்பட்டுள்ளோம். அநேகர் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டனர் என்னும் நல்ல அறிக்கைகளை இன்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். சகோதரன் கிரகாம் இன்றிரவு நம்முடன் கூட இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் இங்குள்ள அந்த கூடாரத்தைச் சேர்ந்த நம்முடைய கூட்டாளிகளில் ஒருவர். அவர் ஊடிகாவில் உள்ள பரிசுத்த சபையின் போதகராக இருக்கிறார். சகோதரன் ஜாக்சன், கடந்த இரவு அவர் இங்கிருந்தார். அவர் இருந்தார் என்று நான் நினைக்கிறேன், அல்லது இப்பொழுது இங்கே கூட்டத்தில் பின்னால் எங்கோ உள்ளார். யாரோ ஒருவர் சொன்னார், ஆம், சகோதரன் ஜாக்சன் இப்பொழுது கூட்டத்தில் பின்னால் உள்ளதை காண்கிறேன். மற்றும் சகோதரன் ரடல், இன்றிரவு அவர் இங்குள்ளாரா? அவரும் 62 நம்மை சேர்ந்த கூட்டாளிகளில் ஒருவர். அவர்கள் இங்கிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓ சகோதரன் பாட் மற்றும் இந்த எல்லா சகோதரர்களும், கூட்டத்தில் உள்ள மற்றவர்களும், நீங்கள் அனைவரும் இன்றிரவு இங்கு வந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது இது நியாயமென்று என்னால் காண்பிக்க முடியுமானால் உங்களிடம் பேசுவதற்கு சிறந்த போதகர்களில் சிலரை இங்கு அழைக்கலாம் என்றிருக்கிறேன். ஏனெனில் நேற்றிரவு அப்பேற்பட்ட ஒரு பெரிய நேரம் இருந்த காரணத்தால் என் தொண்டை சற்று கரகரப்பாய் உள்ளது. இப்பொழுது என் மனைவி என்னை திருத்துபவளாயிருக்கிறாள். சகோதரரே, நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நேற்றிரவு பின்னால் இருந்த ஜனங்களால் நான் பேசுவதை சரியாக கேட்க முடியவில்லை என்று அவள் கூறினாள். ஏனெனில் நான் இதற்குள் பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நாம் துவங்கும் முன்பு நான் ஒன்றை முயற்சி செய்ய போகிறேன். இப்பொழுது அது மேலானதா இருக்குமா என்று நான் எதிர்பார்க்கிறேன். மிகவும் பின்னால் உள்ளவர்களுக்கு நன்றாக கேட்கிறதா, அல்லது நான் பின்னால் சென்று பேசினால் இதைவிட நன்றாக கேட்கிறதா, அல்லது இது நல்லதா? இப்பொழுது தேனே, நீ இந்த முறை சரியாக கூறவில்லை. இங்கு நின்றால்தான் நன்றாக கேட்கிறது என்று அவர்கள் கூறுகின்றனர். சரி, ஓஹோ, என்னே, அவள் ஒரு ஸ்திரீ, அது ஒரு நல்ல விஷயம். அவளை நீண்ட காலமாக நான் பெற்றிருக்கிறேன். அவள் கூறுவது வழக்கமாக சரியாயிருக்கும். பாருங்கள், இந்த 3 இரவு ஆராதனைகளிலும் நாம் நிச்சயமாகவே மகத்தான நேரத்தை அனுபவித்து வருகிறோம். நானும் அனுபவித்தேன். இப்பொழுது இந்த ஒளிநாடாக்கள், நேற்றிரவு ஒலிநாடாக்களை தவிர, நான் சகோதரன் கோட்டை அழைத்து கூடாரத்துக்கென்று இந்த ஒலிநாடாவை பதிவு செய்யும்படி கூறினேன். ஆனால் பில்லிப்பால் அவருடைய காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாக கேள்விப்பட்டேன். எனவே எனக்கு தெரிந்த வரையிலும் ஒலிநாடா கூடாரத்துக்கென்று பதிவு செய்யப்படவில்லை. எனவே அதை நாம் இழந்துவிட்டோம். நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்று யாராகிலும் கூற, அதை சபையின் நிமித்தமாக நான் அதை சபையில் வைத்திருக்க விரும்பியிருப்பேன். இப்பொழுது நான் நேரத்தோடு கேள்விகளுக்கு பதில் சொல்லி முடித்துவிட்டால், இன்றிரவு நான் மகத்தான கலந்துரையாடல் என்பதன் பேரில் பேசப் போகிறேன். அதன் பிறகு நாளை காலை சுகமளிக்கும் ஆராதனை உள்ளது. நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகின்றோம். ஆகையால் நாங்கள் சென்று இல்லை, இப்பொழுது நான் உன்னை அழைத்து செல்லப் போகிறேன் என்று கூற முடியாது. அது சரியாக இருக்காது. ஆனால் நாங்கள் ஒரு தொகுதி ஜெப அட்டைகளை வழங்குகிறோம். எங்கிருந்தாவது அந்த அட்டைகளோடு நான் ஒரு சிலரை மேடையின் மேல் அழைப்பேன்.
And then if the Holy Spirit starts revealing,
அப்பொழுது பரிசுத்தாவி வெளிப்படுத்த துவங்கினால் அது கூட்டத்தின் மத்தியிலும் சென்று சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஜனங்களை தேர்ந்தெடுக்கும். பின்னர் நாளை காலை கர்த்தருக்கு சித்தமானால் சுகமளிக்கும் ஆராதனைக்கு முன்பு நான் பேசுவேன். என் மனைவி சிரிப்பதை நான் காண்கிறேன். தேனே, நான் பேசுவதை உன்னால் கேட்கவே முடியவில்லையா? ஓ, நான் பேசுவதை உன்னால் கேட்க முடிகிறது. பாருங்கள், அது அருமையாயுள்ளது. அவள் மிகவும் பின்னால் உட்கார்ந்து கொள்வாள். நான் பேசுவதை கேட்க முடியவில்லை என்றால் அவள் தன்னுடைய தலையை அசைத்து, நீங்கள் பேசுவதை கேட்க முடியவில்லை, நீங்கள் பேசுவதை கேட்க முடியவில்லையே
என்பாள்.
எனவே நாளை இரவு தண்ணீர் ஞானஸ்தான ஆராதனையுடன் கூடிய ஒரு சுவிசேஷ கூட்டம் இருக்கும். அதன் பிறகு நாளை இரவு நான் பிரசங்கித்து முடித்தவுடன் நாம் திரைகளை இழுத்து நாளை இரவு தண்ணீர் ஞானஸ்தானம் இங்கு கொடுப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் காலை நான் இல்லை, நாளை இரவு நான் ஒரு பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். அது ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது என்பதாகும். அதன் பிறகு புதன்கிழமை இரவு இங்கு நாங்கள் இருந்தால், புதன்கிழமை இரவு நான் இங்கு இருக்க கர்த்தர் அனுமதித்தால் நான் பேச விரும்பும் பொருள், நாங்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்பதாகும். இப்பொழுது அது கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தின மாலையாகும். பிறகு கிறிஸ்துமஸ் முடிந்தவுடனே கிறிஸ்துமஸ் விடுமுறை வாரம். அப்பொழுதுதான் நாங்கள் கடிதங்கள் அனைத்திற்கும், சகோதரன் மெர்சியரும் மற்றவர்களும் கடிதங்களை வழக்கமாக அனுப்புவதுண்டு. நாங்கள் அவைகளை பரப்பி இந்த கடிதங்களுக்கு ஜபத்தை ஏறெடுத்து உலகின் எந்த பாகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். இப்பொழுது அவர்கள் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்கள் பிளாரிடாவில் உடனடியாக நடைபெறவிருக்கும் தங்களுடைய மாநாட்டில் இருக்கும்படி ஒரு மகத்தான அழைப்பு விடுத்துள்ளனர். அங்கிருந்து நான் கிங்ஸ்டனுக்கு சென்று பிறகு ஹைடிக்கு சென்று அங்கிருந்து போர்ட்டோரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவிற்கும் சென்று மெக்சிகோ வழியாக செல்கிறேன். ஆனால் கத்தர் என்னை நார்வேக்கு வழிநடத்துவதாக தோன்றுகிறது. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனும் சிறு புத்தகம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? அது நார்வேயில் மார்க்க சம்பந்தமான மிகப்பெரிய வெளியீடாக உள்ளது. தேவன் அங்கு என்ன செய்துள்ளார் என்று சற்று யோசித்து பாருங்கள். நான் அங்கிருந்த போது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்க அவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை. நான் 3 இரவுகள் அங்கிருந்தேன். அவர்களோ வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்க என்னை அனுமதிக்கவில்லை. எனவே தேவனால் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் பாருங்கள். அங்கு ஜனநெருக்கம் அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் குதிரைகள் மேல் ஏறிய காவல் படையினரை கொண்டு வந்து நான் அந்த இடத்தை அடையும்படி ஜனங்களை தெருக்கள் நின்று விளக்கினர். நான் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கவில்லை. அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கைகளை வைக்கும்படி செய்து நான் அவர்களுக்காக ஜெபித்தேன். எனவே அதன் பின்னர் நான் நிச்சயம் செய்வேன். இப்பொழுது நாளை காலை இப்பொழுது இன்றிரவு இந்த கேள்விகளை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் நாம் உண்மையாகவே சில நல்ல கேள்விகளை பெற்றுள்ளோம். கர்த்தர் எவ்வளவு நேரம் நம்மை அதன் பேரில் வைத்திருக்க போகிறார் என்று எனக்கு தெரியாது. பின்னர் நாளை காலை பில்லி பால், ஜீன் அல்லது லியோ இவர்களில் ஒருவர் இங்கு 8 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் இங்கே ஜெப அட்டைகளை வழங்குவார். இப்பொழுது நகரத்துக்கு புறம்பே இருந்து வந்துள்ளவர்களே, நீங்கள் மறந்து போகாதபடிக்கு நான் உங்களிடத்திற்கு மறுபடியும் வருவேன். நீங்கள் ஜப வரிசையில் வர விரும்பினால் கூடுமான வரையிலும் நாங்கள் நகரத்துக்கு புறம்பே உள்ளவர்களை வரிசையில் வரவழைப்போம். இப்பொழுது சில நேரங்களில் இங்கே இந்த சபையில் அவர்கள் எப்படியோ என்று சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் அடைகிறோம். நகரத்துக்கு புறம்பே உள்ளவர்களை நாங்கள் இங்கு கொண்டு வரும்போது யாராகிலும் ஒருவர் பாருங்கள், அவர்களுக்கு என்ன கோளாறு இருந்தது என்று எனக்கு தெரியாது, ஒரு கால் அவர் தவறாக கூறியிருக்கலாம் என்கிறார். ஆகையால் நாங்கள் இந்த நகரத்தை சேர்ந்தவர்களை கொண்டு வந்தால் அவர்களோ நீர் அவர்களை ஏற்கனவே அறிந்திருக்கலாம் என்கின்றனர். எனவே பிறகு அவர்கள் அது கூறப்பட்டுள்ளது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஜெப அட்டைகளிலேயே உள்ளன என்கின்றனர். பாருங்கள், ஜெப அட்டைகளை வைத்திராதவர்களை குறித்து என்னவாய் உள்ளது? ஒவ்வொரு நாளும் இவ்வாறு கூறப்பட்டு வருகிறது. என்ன சொல்லுகிறீர்கள்? ஒலிபெருக்கியில் இருந்து பின்னால் நிற்க வேண்டுமா? பாருங்கள், நான் எப்பொழுதும் பாதையின் நடுவில் இருந்து பிரசங்கிப்பவன் என்று உங்களுக்கு தெரியும். எனவே நான் அந்த விதமாக அதை வைக்கலாம். இது பரவாயில்லையா? இது மேலானதாய் உள்ளது, இது அருமையாய் உள்ளது. அது என்னவென்று உங்களிடம் கூறுவேன். இங்குள்ள நம்முடைய ஒலிபெருக்கி அமைப்பு தரம் குறைந்தது, மிகவும் தரம் குறைந்தது. இப்பொழுது நல்ல ஒன்றை வாங்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. ஏனெனில் புது குடாரத்தை நாங்கள் உடனடியாக கட்ட விரும்புகிறோம். அப்பொழுது எங்களுக்கு விசாலமான அறை உண்டாயிருக்கும். புரிகிறதா? நாங்கள் இங்கே சுற்றிலும் உள்ள இடத்தை சற்று விசாலமாக்கி இன்னும் கூடுதலான இடங்களை அதில் ஏற்படுத்தினால் அப்பொழுது நாம் இங்கே இருக்கும் போது கூட்டங்களை ஏற்பாடு செய்யலாம். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், காலையில் பையன்கள் அவர்களில் ஒருவர் அல்லது 3 பேர் 8:30 மணிக்கு இடையே இல்லை, 8 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஜெபாட்டைகளை வழங்குவார்கள். அப்போது எல்லோரும் வந்து இடங்களில் அமர போதிய ஒரு வாய்ப்பை அளிக்கிறது. அவர்கள் எப்படி ஜெபாட்டைகளை கொடுக்கின்றனர், ஏன் அதை கொடுக்கின்றனர் என்பதை குறித்து நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருந்தேன். இது ஒழுங்காக இருக்க வேண்டும். பார்த்தீர்களா? இப்பொழுது நான் இங்கு வந்தால் இப்பொழுது போலவே இந்த ஸ்திரீ வரட்டும், இந்த ஸ்திரீ, அந்த மனிதன், இந்த ஸ்திரீ என்று கூறினால் என்னவாகும்? நீங்கள் பாருங்கள், அது ஒரு விதமாக கடினமாயிருக்கும். புரிகிறதா? பிறகு நீங்கள், நான் அப்படி பலமுறை செய்திருக்கிறேன், நாளை காலையும் அநேகர் இல்லாமற் போனால் ஒரு கால் நான் அப்படியே செய்யக்கூடும். நான் நகரத்துக்கு புறம்பே இருந்து இங்கு வந்துள்ள எத்தனை பேருக்கு கோளாறு உள்ளது, எழுந்து நில்லுங்கள் என்பேன். சகோதரன் மெர்சியர், நீங்கள் என்னை மீட்க வருகிறீர்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்ய போகிறீர்களா? ஓ, நீங்கள் வருகிறீர்கள். அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளவே வருகிறார். நான் இன்று உங்கள் பெண் சிநேகிதியிடம் பேசினேன். இப்பொழுது நீங்கள் என்னிடம் நல்லவராய் இருப்பது நலம். புரிகிறதா? சரி, அது நல்லது. சகோதரன் லியோ, அந்த தைரியத்தை நான் மெச்சுகிறேன். அது சரியில்லாது இருக்கும் போது நாம் அதை எப்படி சரிபடுத்துவது என்று நாம் அறிந்துள்ளபடி நம்மால் இயன்ற வரையில் மிக சிறப்பாக அதை சரிபடுத்துவோமாக. எனவே இப்பொழுது நகரத்துக்கு புறம்பே இருந்து வந்துள்ளவர்களில் கோளாரோடு உள்ளவர்களை தங்கள் கரங்களை உயர்த்தும்படி கேட்பேன். அதன் பிறகு அங்கு நான் நின்று கொண்டு பரிசுத்தாவி வரத்துவங்கி முழு கூட்டத்தையும் ஆட்கொள்ளும் வரைக்கும் யாராகிலும் ஒருவர் பேரில் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பேன். இங்கு அப்படி நடப்பதை கண்டவர்கள் எத்தனை பேர் இங்குள்ளனர்? நிச்சயமாக பாருங்கள், பாருங்கள். எனவே எந்த முறையை கடைபிடித்தாலும் அதனால் பாதகம் ஒன்றுமில்லை. அது சரியாக இதை நீங்கள் நினைவில் கொள்ள விரும்புகிறேன். நான் மறுபடியும் அதை நாளை காலை கூற முயற்சிப்பேன். புறஜாதிகளுக்கு அவர்களுக்கு அருளப்பட்ட சுவிசேஷம் ஒரு விசுவாச சுவிசேஷமாய் உள்ளது. அது கிரியைகள் அல்லவே அல்ல. பார்த்தீர்களா? நான் நேற்றிரவு கூறினது போன்றே ஆகும். பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்தாவி விழுந்தபோது அவர்கள் யூதர்களிடம் சென்றபோது அப்போஸ்தலர் 19:5 அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள அவர்கள் மேல் அவர்கள் கைகளை வைக்க வேண்டியதாயிருந்தது. அவர்கள் சமாரியரிடம் சென்ற போதும் அவ்வாறே அவர்கள் மேல் அவர்கள் கைகளை வைக்க வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவர்கள் புறஜாதியாரிடம் கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்றபோது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் அங்கு கைகள் யார் மேலும் வைக்கப்படவில்லை. ஆசாரியனாகிய எவிருவின் மகள் அந்த சிறு பெண் மரணப்படுக்கையில் இருந்தபோது அவன், நீர் வந்து அவள் மேலும் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். ஆனால் புறஜாதியான அந்த ரோம நூற்றுக் கதிபதியோ, நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்றான். அதுதான் பார்த்தீர்களா, அந்த சிரோபெனிக்கியா தேசத்து ஸ்திரீ உண்மையில் அவள் கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் இயேசு அவளிடம் கூறின போது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். ஆகையால் நீங்கள் நல்ல காரியங்களை கூறுங்கள், மற்றவரை குறித்து நல்லதான எதையாவது கூறுங்கள், இயேசுவை குறித்து பேசுங்கள், விசுவாசமுள்ள எதையாகிலும் உண்மையான எதையாகிலும் கூறுங்கள், பிசாசுகளை அப்புறப்படுத்துவதற்கு அதுவே வழி. அவர் ஒருபோதும் கூறவில்லை. அவர் அந்த பெண்ணுக்காக ஒருபோதும் ஜெபம் செய்யவில்லை. அவள் சுகமடைந்து விட்டதாக அவர் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் என்றார். அன்று நாள் ஹேட்டிரைட் அவள் ஒன்றையுமே கேட்கவில்லை. அவள் அங்கு வெறுமன உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சரியான காரியத்தை கூறினாள். அது பரிசுத்த ஆவியை பிரீதிப்படுத்தினது. எனவே பரிசுத்த ஆவி அவளிடம் திரும்பி பேசி, ஹேட்டி, உனக்கு விருப்பமான எந்த காரியத்தையும், உனக்கு தேவைப்படுகிறதை நீ பெற்றுக் கொள்ளும்படி கேள். அது உண்மையில் நடக்கிறதா அல்லது இல்லையா என்று கண்டறிந்து கொள். எது வேண்டுமானாலும் கேள். முற்றிலும் எடுத்துக்கொண்டு அங்கு உட்கார்ந்திருந்த ஊனமுள்ள அவளுடைய சகோதரியின் சுகத்துக்காக, அங்கே மலைகளின் மேல் அவள் தோண்டி கஷ்டப்படுவதை தவிர்க்க $10,000, குன்றி போயிருந்த அவளுடைய உடலில் வாலிபம் திரும்பளிக்கப்பட, நீ எதை கேட்க வேண்டுமானாலும் நீ அதை இப்பொழுதே கேள். அது வந்து உனக்கு இப்பொழுதே கொடுக்கப்படவில்லை என்றால் நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசி. அது ஏதோ ஒரு காரியமாய் உள்ளது இல்லையா? இயேசு இந்த மலையை பார்த்து என்றார், இப்பொழுது என்ன நடந்துள்ளது என்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அதுவே நாம் பிரவேசித்துக் கொண்டிருக்கும் ஊழியமாய் உள்ளது. நாம் அந்த பாதையில் இப்பொழுது அதிக தூரம் சென்றுள்ளோம். விரைவில் கர்த்தராகிய இயேசுவின் வருகை இருக்கும். ஒரு நொடியில், ஒரு இமைப்பொழுதில் சபை மருவமாக்கப்படுவதற்கு நமக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு விசுவாசம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் எடுத்துக் கொள்ளப்படுதலில் செல்லவே முடியாது. ஆனால் கவலைப்படாதிருங்கள், அது அங்கிருக்கும், அது அங்கிருக்கும். இந்த சபையின் வல்லமை எழும்புகிற போது அது அதனுடைய சகோதரர்களை கொண்டு வரும். அந்த சபையின் வல்லமை எழும்பி அதனுடைய சகோதரர்களை கொண்டு வரும். அந்த சபையின் வல்லமை அதன் மற்ற சகோதரர்களை கொண்டு வரும். பின்னர் ஒரு பொதுவான உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கும். நாம் அதை முன்னோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மறந்து போக வேண்டாம், ஜெப அட்டைகளை காலை 8 மணியிலிருந்து 8:30 வரைக்கும் கொடுப்பார்கள். பிறகு எத்தனை அட்டைகள் மீதமுள்ளது என்று நான் கேட்பேன். பிறகு அட்டைகள் வழங்குவதை நிறுத்திவிட்டு நான் திரும்பி சென்று உட்கார்ந்து கொள்வேன். பார்த்தீர்களா? ஏனென்றால் அவர்கள் ஒருகால் அதற்கு எல்லா அட்டைகளையுமே விநியோகம் செய்திருக்க கூடும், அல்லது அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அட்டைகளை அங்கே எங்கிருந்தாவது கொடுத்திருப்பார்கள். பையன்கள் எழுந்து நின்று உங்கள் முன்னிலையில் எல்லா அட்டைகளையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவார்கள். பிறகு உங்களுக்கு ஒன்று வேண்டுமானால், அல்லது அதுபோன்று இன்னும், பிறகு நான் வரும்போது நான் எங்கிருந்து கர்த்தர் கூப்பிட சொல்லுகிறாரோ, அவர் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் என்னவானாலும் பாருங்கள், நான் அவர்களை கூப்பிடவே மாட்டேன். நான் அந்த ஊழியம் கிட்டத்தட்ட மறைந்து கொண்டே வருகிறது. இதை காட்டிலும் ஒரு பெரிய ஊழியம் வந்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் கொள்ளுங்கள், இந்த மேடையின் மீது இருந்தோ அல்லது இந்த பிரசங்க பீடத்தில் இருந்தோ கூறப்பட்ட ஒன்றாகிலும் இதுவரை தவறினதில்லை. கைப்பிடித்து வியாதியை அறிந்த ஊழியத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அது என்ன செய்தது என்று பார்த்தீர்களா? இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுதல், அது என்ன செய்தது என்று பார்த்தீர்களா? இப்பொழுது இதை கவனியுங்கள், வார்த்தையை உரைத்தல், அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். பார்த்தீர்களா? நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு கூறினேன், இந்த சபைக்கு, நான் இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். அநேக வருடங்களுக்கு முன்பு, 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏதோ ஒன்று செயல்பட ஆயத்தமாக இருந்தது. அது சம்பவிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. அது இப்பொழுது நடைபெறும் நேரத்தில் உள்ளது. அதுதானே இப்பொழுது உருவாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். ஓ, நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்! மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது நாம் இங்கு சில கடினமான கேள்விகளை பெற்றுள்ளோம். அவைகளை உடனடியாக நாம் பார்க்க விரும்புகிறோம். யாரோ ஒருவர் நான் வைத்திருந்த எல்லா புத்தகங்களையும் பார்த்திருக்கிறார். நான், பாருங்கள், ஒரு அறிவாளிக்கு ஒரு புத்தகம் மாத்திரமே தேவைப்படுகிறது என்று கூறினேன். ஆனால் நான் ஒரு அறிவாளி அல்ல, எனவே ஆராய்ந்து பார்க்கும்படி எனக்கு நிறைய புத்தகங்கள் தேவையாக உள்ளன. பாருங்கள், இது கிரேக்க மொழிபெயர்ப்பு, இது வேதாகமம், இது ஒரு வேத வசன ஒத்துவாக்கிய புத்தகம். எனவே அது ஒரு இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க கத்தத்தாமே நமக்கு உதவி செய்து அவருடைய தெய்வீக சித்தத்தின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இப்பொழுது நாம் அவரை வேண்டிக் கொள்ளப் போகின்றோம். எனவே இப்பொழுது நாம் ஜபத்துக்காக சிறிது நேரம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. கர்த்தாவே, கடந்த 3 இரவுகளாக நீர் எங்களுக்கு செய்து வந்துள்ளதை குறித்து எங்கள் உள்ளத்தின் ஆழங்களில் இருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ, போதகர்கள் பின்னால் உள்ள அறையில் சந்தித்து கரங்களை குலுக்கி புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்துடன் மேலும் ஒரு புதிய பாதையை ஏற்றுக்கொள்வதை காண்கிறோம். தொலைபேசியில் கூப்பிட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வார்த்தை படிப்படியாக கூறுவதை ஜனங்கள் உம்முடைய வார்த்தையில் புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதை காண்பது எங்கள் இருதயத்தை கலியுற செய்கிறது. கர்த்தாவே, அதற்காக நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எளிய மக்கள் என்னும் காரணத்தால் நீர் காரியங்களை எங்களுக்கு மிகவும் எளிதாக்குகிறீர். நாங்கள் எப்பொழுதுமே முழுவதும் எளியவர்களாகும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஏனெனில் அது அந்த விதமாக தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உலக ஞானம் தேவனுக்கு பைத்தியமாய் உள்ளது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே இழந்து போனவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
Now, Father, there is here in my possession several questions.
இப்பொழுது பிதாவே, அக்கறை கொண்டுள்ள உத்தமமான இருதயங்களிலிருந்து கேட்கப்பட்டுள்ள அநேக கேள்விகள் இங்கே என்னிடம் உள்ளன. அவைகளில் ஒன்றுக்கு தவறாக விடையளிக்கப்பட்டாலும் அது அந்த நபரை தவறான வழியில் நடத்திவிடும். அவர்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கும் அவர்களுடைய கேள்வியின் பேரில் தவறான வெளிச்சம் விழுந்துவிடும்.
I pray that your Holy Spirit will move upon us and will
எனவே தேவனாகிய கர்த்தாவே, உமது பரிசுத்த ஆவி எங்கள் மத்தியில் அசைவாடி இந்த காரியங்களை வெளிப்படுத்தி தருமாறு நான் ஜெபிக்கிறேன். ஏனெனில் வேதத்தில் கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள், தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தாவே, அதைத்தான் நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறோம். உமது இரக்கமாகிய கதவண்டையிலே தட்டிக் கொண்டிருக்கிறோம்.
Standing in the shadow of thy divine justice.
உமது தெய்வீக நீதியின் நிழலில் நின்று கொண்டு தேவனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்துக்காகவும் பரிசுத்த ஆவிக்காகவும் மன்றாடுகிறோம். 3 இரவுகள் பரிசுத்த ஆவியின் பேரில் பிரசங்கம் செய்து முடித்துவிட்டு இளைப்பார வேண்டும் என்னும் காரணத்தால் இன்றிரவு நாங்கள் இங்கு வரவில்லை. நாங்கள் ஆழ்ந்த பக்தியுடனும் உத்தமத்துடனும் இங்கு வந்திருக்கிறோம். இதுவே பூமியில் நாங்கள் இருக்கும் கடைசி இரவு என்பது போல் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலளிப்பீர் என்று விசுவாசித்து நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உமது நித்திய ஜீவனால் இப்பொழுது திருப்தியாக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உமது வார்த்தையிலிருந்து பதில் உரைக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தாமே, ஓ தேவனே, அது எங்கள் மத்தியில் உள்ள நீர் என்று நாங்கள் அறிந்துள்ளதால் இன்றிரவு நாங்கள் வாஞ்சிக்கும் காரியங்களை அவர்தாமே எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறி எங்கள் சிந்தைகள் சமாதானம் பெற்று தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவர் வாக்களித்துள்ள ஆசீர்வாதங்களை உரிமை கூறுவதற்கு முன்னோக்கி நடக்க வேண்டும் என்பதையே நாங்கள் வாஞ்சித்துள்ளோம். இதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமென். இப்பொழுது ஒரு கேள்வியை தவிர என்னிடம் கொடுக்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் நான் வைத்துள்ளேன். சென்ற இரவுக்கு முந்தின இரவு என்னிடம் ஒரு கேள்வி கேட்ட வாலிப சகோதரன் மாற்றிற்கு நான் பதிலளித்தேன். ஒரே ஒரு கேள்வி. அநேக கடிதங்கள் நேற்றிரவு இங்கிருந்தன. ஆனால் அவை ஜெப விண்ணப்பங்களாயிருந்தன. சகோதரன் மார்ட்டின் என்னிடம் யோவான் 3:16 இல்லை, யோவான் 3 குறித்து கேள்வி கேட்டார். அதாவது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்ற வசனத்தை குறித்தே என்று நான் நினைக்கிறேன். நான் எபிரேயர் நிருபத்தின் பேரில் அனுப்பின ஒலிநாடாவுடன் ஒப்பிட்டு பார்த்திருந்தார். நேற்று மாலை இங்கே பின்னரையில் நான் அவரை சந்தித்த போது மேலும் அவருக்கு பதில் உரைக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முன்பு அப்பொழுது அங்கேயே அந்த பொருளின் பேரில் அவருக்கு பதில் உரைத்தேன். இப்பொழுது நேற்று இரவு கூட்டத்திற்கு வராதவர் யாராகிலும் இங்கு உள்ளனரா? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். நேற்று இரவு இங்கு வராதவர், ஓ, நாங்கள் நிச்சயமாகவே நீங்கள் எங்களுடன் இருந்திருப்பீர்கள் என்றே விரும்பினோம். எங்களுக்கு அத்தகைய ஒரு மகிமையான நேரம் உண்டாயிருந்தது. பரிசுத்த ஆவி, நான் ஒரு நிமிடம் இதை கூற விரும்புகிறேன். இது புண்படுத்தாது, இது ஒலிப்பதிவாகின்றது. நான் இப்பொழுது கூறப்போவதில் அல்லது கேள்விகளுக்கு அளிக்கும் பதில்களில் இங்குள்ள எந்த போதகராவது அல்லது எந்த நபராவது இணங்காமல் இருக்க நேர்ந்தால், சகோதரனே, அதை நீங்கள் வித்தியாசமாக எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்றே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அது இந்த ஒளிநாடா இங்குள்ள எங்கள் கூடாரத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம். வெவ்வேறு விசுவாசங்களை கொண்ட போதகர்கள் அநேகர் சுற்றிலும் இங்குள்ளனர். நான் மறுபடியும் இந்த பொருளின் பேரில் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்று இரவு வர முடியாத எங்கள் ஜனங்களில் சிலர் இன்று வந்துள்ளதை நான் காண்கிறேன். நான் சற்று நேரம் பேச நீங்கள் இதற்கு அனுமதித்தால், நேற்று மாலை நான் பேசியதன் பேரில், அதாவது பெந்தேகோஸ்தேவின் பேரிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதன் பேரிலும் பேச விரும்புகிறேன். இப்பொழுது கிரேக்க மொழிபெயர்ப்பான எம்பாடிக் டேக்லாட் என்பதிலிருந்து நேற்று மாலை நான் படித்தேன். அது இப்பொழுது என் முன்னால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதுவே கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட மூல மொழிபெயர்ப்பு. அது மற்ற மொழிபெயர்ப்பிலிருந்து மொழிபெயர்க்கப்படாமல் இது நேரடியாக கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்பொழுது ஆங்கில வார்த்தைகள் பல சமயங்களில் ஒரே ஆங்கில பதம் அநேக அர்த்தங்களை கொண்டதாய் உள்ளது. அப்படிப்பட்டதற்கு நான் இப்போது போர்ட் என்னும் ஆங்கில சொல்லை கூற உள்ளேன். போர்ட் என்ற அந்த வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், நாங்கள் அவரை சளிப்படைய செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அவர் பொறுப்படுத்தி கூறினார் எனலாம். இல்லையே, ஓ, அவர் தனது உணவிற்கு பணம் கொடுத்தார். இல்லையே, பாருங்கள், அது அவர் வீட்டின் ஓரத்தில் உள்ள ஒரு பலகை. பாருங்கள், புரிகிறதா? அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்று. இந்த ஒரு வார்த்தையை 4 அல்லது 5 வெவ்வேறு அர்த்தங்களில் உபயோகிக்க முடியும். எனவே நீங்கள் முழு வரியையும் படித்து அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது காணுதல் என்னும் சொல், காணுதல் என்பது ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளுதல் என்று அர்த்தமாகிறது. கடல் என்பதற்கு தண்ணீர் நிறைந்த ஒரு பகுதி என்றும் அர்த்தமாகிறது. காணுதல் என்பதும் நோக்கி பார்த்தல் என்றே அர்த்தமாகிறது. புரிகிறதா? ஆனால் இந்த மொழிபெயர்ப்புகளில் இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை, அதாவது நேற்று இரவு நான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் உள்ளதை குறித்து பேசினேன், அங்கே அது அக்கிரிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று கூறுகிறது. இப்பொழுது நான் ஒரு வினாடி திரும்பி செல்ல விரும்புகிறேன். நாம் மேற்கொண்டு செல்வதற்கு முன்பு ஒரு வினாடி ஒரு விதமாக அதை மறுபடியும் ஆய்ந்து பார்க்க நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்பொழுது உங்களுடைய ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பு வேதாகமம் அல்லது வேறெந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் படித்துக் கொண்டிருந்தாலும் அதை திருப்புங்கள். அதை நான் படிக்க விரும்புகிறேன். இப்பொழுது மிகவும் கூர்ந்து கவனியுங்கள். அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்று அநேகர், என் சகோதரி உட்பட, அவர்களில் அநேகர் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு கூறினார்கள், திருமதி மார்கன், நேற்று மாலை இங்கிருந்தவர்களில் அநேகர் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட எங்கள் சகோதரிகளை ஒருத்தி திருமதி மார்கன், அவள் 16-17 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயால் பிடிக்கப்பட்டு லூயிவில்லில் மறிக்க வேண்டியவர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாள். அவள் இந்த இரவு இங்கு மீண்டும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒலிபெருக்கியினுள் நேரடியாக பேசின காரணத்தால் அவளால் ஏற்று கேட்க முடியவில்லை என்று அவள் கூறினாள். அப்படிப்பட்டவர்களை நிமித்தம் நான் இதை மறுபடியும் சிறிது நேரம் கூற விரும்புகிறேன். இப்பொழுது நான் அப்போஸ்தலர் 2 என்ற இந்த வேதபாகத்திலிருந்து படிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு மனதோடு இப்பொழுது ஒரே கருத்துடையவர்களாய் என்பதை காட்டிலும் அது எனக்கு அதிகம் பிடிக்கும். ஏனெனில் நீங்கள் பெரும்பாலும் ஒரு பொருளின் பேரில் ஒரே கருத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கு அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஒரு மனதோடு அதே இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு உக்கிரமான காற்றடிக்கிறது போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதுமாக நிரப்பிச்சு. முழங்கால் படியிடவில்லை, ஜபம் செய்யவில்லை, ஆனால் உட்கார்ந்திருந்தனர். பிரிந்திருக்கும் நாவுகள், நாவுகள் பிரிந்திருக்கும் என்பது பிரிக்கப்பட்டது என்றே பொருள்படுகிறது. அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் ஒருமை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் நிரப்பப்பட்டு மற்றும் இடைச்சொல் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தறிந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்குகிறார்கள். இப்பொழுது வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசமடினார்கள். இந்த செய்தி பரப்பப்பட்டவுடன் திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் ஒவ்வொருவரும் கேட்டபடியினாலே குழப்பமடைந்தார்கள். இப்பொழுது கவனியுங்கள், அக்கிரி வந்தபோது அவை நாவுகளாயிருந்தன. அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அது பாஷையாயிருந்தது. இப்பொழுது நாவுகளுக்கும் பாஷைகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நமக்கு இவ்விரண்டும் ஒன்று. ஆனால் கிரேக்க மொழியில் நாவு என்பது இந்த நாவையே பொருட்படுத்துகிறது. இது காது, புரிகின்றதா? அது ஒரு பாஷையை குறிக்காது. இது உங்களுடைய சரீரத்தின் பாகமாய் ஒரு நாவு உள்ளதையே பொருட்படுத்துகிறது. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அக்கினிமயமான நாவுகள் என்பது நாவுகளைப் போன்றே என்று பொருள்படுகிறதாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஒரு அக்கினிமயமான நாவை போல ஒரு நீண்ட அக்கினி ஜுவாலையை போன்றதாகும். இப்பொழுது வலியுறுத்தப்படுகிறதை கவனியுங்கள். இப்பொழுது அந்த இடங்கள் ஒவ்வொன்றிலும் அவ்வாறு இருப்பதை அதை மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது இன்றிரவு நாங்கள் ஒரு சிறு நாடகம் அளிக்கப் போகின்றோம். அதை ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பை நான் உங்களிடம் விட்டுவிடப் போகின்றேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது உங்களுக்கு முரணாக தென்படுமானால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் எந்த நபரும் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரே வழி விசுவாசத்தின் மூலமேயாகும். நீங்கள் முன்பே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எனக்கு விசுவாசம் இருப்பதற்கு முன்னர் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஏன் உங்கள் மனைவியை மனம் புரிந்தீர்கள்? அவள் மேல் உங்களுக்கு விசுவாசம் இருந்தது. நீங்கள் அவளை சோதித்து பார்த்திருந்தீர்கள், அவளை கவனித்து வந்தீர்கள். அவள் எங்கிருந்து வந்தாள் என்றும் அவள் யாராயிருந்தாள் என்றும் நீங்கள் கண்டிருந்திருந்தீர்கள். அந்த விதமாகத்தான் வேதவாக்கியத்தோடும் தேவனோடும் உள்ளது. அதுதான் இந்த தரிசனங்களையும் இந்த அக்கினி ஸ்தம்பத்தையும் இந்த எல்லா காரியங்களையும் ஏற்படுத்துகிறது. ஏனெனில் தேவன் அதை வாக்களித்தார். தேவன் அவர்ணமாய் கூறினார், அவருடைய வார்த்தையினால் நான் அவரை சோதித்து பார்த்து அது உண்மை என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறீர்கள். எங்காவது ஒரு சிறு குழப்பம் இருந்தால் அப்பொழுது எங்கோ தவறு உள்ளது. ஏனெனில் தேவன், கவனியுங்கள், தேவன் தமது சொந்த இல்லை, தம்முடைய சொந்த பிரமாணங்களுக்கு மாறாக ஒருபோதும் கிரியை செய்ததில்லை அல்லது ஒருபோதும் செய்யப்போவதும் இல்லை. குளிர்காலம் கோடைகாலத்தில் வராது, அவ்வாறே கோடைகாலமும் குளிர்காலத்தில் வராது. இலைகள் வசந்த காலத்தில் உதிர்ந்து இலையுதிர் காலத்தில் மீண்டும் உழைப்பதில்லை. உங்களால் அதை அப்படி செய்ய முடியாது. நேற்றிரவு ஆர்டிசியன் ஊற்றிலிருந்து உங்கள் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை குறித்து நான் கூறினது போன்று, அல்லது நீங்கள் பயங்கரமான இருளில் வயலின் நடுவில் நின்று கொண்டு நீங்கள், ஓ மகத்தான மின்சாரமே, நீ வயலில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும், இப்பொழுது நான் பாதை தவறிவிட்டேன், எங்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை, நான் எப்படி நடப்பது என்று காணும்படி வெளிச்சம் தா. வயல் முழுவதற்கும் வெளிச்சம் தர போதிய மின்சாரம் உள்ளது என்று கூறலாம். அது உண்மை. ஆமையா, போதிய விளக்குகள் இல்லாமலும் கூட அவை இல்லாமலே இந்த அறைக்கு வெளிச்சம் தர இங்கு போதிய மின்சாரம் உள்ளது. ஆனால் நீங்கள் அதை கையாள வேண்டும். இப்பொழுது நீங்கள் எவ்வளவுதான் கூச்சலிட முடியாதபடி கூச்சலிட்டாலும் அது ஒருபோதும் வெளிச்சம் தராது. நீங்கள் மின்சார விதிகளின்படி செயல்புரிந்தால் அப்பொழுது நீங்கள் வெளிச்சம் பெறுவீர்கள். பாருங்கள், அதே விதமாகத்தான் தேவனுடைய வழிகளும் உள்ளன. தேவன் வானங்கள் மற்றும் பூமியின் மகத்தான சிருஷ்டிகர். அவர் நேற்று இன்று மற்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றும் போது மாத்திரமே அவர் கிரியை செய்வார். நண்பர்களே, இதை நான் கூறுகிறேன், அது தவறினதை நான் ஒருபோதும் கண்டதில்லை. அது தவறாது. இப்பொழுது நாம் கவனிப்போம், சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டு வார்த்தையின்படி பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு இயேசு லூக்கா 24:49 அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் மேல் வைத்த விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்கப்பட்டனர். யோவான் 17:17 இயேசு, பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று கூறின விதமாகவே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டனர். அவர் வார்த்தையாயிருந்தார். இப்பொழுது அவர்கள் வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தவும் பிசாசுகளை துரத்தவும் மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் அவர் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தனர். அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. அதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்த்தோம் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் அவர்கள் இன்னும் குணப்படவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்படும் அந்த இரவு பேதுருவிடம், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பரிசுத்தாவி என்ன? நீங்கள் நித்திய ஜீவனுக்கேற்ப விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் பரிசுத்தாவி வரும்போது அது நித்திய ஜீவனாய் உள்ளது. நீங்கள் அதற்கேற்ப விசுவாசிக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலின் போது ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள், ஆனால் பரிசுத்தாவி வரும் வரைக்கும் நீங்கள் ஆவியினால் பிறப்பதில்லை. அது உண்மை. ஒரு குழந்தை தன் தாயின் கர்ப்பத்தில் ஜீவனை பெற்றுள்ளது, சிறு தசைகள் நடுங்குகின்றன, அது ஒரு ஜீவனாய் உள்ளது. ஆனால் அது ஜீவ சுவாசத்தை தன் நாசிகளில் சுவாசிக்கும் போது அது வித்தியாசமான ஒரு ஜீவனாய் உள்ளது. அது ஒரு வித்தியாசமானதாய் உள்ளது. அதுதான் அது. என் அருமை மெத்தோடிஸ்ட் சகோதரனே, யாத்ரீக பரிசுத்தரே, நசரீன்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்தமாகுதல் என்று வித்தியாசப்பட்டது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது சுத்திகரிப்பு, அது ஜீவனுக்கான ஆயத்தப்படுத்துதலாய் உள்ளது. ஆனால் பரிசுத்தாவி வரும்போது அதுவே ஜீவனாய் உள்ளது. பாண்டத்தை சுத்தப்படுத்துகிறதே ஆயத்தப்படுத்துதலாய் உள்ளது. பரிசுத்தாவி பாண்டத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுதல் என்றால் சுத்தமாக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று ஒதுக்கி வைக்கப்படுதல் என்று பொருள். பரிசுத்த ஆவி அதை ஊழியத்தில் உபயோகிக்கிறதாய் உள்ளது. நீங்கள் தான் தேவன் சுத்தமாக்கின பாண்டமாயிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி என்பது உங்களுக்குள் இருக்கும் தேவனே என்று நாம் காண்கிறோம். தேவன் உங்களுக்கு மேலே அக்கிரிஸ்தம்பத்தில் போசையுடன் இருந்தார். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களோடு இருந்தார். இப்பொழுது தேவன் பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள் இருக்கிறார். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவன். மூன்று உத்தியோகங்களில் கிரியை செய்தல். தேவன் தம்மை தாழ்த்தி மனிதன் மேல் அவர் இருந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். அவன் அவரை தொட முடியவில்லை, ஏனெனில் அவன் ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து அவரிடம் கொண்டிருந்த ஐக்கியத்தினின்று தன்னை பிரித்துக் கொண்டான். அப்பொழுது என்ன நேர்ந்தது? அவர் அவன் மேல் இருக்க வேண்டியதாயிற்று. தாளை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தம் அவன் மறுபடியும் தேவனிடம் ஐக்கியம் கொள்ள அவனை அனுமதிக்கவில்லை. ஆனால் பிரமாணங்களின் மூலமாகவும் கட்டளைகளின் மூலமாகவும் வரப்போகும் அந்த நேரத்துக்கு முன்னிடலாக தாளைகளும் ஆடுகளும் பலி செலுத்தப்பட்டன. பிறகு தேவன் இறங்கி வந்து பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தில், கன்னிகையின் மூலம் பிறந்த ஒரு சரீரத்தில் வாசம் பண்ணின போது தேவன் தாமே. தேவன் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் இதை தவிர வேறொன்றையும் செய்யவில்லை. அவர் தமது கூடாரத்தை நமது மத்தியில் வைத்தார். தேவன் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட கூடாரத்தில் வாசம் செய்தார். அவர் நமது மத்தியில் தமது கூடாரத்தை போட்டார். நான் காலையில் அதை குறித்து பிரசங்கித்தேன், எனவே நான் அதை விட்டுவிடுவது நல்லது. இப்பொழுது அதாவது எப்படி தேவன் கூடாரத்தில் இல்லை நம்மோடு வாசம் செய்தார், இப்பொழுது தேவன் நமக்குள் இருக்கிறார். யோவான் 14 இயேசு, நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்றார். தேவன் நமக்குள் இருக்கிறார். அதன் நோக்கம் என்னவாயிருந்தது? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றவே. தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவர் மனிதர்களிடையே கிரியை செய்ய விரும்பினார். அவர் அதை அக்கினி ஸ்தம்பத்திலே கொண்டு வந்தார். அது இஸ்ரவேல் புத்திரர் மேல் தொங்கிக் கொண்டிருந்த தெய்வீக அக்கினியாயிருந்தது. பின்பு அதே அக்கினி இயேசு என்னும் ஒரு சரீரத்தில் வெளிப்பட்டது. அவரே அந்த அக்கினி என்று அவர் கூறினார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். அவரே அந்த அக்கினியாயிருந்தார். அவர் நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், நான் மறுபடியும் தேவனிடத்துக்கு போகிறேன் என்றார். அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பரிசுத்த பவுல் அவரை தமஸ்குவுக்கு போகும் வழியில் சந்தித்தான். அப்பொழுது அவனுடைய பெயர் சவுல் என்றிருந்தது. அவர் அந்த சமயத்தில் மறுபடியும் அக்னி ஸ்தம்பத்துக்கு திரும்பிவிட்டிருந்தார். ஒரு ஒளி அவன் கண்களை குருடாக்கினது. அது உண்மை. இன்றைக்கு அவர் இங்கு அதே அக்னி ஸ்தம்பமாக, அதே தேவனாக, அதே அடையாளங்களையும் அதே கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்? அவர் தமது ஜனங்களின் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். நான் அவர் இப்பொழுது உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்குள் இருப்பேன். நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு வரை, முடிவு பரியந்தம் உங்களுக்குள் இருப்பேன். அவர் நம்மோடு கூட இருப்பார். இப்பொழுது கவனியுங்கள், அவர்கள் எருசலேமுக்கு சென்று அங்கு காத்திருக்கும்படி இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். காத்திருங்கள் என்னும் சொல் காத்திருப்பது என்றே பொருள்படுகிறது. ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று அர்த்தமல்ல, காத்திருப்பது என்றே அர்த்தமாகிறது. அவர்கள் பிரசங்கிப்பதற்கு இன்னும் தகுதியுள்ளவர்களா இருக்கவில்லை, ஏனெனில் அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரை வெளிப்புறத்தில் ஒரு நபராக கண்டதன் மூலமாக மாத்திரமே அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் முதலாவது உன்னதத்திலிருந்து வரும் பிறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் பிரசங்கிக்கவோ அல்லது வேறொன்றும் செய்யவோ கூடாது என்று அவர் கட்டளையிட்டிருந்தார். எந்த ஒரு போதகரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் தேவனால் அனுப்பப்படவில்லை அல்லது சரியான போதகராக நியமிக்கப்படவில்லை என்றே நான் நினைக்கிறேன். ஏனெனில் தேவன் முடிவற்றவராயிருக்கிறார். தேவன் ஒருமுறை என்ன செய்கிறாரோ அதையே அவர் எல்லா நேரத்திலும் செய்கிறவராயிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் பெந்தேகோஸ்தேவுக்கு சென்று பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெறாமல் பிரசங்கிப்பதை தேவன் அனுமதிக்காமல் இருப்பாரானால் எந்த ஒரு மனிதனும் அவருக்கு ஆழ்ந்த விருப்பம் அல்லது ஒரு ஸ்தாபனம் அவனை போதகராக நியமித்திருந்தாலும் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரை ஒரு பிரசங்க பீடத்தில் பிரவேசிக்க உரிமை கிடையாது. அது முற்றிலும் உண்மை. காரணம், அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரையில் ஏதோ ஒரு ஸ்தாபனத்தின் அறிவால் விளைந்த கருத்தினால் வழிநடத்தப்படுகிறான். பெற்ற பிறகே அவன் புறாவின் ஆகாரத்தை அவர்களுக்கு அளிக்கிறான். நேற்று மாலை நாம் பேசின ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்னும் செய்தியை போன்றே. இப்பொழுது கவனியுங்கள், அவர் நீங்கள் எருசலேமுக்கு போய் அங்கு தங்கியிருங்கள், நான் பிதா வாக்குத்தத்தம் அணிந்ததை அனுப்பும் வரைக்கும் அங்கு காத்திருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கு புருஷர்களும் ஸ்திரீகளும் 120 பேர் இருந்தனர். அவர்கள் ஆலயத்தில் இருந்த ஒரு மேலறைக்குள் சென்றனர். இப்பொழுது அது பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாளுக்கு சமீபமாயிருந்தது. பிரகாரத்தை சுத்திகரித்தல், பஸ்கா ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்படுதல், அந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, அறுப்பின் முதற்பலன்கள், யூபிலி, பெந்தேகோஸ்தே யூபிலி வரை. இப்பொழுது நான் இந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். கிழக்கத்திய நாடுகளில் படிக்கட்டுகள் உள்ளே இருப்பது மிக அபூர்வம். அவை சாதாரணமாக வெளிப்புறத்தில் இருக்கும். ஆலயத்தின் வெளிப்புறத்தில் ஒரு சிறு அறைக்கு செல்லும் படிக்கட்டு ஒன்று இருந்ததாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. அந்த படிக்கட்டு மேலே சென்று முடிவில் நீங்கள் ஒரு சிறு அறையை அடைகின்றீர்கள். ஆலயத்தின் மேலுள்ள சேமிப்பறையை போன்ற ஒரு சிறு அறை, மேலறையில் உள்ள ஒரு விதமான ஒரு சிறு அறை. அவர்கள் மேலறையில் கூடியிருந்ததாகவும் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் வேதம் கூறியுள்ளது. ஏனெனில் அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை வழிபட்டதனால் யூதர்கள் அவர்களை சிதறப் பண்ணுவார்களோ என்று அவர்கள் பயந்தனர். பிரதான ஆசாரியனாகிய காய்பாவும் பொந்தியு பிலாத்துவும் அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தனர். எனவே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்ட எவரையும் அவர்கள் ஒழித்துவிடப் போவதாயிருந்தனர். கதவுகள் யாவும் அடைக்கப்பட்டு அவர்கள் காத்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது அப்படிப்பட்ட அறைகளுக்கு சன்னல்கள் கிடையாது. சன்னல்கள் சிறு தடுப்புகள் போடப்பட்ட கதவுகள் போன்றிருந்தன. அவைகளை நீங்கள் எடுத்து திறக்க வேண்டும். அந்த அறைகளில் சிறு எண்ணெய் விளக்குகள் தொங்கவிடப்பட்டு அவை எரிந்து கொண்டிருக்கும். நீங்கள் கலிபோர்னியாவில் உள்ள கிளிப்டன் சிற்றுண்டி சாலையின் அடித்தளத்துக்கு எப்பொழுதாவது சென்றிருந்தால் மேலறையை போன்ற ஒன்றை நீங்கள் அங்கு காணலாம். நீங்கள் எப்பொழுதாகிலும் அங்கு சென்றதுண்டா? எத்தனை பேர் அங்கு சென்றிருக்கிறீர்கள்? ஜனங்களே, உங்களுடைய தலையை அசைப்பதை நான் காண்கிறேன். பாருங்கள், நான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சரி, நீங்கள் அங்கு சென்றால் கெத்செமனே தோட்டத்தை காண்பீர்கள். அதற்கு முன்பு நீங்கள் அந்த கிழக்கத்திய அறைகள் ஒன்றில் நுழைய வேண்டும். அது முற்றிலும் உண்மை. அங்கு ஒலிவ எண்ணெயால் நிரப்பப்பட்ட ஒரு சிறு விளக்கையும் அதில் ஒரு கம்பளி போன்று சிறு திரி மூழ்கப்பட்டு அது எரிந்து கொண்டிருப்பதையும் காண்பீர்கள். இப்பொழுது அவர்கள் வெளியேறி இருந்த படிக்கட்டுகளின் வழியாக ஏறி அந்த மேலறையை அடைந்தனர் என்று நாம் கூறலாம். அவர்கள் யூதருக்கு பயந்ததால் அவர்கள் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டனர். மேலறைக்கு செல்லும்படி இயேசு அவர்களிடம் கூறவில்லை. அவர் எருசலேமில் காத்திருங்கள் என்று மாத்திரம் கூறினார். அவர்கள் ஒரு வீட்டில் கூடியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று கூற முடியாது. ஒரு கால யூதர்கள் வந்து அவர்களை பிடித்துக் கொண்டு போயிருக்க கூடும். எனவே மேல் மாடியில் உள்ள ஒரு சிறு பழைய அறைக்கு அவர்கள் சென்று யூதர்கள் அங்கு வந்து பிடித்துக் கொள்ளாதபடி கதவை தாளிட்டுக் கொண்டனர். அவர்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டு 10 நாட்கள் காத்திருந்தனர். இப்பொழுது நாம் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், அந்த காட்சி உங்களுக்கு புரிந்து விட்டதா? கட்டிடத்தின் வெளிப்புறத்தில் படிக்கட்டு மேலே சென்றது. அவர்கள் அதன் வழியாக அந்த சிறு அறைக்குள் நுழைந்தனர். கீழே தேவாலயத்தில் அவர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையை ஆசரித்துக் கொண்டிருந்தனர். ஓ, ஒரு மகத்தான நேரம் உண்டாயிருந்தது. இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவன் தாம் வாக்களித்ததை அனுப்பப் போகிறார் என்னும் விசுவாசமுடையவர்களாக இருந்தனர். அவ்வாறே இங்குள்ள ஒவ்வொரு நபரும் இன்றிரவு ஒருமனப்பட்டு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது மறுபடியும் நிகழ வேண்டும். அவர்களுக்கு இருந்தவாறு அதே விதமாகவே இது ஒரு வாக்குத்தமாய் உள்ளது. பார்த்தீர்களா? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தனர்? கட்டளைகளை பின்பற்றிக் கொண்டிருந்தனர். அது வரைக்கும் காத்திருங்கள் என்ற அந்த தேவனுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தனர். இப்பொழுது அதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர்கள் யூதர்களுக்கு பயந்திருந்தனர். இப்பொழுது அப்பொழுது சடுதியாக பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம் உண்டானது. அது பலத்த காற்று அல்ல, அது பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம். மொழிபெயர்ப்பாளர் அளித்துள்ள விரிவுரைகளை இன்னும் சில நிமிடங்களில் நான் படித்து காண்பிப்பேன். அது பலத்த காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கமாயிருந்தது. வேறு விதமாக கூறினால் அது இயற்கைக்கு மேம்பட்ட காற்றாயிருந்தது. ஓ, அவர்களால் உணர முடிந்த ஒன்று, அந்த காற்று அவர்களுக்குள் இருந்தது. அப்பொழுது ஒரு பலத்த காற்று வந்தது, பலத்த காற்று போல ஒன்று. காற்று பலமாக அடித்துக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் ஒரு பலத்த காற்று அடிக்கும் போது ஏற்படுகிற முழக்கம் போல் அந்த விதமான ஒரு முழக்கம் உண்டானது. அதை நீங்கள் எப்பொழுதாவது உணர்ந்ததுண்டா? ஓ, என்ன ஒரு பலத்த காற்று அடிக்கிறது போல. இப்பொழுது கவனியுங்கள், அது நிரப்பிற்று. இப்பொழுது இங்கு எல்லாவற்றையும் என்று கூறப்பட்டுள்ளது, ஆனால் கிரேக்க மொழியில் முழுவதையும், பெரிய எழுத்தில் முழுவதையும், வீடு முழுவதையும், அங்கிருந்த எல்லாவிடத்தையும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அந்த வீட்டில் இருந்த விரிசல், மூளை, சந்து ஒவ்வொன்றையும் அது நிரப்பினது போன்று தென்பட்டது. சகோதரரே, நான் உணர்வதை நீங்கள் உணர்கின்றீர்களா என்று கேட்பதல்ல அது. இல்லை, அது ஒரு பலத்த காற்று போல எல்லா இடங்களையும் நிரப்பினது. இப்பொழுது கவனியுங்கள், அப்பொழுது ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போய் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி இணைத்தல். இப்பொழுது அவைகளை இணைக்கும் இடைச்சொற்களை கவனியுங்கள். நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது கூறாத ஏதோ ஒன்றை நீங்கள் கூறுவதாகிவிடும். புரிகிறதா? அந்த விதமாக அதுதான் முதலில் நடந்த ஒரு முழக்கமாயிருந்து அவர்கள் மேல் ஒரு பலத்த காற்றடிப்பது போன்ற ஒரு முழக்கம். மேலும் உங்களுக்கு நினைவிருக்கும், நேற்றிரவு நான் கடைக்கு சென்று ஒரு ரொட்டியையும் இறைச்சியையும் வாங்கினேன். அந்த ஒன்று மற்றொன்றுடன் சம்பந்தப்பட்டது. ரொட்டி ஒரு பொருள், இறைச்சி மற்றொரு பொருள். முழக்கம் என்ற ஒரு காரியம் அவர்களிடம் உண்டானது. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டன. இங்குள்ள யாராகிலும் செசில் டிமிலினுடைய 10 கட்டளைகள் என்ற திரைப்படத்தை கண்டதுண்டா? அதில் 10 கட்டளைகள் எழுதப்பட்ட போது நீங்கள் கவனித்தீர்களா? அவர் எப்படி அதை எடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. அதில் நான் கண்ட 2-3 காரியங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. முதலாவதாக அந்த மரகதை நிறம் கொண்ட ஒளி அது அப்படியே தோற்றமளித்தது. பார்த்தீர்களா? மற்றொரு காரியம், அந்த கற்பனைகள் எழுதப்பட்ட போது அது எழுதி முடித்த பின்பு அந்த பெரிய அக்கிரி ஸ்தம்பத்தில் இருந்து சிறு அக்கிரி நாவுகள் பறந்து சென்றதை நீங்கள் கவனித்தீர்களா? நீங்கள் அதை கவனித்தீர்களா? இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாளென்றும் அது அப்படித்தான் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு காணப்பட்டது, எனவே அவர்கள் அதை காண முடிந்தது. அது அவர்களுக்குள் விழுந்தது என்று கூறவில்லை. அப்பொழுது அக்கிரிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு நாம் அதை அவ்வாறே அழைப்போம், நாவுகள். இங்குள்ள இந்த நாவை போன்ற நாவு, நாவின் வடிவம் போன்ற அக்கினி நாவு. இப்பொழுது காது, நான் கூறினது போன்று காது என்பது காதை குறிக்கின்றது, அவ்வாறே விரல் என்பது விரலை குறிக்கின்றது. விரல் என்றால் நீங்கள் விரலை கொண்டு தொட்டீர்கள் என்ற அர்த்தம் அல்ல, அது ஒரு விரலை போல் காணப்பட்டது என்று பொருள்படுகிறது. அது ஒரு காது என்றால் அவர்கள் காதினால் கேட்டார்கள் என்ற அர்த்தம் அல்ல, அது காதை போல் காணப்பட்டது. இது காண்பதற்கு ஒரு நாவை போல் இருந்த அக்கிரியா இருந்தது. யாரோ ஒருவர் பேசினார் என்றல்ல, அது ஒரு நாவை போல் காணப்பட்ட ஒரு அக்கிரி. இப்பொழுது கவனியுங்கள், கிரேக்க மொழியில் அது இங்கு எவ்வாறு உள்ளது என்பதை கவனியுங்கள். சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல். மூன்றாம் வசனம், பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டன. அவர்களுக்குள் பிரிந்திருக்கும் நாவுகள் இருந்ததென்றோ அல்லது அவர்கள் ஒரு பிரிந்திருக்கும் பாஷையை பேசினர் என்றோ இல்லை, பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டன. இப்பொழுது கவனியுங்கள், அது இன்னும் அவர்கள் மேல் வரவில்லை. அது அங்கே அறையில் இருந்து இந்த காற்றை போல் சுழன்று கொண்டிருந்தது. அக்கிரிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அது அவர்களுக்கு முன்னால் இருந்தது. அக்கிரிமயமான அக்கிரி போன்ற நாவுகள். அவை ஒவ்வொன்றும் ஒருமை, ஒவ்வொருவர் மேலும் தங்கினது. அவர்களுக்குள் சென்றது என்றல்ல, ஆனால் அவர்கள் மேல் தங்கினது. இப்பொழுது ஜேம்ஸ் அரசனின் வேதாகமத்தில் வித்தியாசமாயிருப்பதை பாருங்கள். பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் வந்தது, இல்லை அமர்ந்தது. அது ஜேம்ஸ் அரசனின் மொழிபெயர்ப்பில் அங்கே எப்படி வாசிக்கப்படுகிறது? அவர்கள் மேல் அமர்ந்தது. பார்த்தீர்களா? இப்பொழுது அது போய் அவர்கள் மேல் உட்கார முடியாது, அது நமக்கு தெரியும். ஆனால் மூல கிரேக்க வேதம் அவர்கள் மேல் தங்கிறது என்று கூறியுள்ளது என்று நான் நினைக்கிறேன், இல்லையா? அதை நான் உண்மையாகவே சரியாக புரிந்து கொள்ளட்டும். ஆம், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கினது, ஒவ்வொரு அக்கினாவும் ஒவ்வொருவர் மேலும் தங்கினது. அங்கு பார்த்தீர்களா? உங்களுக்கு இது புரிகிறதா? அதுதான் நிகழ்ந்த இரண்டாவது காரியம். முதலில் காற்று, பிறகு அக்கினி நாவுகள் காணப்படுது. சிறு எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த இந்த சிறு அறையில் அது நிகழ்ந்தது. அவர்கள் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்ததை சற்று யோசித்து பாருங்கள். ஒருவன் ஓ என்கிறான். அவன் கட்டடத்தை சுற்றிலும் பார்த்தான். அது கட்டிடம் முழுவதிலும் இருந்தது. அப்பொழுது அவர்கள் பாருங்கள் என்றனர். அக்கினி நாவுகள் கட்டடத்தை சுற்றி வர தொடங்கின. இப்பொழுது கவனியுங்கள், அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டன. இப்பொழுது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். வேறொரு இடைச்சொல், வேறொன்று சம்பவித்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நிகழ்ந்த இரண்டாவது காரியம். இப்பொழுது பாருங்கள், இதை நாம் மாற்றி அமைத்து, அவர்கள் அக்கிரமயமான நாவுகளை பெற்று இங்கே சுற்றி பிதற்றிக் கொண்டே இருந்தனர். அதன் பிறகு அவர்கள் வெளியே சென்று யாரும் அறியாத பாஷையில் பேசத் தொடங்கினர் என்கிறோம். நண்பரே, அதை போன்றே அப்படிப்பட்ட ஒரு காரியம் வேத வாக்கியங்களில் இல்லையே. பரிசுத்த ஆவியை பெறும்போது யாரும் அறியாத பாஷையில் பேசுகிறவன் எவனும் வேதத்துக்கு முரணான ஒன்றை செய்கிறான். யாரும் அறியாத பாஷை பேசுவதில் நான் நம்பிக்கை கொண்டுள்ளவன் என்பதை இன்னும் சில நிமிடங்களில் உங்களுக்கு காண்பிக்கவும் நிரூபிக்கவும் போகிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெறும்போதல்ல, அது பரிசுத்த ஆவியின் ஒரு வரமாய் உள்ளது. பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆவி. இப்பொழுது கவனியுங்கள், இந்த நாவுகள் அக்கினி வடிவில் அந்த அறையில் இருந்தன. அது ஒவ்வொருவர் மேலும் தங்கினது. பிறகு அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டனர். இரண்டாவது காரியம், அதன் பிறகு அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு பாஷைகளில், அந்நிய பாஷைகளில் அல்ல, வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். நீங்கள் அதை கவனித்தீர்களா? ஆவியானவர் அவர்களை பேச ஏவினபடியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இப்பொழுது இந்த சப்தம் வெளியே பரவினது. இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நீங்கள் இதை இப்பொழுது மறந்து போகாதபடிக்கு நாம் இந்த விளக்கத்தை மறுபடியும் புரிந்து கொள்வோம். வேத வாக்கியத்தின்படி அவர்கள் மேலறையில் காத்திருக்கையில் சடுதியாய் பலத்த காற்றடிக்கிறது போன்ற ஒரு முழக்கம் அவர்கள் மேல் வந்தது. அது பரிசுத்த ஆவியாய் இருந்தது. அது பரிசுத்த ஆவியின் தோற்றம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? காற்றை போல், இயற்கைக்கு மேம்பட்ட காற்று. பின்பு அவர்கள் கவனித்தனர், அக்கினிமயமான சிறு நாவுகள் தோன்றி அங்கிருந்த 120 பேர்கள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர துவங்கினது. அது என்னவா இருந்தது? அது அக்கினி ஸ்தம்பம். அது தேவனே தம்மை தமது ஜனங்களின் மத்தியில் பிரித்துக் கொண்டு ஜனங்களுக்குள் வருதல். இயேசு அதை முழுவதுமாக பெற்றிருந்தார். அவர் ஆவியை அளவில்லாமல் பெற்றிருந்தார். நாமோ அதை அளவோடு பெற்றிருக்கிறோம். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? ஏனெனில் நாம் சுவிகார புத்திரராக இருக்கிறோம். அவருடைய ஜீவன், அவருடைய நித்திய ஜீவன் உள்ளே வந்தது. இப்பொழுது என்ன நடந்தது? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். அந்த வதந்தி எப்பொழுது தொடங்கினது? அவர்கள் மேலறையிலிருந்து வெளியே வந்து படிக்கட்டுகளின் வழியாக கீழே இறங்கி வந்து பிரகாரங்களுக்குள் செல்ல இல்லை, தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்தை அடைய வேண்டுமானால் அது அவர்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு கால் ஒரு நகர வட்டார தூரம் இருந்திருக்கும். அவர்கள் மேலிருந்து கீழிறங்கி வெளிப்பிரகாரத்தை அடைந்தனர். அங்குதான் ஜனங்கள் எல்லோரும் கூடியிருந்தனர். அவர்கள் வெளியே வந்தபோது ஆவியினால் நிறைந்து குடித்தவர்கள் போல் காணப்பட்டனர். ஜனங்கள் இவர்கள் புது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்றனர். அவர்கள் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டதே இல்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவி வந்துவிட்டது, தேவனுடைய வாக்குத்தத்தம் என் மேல் உள்ளது, நான் ஆவியினால் நிறையப்பட்டிருக்கிறேன் என்று கூற முயன்றனர். அவன் ஒரு கலிலேயன். ஆனால் அவன் அரேபியனிடம் அல்லது பெர்சியனிடம் பேசின போது அவன் தன்னுடைய சொந்த பாஷையில் அதை கேட்டான். நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே யாரும் அறியாத பாஷையில் அல்ல இவர்கள் பேச கேட்கிறோமே. பேசிக்கொண்டிருக்கிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அவர்கள் ஒரு கால் கலிலேய பாஷைகளே பேசினர். ஆனால் அவர்கள் அதை கேட்டபோது அது தங்கள் ஜென்ம பாஷையில் இருந்தது. இல்லை என்றால் இந்த கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் கூற விரும்புகிறேன். பேதுரு எழுந்து கலிலேய பாஷையில் பேசின போது அங்கு கூடியிருந்த அனைவருமே அவன் கூறிக்கொண்டிருந்ததை கேட்டு எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது? அங்கே 3000 ஆத்துமாக்கள் கிறிஸ்துவனிடம் வந்தன. பேதுரு ஒரு பாஷையில் தான் பேசினான். நிச்சயமாக அது தேவன் செய்த ஒரு அற்புதமாயிருந்தது. பேதுரு மெசபத்தோமியாவில் குடியிருந்தவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் யூத மார்க்கத்தவைந்தவர்களுக்கும் உலகம் முழுவதிலும் இருந்து அங்கு வந்து நின்று கொண்டிருந்தவர்களுக்கும் இதை
கூறினான்.
பேதுரு நின்று கொண்டு ஒரு பாஷையில் பிரசங்கித்தான். ஆனால் அங்கிருந்த ஒவ்வொருவரும் அதை கேட்டு புரிந்து கொண்டனர். அதன் விளைவாக 3000 பேர் மனம் திரும்பி உடனடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அரசாணம் பெற்றனர். அது எப்படி? நண்பர்களே பாருங்கள், என் ஸ்தாபன பெந்தேகோஸ்தே சகோதரன் இப்பொழுதே இதை ஏற்றுக்கொள்வார் என்று என்னால் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் அதை வேதம் பூராவும் ஆராய்ந்து அவர்கள் எப்பொழுதாவது பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் என்ன பேசுகின்றனர் என்று புரிந்து கொள்ள முடியாத பாஷையில் பேசினார்களா என்று என்னிடம் கூறுங்கள். அவர்கள் அந்த விதமாக அதை அங்கு பெற்றிருப்பார்களானால் ராஜாதிபத்திய தேவன் ஒவ்வொரு முறையும் அது அந்த விதமாகவே இருக்க வேண்டும். இப்பொழுது என்னால் இப்பொழுது கொர்நேலிய வீட்டிலே நேற்றிரவு நாம் சமாரியாவில் என்ன நடந்தது என்று பார்த்தது நமக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் வேறு எந்த பாஷையிலும் கேட்டதாக அங்கு ஒன்றும் எழுதி வைக்கப்படவில்லை என்பதை நாம் கண்டறிந்தோம். அதை குறித்து ஒன்றும் கூறப்படவில்லை. ஆனால் அவர்கள் கொர்நேலியின் வீட்டுக்கு சென்றபோது 3 தேசத்தார் அங்கிருந்தனர். அவர்கள் பாஷைகளில் பேசினர். அவர்கள் பேசின போது அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் அதை பெற்றிருந்தால் தொடக்கத்தில் அவர்கள் எப்படி பரிசுத்தாவியை பெற்றார்களோ அதே விதமாகத்தான் இவர்களும் பெற்றுக் கொண்டதாக பேதுரு கூறினான். புறஜாதிகள் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றிருந்தனர் என்று அவர்கள் அறிந்து கொண்டனர். ஏனெனில் தொடக்கத்தில் அவர்கள் பெற்ற விதமாகவே இவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். நான் ஒரு கேள்வியை இங்கே பெற்றுள்ளேன். அதன் பேரில் இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க போகின்றோம். அது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக அதற்கு ஆதாரமாக நான் இதை கூற விரும்பினேன். இப்பொழுது வித்தியாசமாக கற்பிக்கப்பட்டுள்ள ஜனங்களை என்னால் எதிர்பார்க்க முடியாது. என் அருமையான விலையேற பெற்ற பெந்தேகோஸ்தே சகோதரர்களே, எனக்கு செவி கொடுங்கள். இதை நான் வெளியில் எங்கு பிரசங்கிக்க மாட்டேன். இது சர்ச்சையை உண்டாக்க நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல் போனால் நாம் எப்பொழுது தொடங்கப் போகிறோம்? இங்கு நம்மை சரிபடுத்த நிகழும்படியான ஏதோ ஒன்றை நாம் பெற்றிருக்கத்தான் வேண்டும். இப்பொழுது நாம் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற கிருபையை இங்கே பெற்றுக் கொள்ள வேண்டும். சத்தியம் வெளியில் வரத்தான் வேண்டும். ஒரு மனிதன் செவிடனாகவோ ஊமையாகவோ இருந்து அவனால் பேச முடியாவிட்டால் அவன் என்ன செய்வான்? அவனால் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியுமா? அவனுக்கு தொடக்கத்திலேயே நாக்கு இல்லாதிருந்தால் அந்த பரிதாபமான நபர் ரட்சிக்கப்பட விரும்பினால் அவன் என்ன செய்வான்? புரிகிறதா? இது பரிசுத்தாவியாய் ஒரு அபிஷேகமாய் உள்ளது. அந்நிய பாஷைகள் பேசுதல், பாஷைகளுக்கு அர்த்தமுறைத்தல் போன்ற வரங்கள் அனைத்தும் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவின் சரீரத்தில் வந்த பிறகே உண்டாகின்றன. ஏனெனில் அந்த வரங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளன. இப்பொழுது இதை நான் கூறும் காரணம், இப்பொழுது இங்கு பாருங்கள், அப்போஸ்தலர்களுக்கு பிறகு முதன் முதலாக உலகில் ஸ்தாபிக்கப்பட்ட கத்தோலிக்க சபையை நீங்கள் எதிர்பார்க்க முடியுமா? கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ ஓ கடைசி அப்போஸ்தலர் மறித்த அநேக நூற்றாண்டுகள் கழித்த பின்பு அப்போஸ்தலர்களுக்கு பிறகு சுமார் 600 ஆண்டுகளுக்கு பிறகு நிசாயா ஆலோசனை சங்கம் முடிந்து உடனடியாக நிசாயா பிதாக்கள் ஒன்று கூடி ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்ட போது கத்தோலிக்க சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அப்பொழுது உலகம் முழுவதும் பரவின ஒரு சபையை அவர்கள் உண்டாக்கினர். அதுதான் கத்தோலிக்க சபை. அங்கே அவர்கள் ஒரு உலக சபையை ஏற்படுத்தினர். கத்தோலிக்கம் என்றால் உலகம் முழுவதும் என்று பொருள். அது எங்கும் உள்ளது. ரோமன் அஞ்ஞான ரோம மார்க்கம் போப்பாண்டவரின் ரோம மார்க்கமாக மாற்றப்பட்டது. அவர்கள் பேதுருவின் இடத்தை பிடிக்க ஒரு போப்பாண்டவரை தலைவராக ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் எண்ணி ஏசு ராஜ்யத்தின் திறவுகோள்களை கொடுத்தார் என்று அவர்கள் கூறினர். அந்த போப்பாண்டவர் பிழையற்றவராயிருந்தார். இன்னமும் இன்றைக்கும் கத்தோலிக்க சபைக்கு அவ்வாறே உள்ளார். அதாவது அவருடைய வார்த்தையே சட்டம் ஒழுங்குமாய் உள்ளது. அவர் பிழையற்ற போப்பாண்டவர். அது இப்படியாக நடந்து கொண்டே வந்தது. அதன் பின்னர் கத்தோலிக்க உபதேச இறங்காத காரணத்தால் அவர்கள் கொல்லப்பட்டனர். கடுமரத்தில் எரித்து மற்ற எல்லாவற்றையும் செய்தனர். நாம் அதையெல்லாம் ஜோசிபஸின் புனித நூல்களின் மூலமாகவும் பாக்சினுடைய இரத்த சாட்சிகளின் புஸ்தகம் இன்னும் அநேக புனித இஸ்ரபினுடைய இரு பாபிலோன்கள் அந்த மகத்தான வரலாறுகள் ஆகியவைகளின் வாயிலாகவும் அறிந்து கொள்கிறோம். அதன் பிறகு அது 1500 ஆண்டுகளாக நீடித்த இருளின் காலங்களின் போது நாம் அறிந்துள்ளபடி வேதாகமும் ஜனங்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. மேலும் அது ஒரு சிறு பாதிரியாரால் ஒழித்து வைக்கப்பட்டது என்று நாம் அறிகிறோம். அதன் பின்பு முதலாம் சீர்திருத்தம் மார்ட்டின் லூத்தரின் மூலம் உண்டானது. அவர் தைரியமாக வெளிவந்து கிறிஸ்துவின் உண்மையான சரீரம் என்று கத்தோலிக்கரால் அழைக்கப்படும் ராபோஜனம் கிறிஸ்துவின் சரீரத்துக்கு எடுத்துக்காட்டாய் உள்ள ஒன்று மாத்திரமே என்று கூறினார். அவர் ராபோஜனத்தை பீடத்தின் கிராதிகளிலும் படிக்கட்டுகளிலும் எரிந்து அது கிறிஸ்துவின் உண்மையான சரீரம் என்று அழைக்க மறுத்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பிரசங்கித்தார். இப்பொழுது கத்தோலிக்க சபை அவருடன் இணங்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நிச்சயமாக முடியாது. அவர்களுடைய பிழையற்ற தலைவர் அவர்களிடம் அதை மறுக்கும் போது, சரி நீதிமான் ஆக்கப்படுதல் என்பதை பிரசங்கித்த மார்ட்டின் லூத்தருக்கு பிறகு ஜான் வெஸ்லி பரிசுத்தமாக்கப்படுதல் என்பதை பிரசங்கிப்பவராய் தோன்றினார். ஒரு மனிதன் நீதிமானாக்கப்பட்ட பின்பு அது சரிதான், அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றும் அவன் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பொல்லாங்கு என்னும் பேர் அவனிலிருந்து பிடுங்கப்பட வேண்டும் என்றும் அவர் பிரசங்கித்தார். இப்பொழுது லூத்தரன்கள் பரிசுத்தமாக்கப்படுதலை பிரசங்கிப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஏனெனில் அவர்கள் அப்படி செய்ய போவதில்லை. வெஸ்லி பரிசுத்தமாக்கப்படுதலை பிரசங்கித்த பின்பு அதிலிருந்து பல சிறு பிரிவுகள் தோன்றின. வெஸ்லியன் மெத்தோடிஸ்ட், நசரேயன் போன்றவர் அவர்கள் தங்களுடைய காலத்தில் இந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும்படி செய்தனர். பிறகு பெந்தேகோஸ்தையினர் தோன்றி அவர்கள், ஏன் பரிசுத்தாவி என்பது ஒரு அபிஷேகம், அதை நாங்கள் பெறும்போது அந்நிய பாஷைகள் பேசுகிறோம் என்றனர். நிச்சயமாக அது தோன்றின போது நசரேயன்கள் வெஸ்லியன் மெத்தோடிஸ்டுகள் போன்றவர் அதை விசுவாசிப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள், அவர்கள் அதை பிசாசு என்று அழைத்தனர். சரி, என்ன நடந்தது? அவர்கள் விட தொடங்கினர், பெந்தேகோஸ்தையினர் எழும்ப தொடங்கினர். இப்பொழுது ஒரு ஸ்தானத்தை அடையும்படி பெந்தேகோஸ்தைக்கு எழும்பி அது தன்னுடைய அசைக்கப்படும் நிலையை அடைந்துள்ளது. அது ஸ்தாபனம் உண்டாக்கிக் கொண்டு வெளியே போய் வேறெதையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர்கள் தங்கள் சொந்த சட்டத்திட்டங்களையும் நியமங்களையும் பெற்றுள்ளனர். அத்துடன் அது முடிவு பெறுகிறது. இப்பொழுது பரிசுத்தாவி வந்து சத்தியத்தை குறித்த எந்த காரியத்தையும் வெளிப்படுத்தி அதை தமது சொந்த பிரசனத்தினாலும் தமது வார்த்தையினாலும் நிரூபிக்கும் போது பெந்தேகோஸ்தே ஜனங்கள் அதை நான் ஒத்துக்கொள்வேன் என்று கூறுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் லூத்தர் செய்தது போலவும் வெஸ்லி செய்தது போலவும் மற்றவர் செய்தது போலவும் நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டும். அந்த வேலை இங்கு உள்ளபடியால் நீங்கள் அதனோடு இருக்க வேண்டும். அதுதான் என்னை அவலட்சணமான வாத்து குஞ்சாக்குகிறது. அதுதான் என வித்தியாசமாக்குகிறது. நான் என் விலையேறப்பட்ட சகோதரர் ஓரல் ராபர்ட்ஸ், டாமி ஆஸ்பன், டாமி ஹிக்ஸ் ஆகியவர்கள் போன்று என்னால் துவங்க முடியாது, ஏனெனில் சபைகள் என்னுடன் இணங்காது. அவர் நித்திய பாதுகாப்பு என்பதில் நம்பிக்கை கொண்டவராய் இருக்கிறார். அவர் ஒரு பாப்டிஸ்ட், அந்நிய பாஷை பேசுவது பரிசுத்தாவியை பெற்றதன் ஆரம்ப அடையாளம் என்று அவர் நம்புவது கிடையாது. அந்த நபரிடமிருந்து விலகியிருங்கள் என்கின்றனர். புரிகிறதா? ஆனால் அதை முகமுகமாய் சந்தியுங்கள், அதை எதிர்கொள்ளுங்கள். அவர்கள் லூத்தரன்களை எதிர்கொள்ள முடியும், அந்த மெத்தோடிஸ்டையும் எதிர்கொள்ள முடியும். பெந்தேகோஸ்தையினர் மெத்தோடிஸ்டுகளை எதிர்கொள்ள முடிகிறது. நான் இதை கொண்டு பெந்தேகோஸ்தையினரை எதிர்கொள்ள முடியும். அது முற்றிலும் உண்மை, அது உண்மை. அது ஏன்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? நாம் ராஜாவின் பெரும்பாதையில் நடந்து மேலே சென்று கொண்டிருக்கிறோம். நாம் அதிக தூரம் நடந்து வரும்போது நமக்கு கிருபை அதிகம் கொடுக்கப்படுகின்றது, வல்லமை அதிகம் கொடுக்கப்படுகின்றது, இயற்கைக்கு மேம்பட்டது அதிகம் கொடுக்கப்படுகிறது. நாம் அந்நிலையில் தான் இருக்கிறோம்.
இந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர்
அவர் துவக்கத்தில் இருந்த விதமாகவே ஒரு ஒளியின் ரூபத்தில் இறங்கி வந்து ஒரு அக்கறி ஸ்தம்பமாக தம்மை வெளிப்படுத்தி அவர் பூமியின் மேல் இருந்தபோது செய்த அதே கிரியைகளை செய்து வருகிறார். இயேசு, அது சரியா இல்லையா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும் என்றார். இப்பொழுது என் பெந்தேகோஸ்தே சகோதரரே, நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். நான் உங்களில் ஒருவன். நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். நான் அந்நிய பாஷைகள் பேசியிருக்கிறேன். ஆனால் பரிசுத்தாவியை பெறும்போது அந்நிய பாஷைகள் பேசவில்லை. நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன். நான் அந்நிய பாஷைகள் பேசினேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அறிவு, ஞானம், வியாக்கியானங்கள் போன்ற வரங்களை பெற்றேன். மேலும் ஒவ்வொரு காரியமும் சம்பவிக்கிறது. ஆனால் நான் இவைகளில் எந்த ஒன்றுக்கும் கீழ்பட்டிருக்கிறேன், ஏனெனில் இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை. வல்லமை தேவனுடைய அக்கினி என் ஆத்மாவில் உள்ளது. அந்த அக்கினி நாவு அமர்ந்தது, எனக்குள் வந்து அமர்ந்து தேவனுக்கு முன்னாயிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் சுட்டரித்துவிட்டது. இப்பொழுது நான் அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன். அவர் இங்கே போ என்றால் நான் போவேன், இங்கே போ என்றால் நான் போவேன், இங்கே பேசு என்றால் நான் பேசுவேன், இதை அதை மற்றதை செய், அங்குதான் காரியமே உள்ளது. அதை போன்றே நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுகின்றீர்கள். அது தேவன் உங்களுக்குள் இருந்து கொண்டு தமது சித்தத்தை நடப்பிக்கிறார். அது என்னவா இருப்பினும் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் தமது சித்தத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், நாம் கேள்விகளுக்கு பதிலளிக்க தொடங்குவதற்கு முன்பு இதை இங்கு சொல் அகராதியிலிருந்து படிக்க விரும்புகிறேன். இப்பொழுது இது வாடிகன் மொழிபெயர்ப்பில் இருந்து தொகுதி 7 190 1205.
It is difficult to determine whether it was the voice of those people speaking in a foreign language are the
அது அந்த ஜனங்களின் குரல் பேசின அந்நிய பாஷையா அல்லது இயற்கைக்கு மேம்பட்ட பலத்த காற்று உண்டானது என்னும் அறிவிப்பு அல்லது வதந்தி ஜனக்கூட்டத்தை உணர்ச்சி வசப்படுத்தினதா என்று தீர்மானிப்பது கடினம். அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது கவனியுங்கள், அது ஜனங்களா? நான் அதை விவரிப்பேன். இங்கு எளிய தந்தை உடுத்திய கலிலேயர்கள் இருக்கின்றனர். அவர்கள் இங்கே வெளியே தெருவுக்கு வந்தனர். அப்படிப்பட்ட ஒன்றை இதற்கு முன்பு கண்டதில்லை. அவர்கள் தங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி அந்த மேலறையிலிருந்து படிக்கட்டுகளின் வழியாக இறங்கி தெருவை அடைந்தனர். அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் இன்னும் பேச தொடங்கவில்லை. பார்த்தீர்களா? அவர்கள் படிக்கட்டுகளின் வழியாக அடைந்தனர். இப்பொழுது அவர்கள் தள்ளாடி கொண்டே வந்தனர் என்றே நாம் கூறலாம். ஜனங்கள் கூறினர், ஒரு கிரேக்கன் என்னிடம் வந்து நான் கலிலேய பாஷையில் பேசுகிறேன் என்று கூறுகிறான். நான் அவனிடம் ஓடி சென்று, மகனே, உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கிறேன். நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வல்லமை அங்கே அந்த அறையில் இறங்கினது. எனக்கு ஏதோ ஒன்று சம்பவித்தது. ஓ, தேவனுக்கு மகிமை என்கிறான். வேறொருவன் இங்கு வருகிறான். அவன் ஒரு கலிலேயனாய் இருந்தும் ஒரு அரபு தேசத்தாரிடம் அரபிய மொழியில் பேசுகின்றான். இப்பொழுது அவர்களால் கூற முடியாததோ அந்த பலத்த காற்று அந்த திரளான ஜனக்கூட்டத்தை ஒன்று சேர்த்ததா, அல்லது அவர்கள் பேசின வெவ்வேறு பாஷைகள் அவர்களை தவறந்து ஒன்று கூட்டினதா என்பதே. இப்பொழுது வேதம் சரியாக நீங்கள் கவனிக்க வேண்டிய இரு காரியங்கள் உண்டு. அது அப்படித்தான். அதாவது, வெளியில் இருந்தவன் நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்றால், அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படவில்லை. ஆனால் அவர்கள் அப்படி கேட்டுக் கொண்டிருந்தனர். பின்பு அதே குழு, அதே ஜனங்கள் இதற்கு விளக்கம் அளித்தனர். பேதுரு ஒன்றின் மேல் குறித்து நின்று, கலிலேயரே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, அவர்கள் கலிலேய மொழியை உடையவர்களாக இருக்கவில்லை என்று ஜனங்கள் கூறினர். நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அவர்கள் எல்லோரிடமும் அவன் எந்த பாஷையில் பேசிக் கொண்டிருந்தான்? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேளையாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இப்படியாக அவன் பேசிக் கொண்டே சென்று, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அவரை குறித்து தாவீது, அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காணவொட்டீர் என்று உரைத்திருந்தான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள்
என்றான்.
இதை அவர்கள் கேட்டபொழுது, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் என்ன நடந்து கொண்டிருந்தது? அவன், இப்பொழுது நான் கலிலேய பாஷையில் பேசுவேன், இந்த பாஷையில் பேசுவேன், நான் இந்த பாஷையில் பேசுவேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கவில்லை. பேதுரு இந்த வார்த்தைகளை பேசின போது அவர்கள், சகோதரரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். பேதுரு அவர்களுக்கு அப்பொழுது அந்த விதிமுறையை தந்தான். அது எப்பொழுதுமே அவ்வாறு நிகழ்கிறது. பார்த்தீர்களா? அது முன்னே சென்று தேவனிடம் நெருங்கி அருகாமையில் நடத்த உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பொழுது பாருங்கள், லூத்தர் நீதிமானாக்கப்படுதலை பெற்ற போது அவரை பரிசுத்த ஆவி என்று அழைத்தார். அது அவ்வாறு இருந்தது. தேவன் அதற்குள் சிறிதளவை அப்பொழுது நடத்தார். அதன் பின்னர் அவர் என்ன சொன்னார்? வெஸ்லி பரிசுத்தமாக்கப்படுதலை பெற்று, மகனே, நீ சத்தமிடும் போது அதை பெற்றுக் கொண்டா என்றார். ஆனால் அதை பெற்றிடாத அநேகரும் சத்தமிட்டனர். பெந்தேகோஸ்தையினர் யாவரும் பாஷையில் அறியாத பாஷையில் பேசின போது, மகனே, நீ பெற்றுக் கொண்டு விட்டாய் என்றனர். ஆனால் அவர்களில் அநேகர் அதை பெறாமல் இருந்தனர். அதை அறிந்து கொள்வதற்கு அடையாளங்கள் என்பது போன்ற அத்தகைய காரியங்கள் எதுவில்லை. இயேசு ஒரு மரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி என்று கூறி, அது கொடுக்கும் கனிகளால் மாத்திரமே என்றார். ஆவியின் கனிகள், ஆவியின் கனி. ஆகையால் வல்லமையினால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு மனிதனை, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு மனிதனை நீங்கள் காணும் போது, அப்பொழுது நீங்கள் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவனில் காண்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களை எந்த அடையாளங்கள் தொடர்வதை நீங்கள் காண்பீர்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், ஒரு சர்ப்பம் அவர்களை கடிக்குமானால் அது அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது, அவர்கள் சாவுக்கேதுவான யாகங்களை குடித்தாலும் அது அவர்களை கொன்றுவிடாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். என்னே, இப்படிப்பட்ட அடையாளங்கள் விசுவாசிக்கிறவர்களை தொடரும். ஆனால் நீங்கள் அதற்குள் வருவது எப்படி? இந்த வரங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளன. அந்த சரீரத்துக்குள் நீங்கள் எப்படி வருகின்றீர்கள்? நீங்கள் பேசுவதன் மூலம் அதற்குள் வருவதில்லை. ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்படுவதனால், முதலாம் கொரிந்தியர் 12:13, நாம் எல்லோரும் ஒரே ஆவியினாலே அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இந்த வரங்களை அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராகிலும் இந்த ஒலிநாடாவை கேட்க நேர்ந்து அல்லது இங்குள்ள யாராகிலும் இதற்கு இணங்க மறுத்தால் சகோதரனே, அதை நட்பு தன்மையுடன் செய்வதற்கு ஞாபகம் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் உங்களை நேசிக்கிறேன். இன்றிரவு முதல் கேள்வி, சகோதரன் பிரணாமே, தொலைக்காட்சி உலகத்துக்கே ஒரு சாபம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? பாருங்கள், அதை எழுதியவர் யாராயிருப்பினும் நான் உங்களுடன் இணங்கப் போகிறேன். அவர்கள் அதை உலகிற்கு சாபமாக்கிவிட்டனர். அது உலகிற்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்க கூடும், ஆனால் அவர்களோ அதை சாபமாக்கிவிட்டனர். என் அருமை ஜனங்களே, அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் எந்த வகையில் நோக்குகிறீர்கள் என்பதை அது பொறுத்தது. தொலைக்காட்சி ஒரு சாபமாக கருதப்படுமானால், அப்படியானால் செய்தித்தாளும் ஒரு சாபமே. அப்படியானால் வானொலியும் சாபமே. அநேக முறை தொலைபேசியும் சாபமாகவே உள்ளது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், புரிகிறதா? நீங்கள் அதை எவ்விதம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதையே பொறுத்ததாய் உள்ளது. ஆனால் இன்றிரவு அந்த சகோதரன் கூறின விதமாக தொலைக்காட்சிகள் இப்பொழுது சரியான நிகழ்ச்சிகளே இருப்பதில்லை. ஏனெனில் அதற்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஏழ்மையான போதகர்கள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சிக்கு செலவு செய்ய முடியாது. எனவே அன்றிரவு சகோதரன் வேறெங்கோ கூறினார் என்று நினைக்கிறேன். அவர் உங்கள் வானொலியின் மேலுள்ள தூசியை துடையுங்கள் என்றார், அல்லது யாரோ அல்லது அதை மூலையிலிருந்து கொண்டு வந்து சுவிசேஷ நிகழ்ச்சிகளை கேளுங்கள் என்றார். அது உண்மை. ஆனால் அன்பார்ந்த நபரே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடன் நான் நிச்சயம் இணங்குகிறேன். அது மானிட வர்க்கத்துக்கே மிகவும் வெறுக்கப்படத்தக்க காரியங்களில் ஒன்றாய் உள்ளது. அரசாங்கத்துக்கு வரிகளாக செல்ல வேண்டிய எல்லா பணத்தையும் அவர்கள் இங்கே எடுத்து சிகரெட்டுகள், விஸ்கி போன்றவைகளை விளம்பரப்படுத்துவதற்காக நிகழ்ச்சிகளை நடத்தி அரசாங்க வரிகளிலிருந்து சலுகை பெறுகின்றனர். அதன் பிறகு அவர்கள் சுற்றி வந்து சிறு தொகையை பிரசங்கிமார்களிடமிருந்து பறிக்க இவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்றனர். நான் உங்களுடன் இணங்குகிறேன், அது மிகவும் மோசமான காரியம். இப்பொழுது அதுவல்ல, உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் கண்டறிகிற ஒரு காரியமாய் உள்ளது. இந்த கேள்வியை கேட்டது சகோதரியோ சகோதரனோ யாராக இருப்பினும் உங்களுக்கு என் நன்றி. இப்பொழுது இங்கு ஒரு நல்ல கேள்வி உள்ளது. கேள்வி, வேதாகமத்தில் முதலாம் சாமுவேல் 18:10 போன்ற இடங்களில் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி செயல் புரிந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்பது எனக்கு புரியவில்லை. தயவு கூர்ந்து இதை விளக்கவும். பாருங்கள், கர்த்தருடைய உதவியினால் என்னால் பதிலளிக்க முடியும். தேவன் பொல்லாத ஆவியா இருக்கிறார் என்பது இதன் அர்த்தம் அல்ல. ஆனால் எல்லா ஆவிகளுமே தேவனுக்கு கீழ்பட்டுள்ளது. அவர் எல்லாவற்றையும் தமது சித்தத்துக்கு ஏற்றவாறு கிரியை செய்யும்படி செய்கிறார். புரிகிறதா? இப்பொழுது உங்களுடைய கேள்வியில் சவுலை துன்புறுத்த தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவியை குறித்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சவுல் மனோநிலை சரியில்லாத நொறுங்கிய நிலையில் இருந்தான். ஏனெனில் முதலாவதாக அவன் பின்வாங்கி போயிருந்தான். நீங்களும் பின்வாங்கி போகும்போது ஒரு பொல்லாத ஆவியை உங்களை துன்புறுத்த தேவன் ஒரு பொல்லாத ஆவியை அனுமதிப்பார். இன்னும் சிறிது நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு படித்து காண்பிக்க விரும்புகிறேன். அதை குறித்து எனக்கு இங்கு மற்றொரு கருத்து உள்ளது. புரிகிறதா? ஒவ்வொரு ஆவியும் தேவனுக்கு கீழ்பட்டிருக்க வேண்டும். யோசபாத்தும் ஆகாவும் போருக்கு புறப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? முதலாவதாக உங்களுக்கு தெரியும், அங்கிருந்து அவர்கள் ஒலிமுக வாசல்களில் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். யோசபாத் ஒரு நீதியுள்ள மனிதனாக இருந்தான். அவன் அந்த இரண்டு ராஜாக்களும் அங்கு உட்கார்ந்து கொண்டு தங்கள் சேனைகளை ஒன்று கூட்டினர். எனவே அவன், நாம் யுத்தத்துக்கு போகலாமா அல்லது வேண்டாமா என்பதை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிப்போம் என்றான். ஆகா புறப்பட்டு போய் தன்னிடத்தில் இருந்த 400 தீர்க்கதரிசிகள் யாவரையும் வரவழைத்தான். அவன் அவர்களை போஷித்து கொடுக்க வைத்திருந்தான். அவர்கள் திடகாத்திரம் உள்ளவர்களாக இருந்தனர். அவர்கள் அங்கு வந்து ஒரு மனிதனுடன் தீர்க்க தரிசனம் உரைத்து, நீங்கள் போகலாம், தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். நீங்கள் கீழையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண புறப்படுங்கள், அங்கு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றனர். அவர்களில் ஒருவன் ஒரு உதாரணத்துக்காக தனக்கு இரு கொம்புகளை உண்டாக்கிக் கொண்டு சுற்றி ஓட துவங்கி, இந்த இரும்பு கொம்புகளினாலே நீர் அவர்களை தேசத்திற்கு புறம்பே தள்ளிவிடுவீர், அது உமக்கு சொந்தமானது என்றான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதனோடெல்லாம் செல்லாத ஏதோ ஒரு காரியம் ஒரு தேவனுடைய மனிதனிடத்தில் உள்ளது. பாருங்கள், அது வேதத்துடன் ஒத்துப்போகவில்லை என்றால் ஏதோ தவறு உள்ளது. எந்த உண்மையான விசுவாசியும், எனவே யோசபாத், பாருங்கள், இந்த 400 பேர்களும் காண்பதற்கு நன்றாயிருக்கின்றனர், அவர்கள் நல்லவர்கள் போல் காணப்படுகின்றனர் என்றான். ஓ, அவர்கள் நல்லவர்களே என்று ஒருவேளை ஆகாப் கூறியிருப்பான். ஆனால் யோசபாத்தோ, இன்னும் வேறு யாராயிலும் உங்களிடத்தில் இல்லையா என்று கேட்டான். நான் ஒரு பேர் ஒரு மனிதனுடன் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ள போது உனக்கு ஏன் வேறு யாராகிலும் வேண்டும்? ஏனெனில் சரியாக இல்லாத ஏதோ ஒன்று உள்ளது என்று அவன் அறிந்திருந்தான். பார்த்தீர்களா? ஆஹா, ஆம், இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்று கூறி, ஆனால் நான் அவனை பகைக்கிறேன் என்றான். நிச்சயமாக நீர் அவனுடைய சபையை உம்மால் முடிந்த எந்த நேரத்திலும் மூடலாம். நீர் அவனை தேசத்தை விட்டு துரத்தி விடுவீர். பாருங்கள், நிச்சயமாகவே நான் அவனை பகைக்கிறேன். நீர் ஏன் அவனை பகைக்கிறீர்? அவன் எப்பொழுதுமே என்னை குறித்து தீமையாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். அப்பொழுதே யோசபாத் அங்கே ஏதோ சரியில்லை என்பதை கண்டுகொண்டான் என்று நான் நினைக்கிறேன். எனவே அவன் போய் மிகாயாவை அழைத்து வா என்றான். எனவே அவர்கள் அவனிடம் சென்றனர். அவன் இங்கு வந்து, எனவே அவர்கள் மேலே சென்றபோது அவர்கள் ஒரு தூதுவரை அனுப்பி, இப்பொழுது ஒரு நிமிடம் காத்திரும், இப்பொழுது அவர்களுக்கு அங்கு தெய்வீக பாண்டித்ய பட்டம் பெற்ற 400 பேர் இருக்கின்றனர். அவர்கள் தேசத்திலேயே மிகச்சிறந்தவர்கள். PhD, LLD பட்டங்களை பெற்றவர்கள் என்றான். மேலும் இப்பொழுது உனக்கு தெரியும், படிப்பறிவில்லாத எளிவனாகி நீர் அந்த குருவானவர்கள் யாவரும் கூறினதுடன் இணங்காமல் இருக்க மாட்டீர் என்றான். இம்லா இதை கூறினான், இல்லை மிகாயா இதை கூறினான் என்று நான் கூறுகிறேன். தேவன் ஒன்றை என் வாயில் போடாமல் நான் அதையும் சொல்ல மாட்டேன். அவர் என்ன கூறுகிறாரோ அதை அப்படியே எடுத்துரைப்பேன் என்றான். அது எனக்கு பிரியம், அது எனக்கு பிரியம். வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் வார்த்தையோடு தரித்திருப்பேன். மற்றவர்கள் என்ன கூறின போதிலும் கவலைப்படவே இல்லை. அவன் பார் என்று கூறி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீர் துரத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் சொன்னதையே சொல்வது நல்லதாகும் என்றான். எனவே அவன் அங்கு சென்றான். அப்போது ராஜா, நான் போகலாமா என்று கேட்டான். அவன், போங்கள் என்றான். மேலும், இன்றிரவு எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் அதை குறித்து கத்தரிடத்தில் பேசட்டும் என்றான். அது எனக்கு பிரியம். எனவே அன்றிரவு கத்தர் அவனுக்கு தோன்றினார். அடுத்த நாள் அவன் அவர்களிடம் சென்றான். மேலும் அவன் சொன்னான், செல்லும் போது என்று சொல்லிவிட்டு அவன், போங்கள், ஆனால் இஸ்ரவேலர் எல்லோரும் மெய்ப்பில்லாத ஆடுகளைப் போல வலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் என்றான். ஓ, என்னே, அது ராஜாவை கோபமூட்டியது. அவன், நான் உம்மோடை சொல்லவில்லையா? எனக்கு அது தெரியும். அவன் எல்லா நேரத்திலும் அந்த விதமாகவே சொல்லுகிறான். எனக்கு எதிராக தீமையான ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்றான். ஏன்? அவன் வார்த்தையோடு நிலைத்து நின்று கொண்டிருந்தான். ஏன்? அவனுக்கு முன்பிருந்த ஒரு தீர்க்கதரிசி, அந்த உண்மையான தீர்க்கதரிசியாகிய எலியாவினிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வந்தபோது அவன், நீ குற்றமற்ற நாபோத்தின் ரத்தத்தை சிந்தினதால் நாய்கள் உன் ரத்தத்தையும் கூட நக்கும் என்று உரைத்திருந்தான். அவன் தீமையானதை சொல்லி இருந்தான். எலியா பரலோகத்துக்கு சென்று விட்டான். ஆனால் எலியா தேவனுடைய வார்த்தை உடையவனாய் இருந்தான் என்று அவன் அறிந்திருந்தான். எனவே அவன் வார்த்தையோடு தரித்திருந்தான். அது எனக்கு பிரியம். வார்த்தையோடு தரித்திருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மின்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றும், அவருடைய வல்லமை இன்றைக்கு மாறாதாய் உள்ளது என்றும், பரிசுத்த ஆவியை விருப்பமுள்ளவன் வந்து பெற்றுக் கொள்ள கடவன் என்று வேதம் கூறியிருக்குமானால் அந்த வார்த்தையோடு தரித்திருங்கள். ஆமையா, மற்றவர்கள் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் எவ்வளவு நன்றாக போஷிக்கப்பட்டிருந்தாலும், எத்தனை வேத பள்ளிகளுக்கு சென்றிருந்தாலும் அதற்கும் இதற்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை. எனவே அப்பொழுது அவன் கூறினான், தன்னுடைய தலையில் இரும்பு கொம்புகளோடு இருந்த அந்த திடகாத்திரமான நபர் ராஜா அந்த தேசத்துக்கு அப்பாலே அதை தள்ளிவிடப் போகிறார் என்று சொல்லி மிகாயாவின் அருகில் சென்று இந்த சிறு போதகரின் அருகில் அவனை வாயில் அடித்தான். மிகாயா ஒரு சிறு உருளும் பரிசுத்தன் என்று அவன் அறிந்திருந்தான். எனவே அதை குறித்து யாரும் ஒன்றும் கூறப்போவதில்லையே என்று இவன் அவனை வாயிலே அடித்தான். மேலும் அவன், நான் உன்னை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன் என்றான். மேலும், தேவனுடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அப்பொழுது மிகாயா, நீ சிறைபிடிக்கப்பட்டு உள்ளறையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அதை புரிந்து கொள்வாய் என்றான். அவன், தேவன் ஒரு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை கண்டேன். ஆமேன், இப்பொழுது கவனியுங்கள், பரமசேனை அவரை சுற்றிலும் நின்று கொண்டிருந்தது என்றான். காரியம் என்னவாக இருந்தது? ஆகாப்புக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்து அவருடைய தீர்க்கதரிசி ஏற்கனவே உரைத்து விட்டிருந்தான். தேவன் அது எலியா கூறுவதாக இருக்கவில்லை. அவன் அபிஷேக மண்டப்பட்ட தீர்க்கதரிசியாக இருந்தான். அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்னும் கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தது. மிகாயா ஒரு மகத்தான கலந்துரையாடலில், பரமசேனையெல்லாம் தேவனை சுற்றிலும் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டேன். அவர்கள் ஒருவருக்கொருவர் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கர்த்தர், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படி கொல்லப்படுவதற்காக அவனை வெளியே கொண்டு வர உங்களில் யார் சென்று ஆகாபை வஞ்சிக்கப் போகிறீர்கள்? நாம் யாரை அனுப்பலாம் என்று கேட்டார். பாருங்கள், இந்த ஒருவன் இப்படியும் அந்த ஒருவன் அப்படியும் சொன்னான். கொஞ்சம் கழித்து ஒரு பொல்லாத ஆவி, ஒரு பொய்யினாவி கீழே இருந்து புறப்பட்டு வந்து, நீர் என்னை அனுமதிப்பீரானால் நலமாயிருக்கும், நான் ஒரு பொய்யினாவியாயிருக்கிறேன், நான் போய் பிரசங்கிமார்கள் எல்லோருக்குள்ளும் செல்வேன், ஏனெனில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கவில்லை. நான் அவர்களை சொல்ல செய்வேன், அவர்கள் வேத பள்ளியில் பயிற்றுவிக்கப்பட்ட பையன்கள். நான் சென்று அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நுழைந்து அவர்களை வஞ்சித்து ஒரு பொய்யை அவர்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்க பண்ணுவேன். அது அதை கூறினதா? அது அந்த விதமாகத்தான் நாங்கள் வஞ்சிப்போம் என்றது. எனவே அது புறப்பட்டு சென்றது. அப்பொழுது அவர் கூறினார், தேவன் நீ போக உனக்கு என்னுடைய அனுமதியை அளிக்கிறேன் என்றார் என்பதாக கூறினான். அப்பொழுது பொய்யினாவி இறங்கி சென்று வேதாகம பள்ளிகளில் பயிற்சி பெற்றிருந்த அந்த கள்ள தீர்க்க தரிசிகள் அனைவரின் வாயிலும் நுழைந்து அவர்கள் ஒரு பொய்யை தீர்க்க தரிசனமாய் உரைக்க செய்தது. அது தேவனுடைய சித்தத்திற்காக கிரியை செய்து கொண்டிருந்த ஒரு பொய்யினாவியாயிருந்தது. நீங்கள் இங்கே புரிந்து கொள்ளும்படியாக வேறொன்றை அப்படியே ஒரு நிமிடம் இதை கவனியுங்கள். என்னுடன் முதலாம் கொரிந்தியர் 5 முதலாம் வசனத்துக்கு வேதாகமத்தை ஒரு நிமிடம் திருப்பும்படி நான் விரும்புகிறேன். கொரிந்தியர் 3 நீங்கள் ஒன்றை காண விரும்பினால், தேவன் செய்கிற ஒரு காரியத்தை குறித்தும் எப்படி தேவன் அந்த பொல்லாத ஆவிகளை உபயோகிக்கிறார் என்பதற்கும் இதை கவனியுங்கள். அவை எவ்விதம் கிரியை செய்கிறது என்று.
Paul speaking. It is reported commonly that there's fornication
among you. உங்களுக்குள்ளே விபச்சாரங்கள் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரங்களாய் இருக்கின்றது.
What do you think about that amongst the church?
அது சபை மத்தியில் இருப்பதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, இருமப்படைந்திருக்கிறீர்கள். நான் பார்ப்போம், நான் 2 பக்கங்களை திருப்பிவிட்டேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் துக்கப்படாமலும் இருமப்படைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இங்கே ஒரு நிமிடம் பொறுங்கள். நான் ஆம், அது உண்மை. ஆம், துக்க அதுதான் இது. துக்கப்படாமல் இருமப்படைந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்தவன நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும், எனக்கு தெரியாது யாராகிலும் இதற்கு விரோதமாக கருத்து தெரிவிப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் நான் விசுவாசிப்பது சரி என்று கூற முற்படுகிறேன். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் ஒருமுறை நிரப்பப்பட்டு விட்டால் அவன் அதை இழந்து போக முடியாது. பாருங்கள், புரிகிறதா?
நான்
சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல,
In the name of our Lord Jesus Christ, when you are gathered together, and my spirit,
நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். தேவன் பரிசுத்த சபைக்கு இப்பூமியில் உள்ள தமது சரீரத்துக்கு இதை கூறுகிறார். அதாவது இப்பொழுது இது பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு பிறகு, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்களின் மத்தியில் மிகவும் அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தன் தகப்பனுடைய மனைவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு இதை கூறுகிறார். அவர் அப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்துவின் சரீரத்தில் நடந்துள்ளது, நீங்கள் சபையே அவனை அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்றார். புரிகிறதா? தேவன் அனுமதிக்கிறார். ஒன்று செய்யப்படுவதை காண வேண்டும் என்று அவர் நினைக்கும் போது, ஒருவருக்கு சாட்டையடி கொடுக்க அவர் நினைக்கும் போது, அவர் பொல்லாத ஆவியை அவர்கள் மேல் அவிழ்த்து விடுவார். ஆகையால் அது அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை திரும்ப கொண்டு வரும். இப்பொழுது நாம் காணும் இந்த மனிதர் பின்னர், அதுதான் இன்றைக்கு சபைகளோடு உள்ள காரியமாய் உள்ளது. ஒரு மனிதர் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் வந்து அதன் ஒரு அங்கத்தினனாகி பொல்லாத காரியங்களை செய்ய துவங்கி, நீங்கள் ஒன்று கூடி அதே காரியத்தை செய்வதற்கு பதிலாக நீங்கள் பிரணாம் கூடாரமே அதை செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் அவனுக்காக முறையிடும் வரைக்கும் அவன் ரத்தத்தின் கீழ் இருக்கிறான். அவன் அந்த பழைய காரியத்தை மறுபடியும் எல்லா நேரத்திலும் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒன்று கூடி அவனுடைய ஆவி கர்த்தருடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள். தேவனுடைய சாட்டை அப்பொழுது வருவதை கவனியுங்கள். பிசாசு அவனை ஆட்கொள்வதை கவனியுங்கள். அப்பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனை துன்புறுத்த தொடங்குகிறது. இந்த பையன் இங்கே சரிபடுத்திக் கொண்டான். அவன் திரும்பி வருகிறான். அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாகவே சுத்திகரிக்கப்பட்டான் என்பதை நாம் 2 கொரிந்தியரில் கண்டறிகிறோம். யோபுவை பாருங்கள். ஒரு பரிபூர்ணமான மனிதன், ஒரு நீதிமான், அவனுடைய ஆவியின் பரிபூர்ணப்படுத்துதலுக்காக பொல்லாத பிசாசு அவன் மேல் வந்து அவனை துன்புறுத்த மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய தேவன் அனுமதித்தார். புரிகிறதா? எனவே பொல்லாத ஆவிகளை தேவன் தமது திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்ற அநேக சமயங்களில் பொல்லாத ஆவிகளை உபயோகிக்கிறார். இப்பொழுது இங்கே இது உண்மையில் கடினமான ஒரு கேள்வியாய் உள்ளது. கேள்வி, அது அதே நபர் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் அதே கையெழுத்து போல் காணப்படுகிறது.
A person must have the Holy Ghost to be has the Holy Ghost to be converted and to go in the rapture,
குணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்ல ஒரு நபருக்கு பரிசுத்தாவி அவசியம் என்னும் போது கணக்கு குவிக்கும் ஆண்டுகளை அடைய முன்பு மரித்து போகும் குழந்தைகளின் நிலை என்ன? அவர்கள் எப்பொழுது உயிரோடு எழுவார்கள்? இப்பொழுது என் சகோதரனே சகோதரியே, என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது. அதற்கான வேத வசனத்தை என்னால் வேதாகமத்தில் எங்கும் காண முடியவில்லை. ஆனால் என் கருத்துக்களை நான் வெளிப்படுத்த முடியும். இப்பொழுது தேவனுடைய கிருபையில் விசுவாசம் கொண்டுள்ள உங்களை அது பலப்படுத்தும். நீங்கள் பாருங்கள், இந்த நபர் ஐய விரும்புகிறார். அது ஒரு நல்ல கேள்வி. பார்த்தீர்களா, ஒரு குழந்தைக்கு உயிர்த்தெழுதலில் என்ன சம்பவிக்கும் என்பதை இந்த நபர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்ல ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும் என்றால், நாம் ஏற்கனவே கூறியுள்ளபடி அது உண்மை. அது வேதத்தின்படியாய் உள்ளது. அதுவே வேத போதனையாயிருக்கிறது. அதாவது பரலோகத்துக்கு செல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மற்றவர்கள், மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு இரண்டாம் உயிர்த்தெழுதல், பின்பு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. புரிகிறதா? அதுதான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள சரியான வரிசை கிரமம். ஆனால் இந்த குழந்தைகளை குறித்து என்ன என்பதையே இந்த நபர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர்கள் வேறு வார்த்தைகளில் கூறினார், அவர்கள் பிறப்பதற்கு முன்பே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனரா? அவர்கள் அதை பெற்றுக் கொண்டனரா? இப்பொழுது என்னால் அதை சொல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது அதை இப்படி நாம் கூறுவோம், மரிக்கும் குழந்தைகள் அவர்களுடைய பெற்றோர் யாராயிருப்பினும் அவர்கள் காப்பாற்றப்படுகின்றனர் என்று நமக்கு தெரியும். இப்பொழுது அதன் பேரில் தீர்க்கதரிசிகளின் வேதசாஸ்திர பள்ளி கொண்டுள்ள கருத்தோடு நான் உடன்படுகிறதில்லை. அவர்கள் அது பாவமுள்ள பெற்றோருக்கு பிறந்த ஒரு குழந்தை மறிக்க நேரிட்டால் அந்த குழந்தை நகரத்துக்கு சென்று அழிந்து போகும், அதற்கு இனிமேல் எதுவுமே கிடையாது என கூறியுள்ளனர். பாருங்கள், இயேசு வந்தபோது யோவான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அந்த குழந்தை ஒரு மானிட குழந்தையாய் இருந்தால் அது தேவனுடைய நியாயத்திற்குள் வரவேண்டியதாய் இருக்கும். பாவத்தை போக்க இயேசு மரித்தார் என்றால், இயேசு அந்த நோக்கத்துக்காக மரித்துள்ள போது எல்லா பாவமும் தேவனுக்கு முன்பாக அறிக்கப்பட்டு விட்டன. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நீங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரே வழி அவருடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே ஆகும். ஆனால் இந்த குழந்தையோ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அது ஒன்றுமே செய்திருக்கவில்லை. அது ஒன்றையுமே செய்திருக்கவில்லை. எனவே அது பரலோகத்துக்கு செல்வதற்கு முற்றிலும் விடுதலை அடைந்துள்ளது. ஆனால் நீங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வார்களா என்று கேட்கலாம். இப்பொழுது இது என் சொந்த வார்த்தை. இப்பொழுது இது என் சொந்த கருத்து. இல்லை, இதை என்னால் வேதாகமத்தைக் கொண்டு நிரூபிக்க முடியாது. ஆனால் கவனியுங்கள், பூமியின் மேல் தோன்றவிருக்கும் ஆண்ட வர்க்கத்தை சேர்ந்த ஒவ்வொருவரையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே அறிந்திருப்பாரானால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர் ஒவ்வொரு கொசுவையும் ஒவ்வொரு உண்ணியையும் ஒவ்வொரு ஈயையும் அறிந்திருந்தார். அவர் பூமியின் மேல் இருக்க போகும் ஒவ்வொன்றையும் முன்னமே அறிந்திருந்தார். அவர் அதை அறிந்திருப்பாரானால் கவனியுங்கள், மோசேயை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். மோசே பிறந்த போது அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். எரேமியா தோன்றுவதற்கு முன்னமே தேவன் எரேமியாவிடம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணேன். உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு 712 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா அவனை ஒரு தரிசனத்தில் கண்டு அவன் வராந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாயிருக்கிறான் என்றான். தேவனுடைய முன்குறித்தல் அல்லது முன்னறிதல் சிறு குழந்தைகளை குறித்து எல்லாம் புரிகிறதா? அவர்கள் என்ன செய்வார்கள் என்றும் அறிந்துள்ளது. அவர்கள் மரித்து போவார்கள் என்றும் அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தார். அதை குறித்து தேவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்க முடியாது, எதுவுமே நடக்க முடியாது. நல்ல மேய்ப்பனை போல் எப்படி அவர் உள்ளே சென்று இப்பொழுது இதற்கு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வேதம் இன்னென்ன விதமாய் கூறுகிறது என்று என்னால் கூற முடியாது. இது என் சொந்த கருத்தாகவே நான் எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது அன்றிரவு நான் கூறினதன் பேரில் யாரோ ஒருவர் விளக்கம் கேட்டிருப்பதே அடுத்த கேள்வியாயுள்ள ஒன்றாயிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பிள்ளை பெற்றினால் ஒரு மனைவி ரட்சிக்கப்படுவாள் என்பதை விளக்குங்கள். ஒரு பிள்ளை பெறுவதனால் மனைவி ரட்சிக்கப்படுவதில்லை. ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடம் முதலாம் தீமோத்தேயு 2:8 திருப்புவோம். பிள்ளையை குறித்து வேதாகமம் என்ன கூறுகிறது என்று நாம் காண்போம். இப்பொழுது அது ஒரு கத்தோலிக்க உபதேசம் என்பதை நான் உணர்கிறேன். ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதன் மூலம் ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்படுகிறாள் என்று கத்தோலிக்கன் கூறுகிறார். ஆனால் நாமோ அதை நான் விசுவாசிப்பதில்லை. முதலாம் தீமோத்தேயு 2:8 தொடங்கி இப்பொழுது சற்று நேரம் படிப்போம். சரி, கவனியுங்கள். ஸ்திரீகளும் தகுதியான வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நாம் அதை கேட்க வேண்டியதில்லை. நாம் கேட்க வேண்டுமா? இதை கேளுங்கள். நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தன்னுடைய மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது. சகோதரரே, நான் உங்களுக்கு இங்கு உதவி செய்கிறேன் என்று நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அல்லது 3 நாட்களுக்கு ஒரு முறை புது தொப்பிகள் அணிவது போன்றது. உங்களுக்கு புரிகிறதா? அது கிறிஸ்தவர்களாக இருக்காது. தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஸ்திரீகள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவர்களாக இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவர்கள். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியாயிருக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு
மீறுதலுக்குட்பட்டாள்.
பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள். இப்பொழுது அவன் உலக பெண்கள் குழந்தைகளை பெறுவதை குறித்து இங்கு பேசிக் கொண்டிருக்கவில்லை. அவள் விசுவாசத்தில் நிலை கொண்டிருந்தால், புரிகிறதா? அவள் நிலை கொண்டிருந்தால், அவள் ஏற்கனவே அப்படிப்பட்ட ஸ்திரியை குறித்து, ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட ஸ்திரியை குறித்தே அவன் பேசுகிறான். புரிகிறதா? முழுவதும் தெளிந்த புத்தியோடு, அன்பிலும் பரிசுத்தத்திலும், ஒரு குழந்தையை பெறுவது அவள் ரட்சிக்கும்படி செய்வதில்லை. ஆனால் அவள் பிள்ளைகளை வளர்த்து தன் கடமையை செய்கிறாள். ஒரு பிள்ளைக்கு பதிலாக இன்று அவர்கள் செய்வது போல் அவள் பூனைகளையும் நாய்களையும் மற்றும் இன்னும் என்னவெல்லாமோ வளர்ப்பதில்லை. அவர்கள் இரவெல்லாம் வெளியே சுற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு தாயுடைய அன்பை செலுத்துகின்றனர். சில ஜனங்கள் அதை செய்கின்றனர், மன்னிக்கவும், ஆனால் அவர்கள் அதை செய்கின்றனர். அதை நான் எடுத்து கூறுவது எனக்கே மட்டுமீறிய நாகரிகமற்றதாய் உள்ளது, ஆனால் உண்மை உண்மையாகவே உள்ளது. பாருங்கள், அவர்கள் ஒரு குழந்தையோடு இணைக்கப்பட்டிருக்க விரும்புவதில்லை. ஆனால் பிள்ளை பேற்றினால் அவள் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் முழுவதும் தெளிந்த புத்தியோடும் நிலை கொண்டிருந்தால் அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆனால் அது இருந்தால் என்பதாய் உள்ளது. நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தால் நீங்களும் கூட ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் சுகமடைவீர்கள். உங்களால் சுகமடைய முடியும். நீங்கள் அதை விசுவாசித்தால், அதற்காக ஆயத்தமாயிருந்தால், நீங்கள் அதற்காக ஆயத்தமாயிருந்தால் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள முடியும். அதுபோன்று அவள் இந்த காரியங்களை தொடர்ந்து செய்வாளானால், புரிகிறதா, அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆனால் அவள் ஒரு ஸ்திரீ என்பதனால் அல்ல. எனவே அது சரிதான். சகோதரனே, சகோதரியே, இது கத்தோலிக்க உபதேசம் அல்ல. இப்பொழுது நான் இங்கு மற்றொரு கடினமான கேள்வி உள்ளது. அதன் பிறகு நாம் இன்னும் ஒன்றை பெற்றுள்ளோம். அதற்கு பதில் கூற நமக்கு நேரம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை விவரிக்க என் சொந்த நேரத்தை எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது இவை சற்று இவை எழுப்புதலின் பின் விளைவுகளாய் உள்ளன. இந்த கேள்விகள் இவை கூட்டங்களின் பின் விளைவுகளாய் உள்ளன. இப்பொழுது சகோதரன் பிரணாமே, இது தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது. ஒரு நபர் அந்நிய பாஷைகளில் பேசி அவருடைய சொந்த செய்தியை வியாக்கியானிப்பது வேதத்தின்படியானதா? அப்படியானால் தயவு கூர்ந்து விளக்கவும். முதலாம் கொரிந்தியர் இல்லை, கொரிந்தியர் 14:19 மற்றும் கொரிந்தியர் 14:27 கூட. சரி, நாம் வேதாகமத்துக்கு சென்று அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். ஆகையால் அதை நாம் வேத பிரகாரமாக வைத்திருக்கிறோமா என்று நாம் காண்போம். நாம் எப்பொழுதுமே வேத பிரகாரமாக இருக்கவே விரும்புகிறோம். கொரிந்தியர் 14. இப்பொழுது இந்த நபர் அறிய விரும்புவது, ஒரு மனிதன் தான் பேசின அந்நிய பாஷைக்கான தன்னுடைய சொந்த செய்தியை தானே அர்த்தமுரைப்பது வேத பிரகாரமானதா என்பதேயாகும். ஆகையால் கொரிந்தியர் 14:19 விவரிக்கவும். நாம் 14 மற்றும் 19 பார்ப்போம். சரி, இங்குதான் நாம் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நான் சபைகளிலே அந்நிய பாஷைகளில் 10,000 வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்கள் உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். இப்பொழுது அடுத்தபடியாக 27 வசனம் அவர்கள் அறிய விரும்புகின்றனர். யாராவது அந்நிய பாஷையிலே பேசினால் அது 2 பேர் மட்டும் அல்லது மிஞ்சினால் 3 பேர் அடங்கவும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவர் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். இப்பொழுது அந்த நபர் எதை குறிப்பிட முயற்சிக்கிறார் என்பதையே நான் பொருட்படுத்துகிறேன். எனக்கு தேவையான இன்னும் சிறிது நேரத்தில் நான் ஒன்றை படிக்கப் போகிறேன். ஆனால் அந்த சகோதரன் அல்லது சகோதரி என்ன குறிப்பிட முயற்சிக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றால், அந்நிய பாஷை பேசும் ஒருவர் அவரே அவர் உரைத்த செய்திக்கு அர்த்தம் உரைப்பது சரியா என்பது. இப்பொழுது என்னுடைய அருமையான அன்பார்ந்த நண்பரே, நீங்கள் அதே அதிகாரத்தில் 13 வசனத்தை படிப்பீர்களானால் அது உங்களுக்கு சொல்லும். அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். நிச்சயமாக அவனே தன்னுடைய செய்திக்கு அர்த்தம் உரைக்க முடியும். இப்பொழுது நாம் சரியாக பாருங்கள். நீங்கள் அதை குறித்த எல்லாவற்றையும் இங்கு படியுங்கள். இப்பொழுது நீங்கள் அதனுடைய புரிந்து கொள்ள முடியும். முழு அதிகாரத்தையும் சற்று படியுங்கள். அது மிகவும் நல்லது. அது அதை விவரிக்கிறது. இப்பொழுது அந்நிய பாஷை பேசுதல், இப்பொழுது அதன் பேரில் நாம் இருக்கையில் இது ஒலிநாடாவில் பதிவு செய்யப்படுகிறது. நான் தெய்வீக சுகமளித்தல், பரிசுத்தாவியின் அபிஷேகம், கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, வரப்போகும் உலகின் வல்லமை போன்றவைகளை விசுவாசிப்பது போல் அந்நிய பாஷை பேசுவதிலும் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்பதை நான் கூற விரும்புகிறேன். அவைகளை விசுவாசிப்பது போலவே இதையும் விசுவாசிக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு அதனுடைய ஸ்தானம் உள்ளது போல, தெய்வீக சுகமளித்தலுக்கும் அதனுடைய ஸ்தானம் உள்ளது போல, அந்நிய பாஷையில் பேசுதலுக்கும் அதனுடைய ஸ்தானம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு காரியத்திற்கும் அதனுடைய ஸ்தானம் உண்டு. இப்பொழுது ஜனங்களாகிய உங்களிடம் இப்பொழுது இதை கூற எனக்கு ஒரு தருணம் கிடைத்துள்ளது. எனவே நான் அதை விளக்க விரும்புகிறேன். நான் யாரையாவது புண்படுத்தினால் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கவில்லை. ஆனால் கவனியுங்கள், அந்நிய பாஷைகளில் பேசுகிற பெந்தேகோஸ்தே ஜனங்களோடு உள்ள காரியம் என்னவா இருந்து வருகிறது? நானும் கூட அதில் சேர்ந்தவன். நானும் பெந்தேகோஸ்தேயினன். பார்த்தீர்களா? இப்பொழுது இதிலிருந்து வருகிற பிரச்சனை என்னவெனில், அவர்கள் அதை மதிப்பதில்லை என்பதே ஆகும். மற்றொரு காரியம், அவர்கள் அதை சீரற்ற முறையில் விட்டுவிடுகின்றனர். அவர்கள் வார்த்தைக்கு திரும்ப வருவதில்லை. இப்பொழுது கவனியுங்கள், இப்படித்தான் சபை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒரு பெந்தேகோஸ்தே சபையில் நான் இந்த சபைக்கு போதகராயிருப்பேனானால் அதை எப்படி அமைக்க எனக்கு விருப்பம் என்பதை உங்களிடம் நான் கூறுவேன். புரிகிறதா? நான் எல்லா சமயங்களிலும் அதற்கு போதகராக இருக்க நேரிட்டால் நலமாயிருக்கும். நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் ஆதரிப்பேன். முதலாவதாக விசுவாசிகளிடம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற கூறுவேன். அப்படி முதலாம் கொரிந்தியர் 12 கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வரமும் இயங்கத்தான் வேண்டும். சரீரம் முழுவதும் இயங்கும் நிலைக்கு நான் அவைகளை கொண்டு வர முடிந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால், இப்பொழுது நான் குற்றங்குறைகளை கூறவில்லை. ஞாபகம் இருக்கட்டும், நான் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தேவதூஷணம் உரைக்கும்படி நான் ஒரு வார்த்தையும் ஒன்றாக பேச மாட்டேன். நான் அதை தவறாக கூற மாட்டேன் என்று தேவன் அறிவார். புரிகிறதா? ஆனால் நான் ஏறக்குறைய 20 வேதாகமத்தை ஆராய்ந்து படித்த பிறகு வேதாகமம் கூறும் கருத்துக்களை உங்களுக்கு கூற முயற்சிக்கும்படி மாத்திரமே இதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் ஏறக்குறைய 30 பிரசங்கித்து வருகிறேன். நான் எல்லாவற்றின் வழியாகவும் கடந்து வந்திருக்கிறேன். அது எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும். நான் ஒவ்வொரு மனிதனையும் உலகம் முழுவதிலும் உள்ள அவர்களுடைய உபதேசங்களையும் கவனித்து வந்திருக்கிறேன். அப்படி நான் செய்ய காரணம் அதன் மீது இருந்த என் ஆர்வமாகும். அது என் பேரில் மாத்திரமல்ல, மானிடர் பேரில் கொண்டுள்ள ஆர்வமாயுள்ளது. நான் இவ்விடமிட்டு செல்ல வேண்டும், நீங்களும் இவ்விடமிட்டு செல்ல வேண்டும். நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசியாக இவ்விடமிட்டு சென்றால் நான் என் சொந்த ஆத்மாவையும் மற்றும் என்னோடு கூட உங்களுடையதையும் இழந்து விடுவேன். எனவே இது அனுதின அப்பத்தை காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது. இது புகழை காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது. இது மற்றெல்லாவற்றை காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது. இது எனக்கு ஜீவனாய் உள்ளது. புரிகிறதா? நான் எப்பொழுதுமே மிகவும் ஆழ்ந்த உத்தமத்தை கொண்டுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு சென்றால், முதலாவது காரியம், நான் அவர்கள் எல்லோருமே அப்படி என்று கூறவில்லை, சிலர் அப்படி உள்ளனர். பெரும்பாலும் நீங்கள் ஒரு சபைக்கு சென்று அங்கு பிரசங்கம் செய்ய தொடங்குகிறீர்கள். நீங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுகின்றார். இப்பொழுது அந்த அருமையான நபர் ஒரு கால் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அது பரிசுத்தாவி அந்த நபர் மூலமாக பேசுவதாக இருக்கலாம். ஆனால் அதை குறித்த காரியம் என்பதில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை. மேடையில் நடக்கும் இந்த ஊழியம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பிரசங்கிக்கப்படுமானால் தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கியிருக்க வேண்டும். புரிகிறதா? சகலமும் செய்யப்பட கடவுது. இப்பொழுது ஒருவன் பேசும்போது என்று பவுல் ஏன் கூறுகிறான் என்று இங்கே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் முன்னும் பின்னுமாக அவன் உள்ளே வரும்போது எல்லாமே குழப்பமாயிருந்தது. இப்பொழுது நான் பீட அழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுகிறார். அது பாருங்கள், அப்படியானால் பீட அழைப்பு கொடுப்பதை விட்டுவிடுவதே நலம். அது அதை தடுக்கிறது. புரிகிறதா? பின்பு வேறொரு காரியம், அநேக முறை ஜனங்கள் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுவார்கள். அப்பொழுது ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு மெல்லும் பசை மிட்டாயை மென்று கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள். தேவன் பேசிக் கொண்டிருந்தால் அமைதியாயிருந்து கவனியுங்கள். அது சத்தியமாயிருக்குமானால், அது அந்த நபரிடத்தில் பரிசுத்தாவி பேசிக் கொண்டிருப்பதாயிருந்தால், நீங்கள் அமைதியாயிருந்து கவனித்துக் கேளுங்கள். பயபக்தியாயிருங்கள். அர்த்தம் சொல்லுதல் உங்களுக்கு வரலாம், புரிகிறதா? அமைதியாயிருந்து அர்த்தம் உரைத்தலை கேளுங்கள். இப்பொழுது அர்த்தம் உரைப்பவர் யாரும் சபையில் இல்லாமற் போனால், அப்பொழுது அவர்கள் சபையில் அமைதியாயிருக்க கடவர்கள். ஆகையால் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது அவர்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவர்கள் என்று வேதம் கூறியுள்ளது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி பிரித்தி உண்டாக பேசுகிறான். இப்பொழுது அது அந்நிய பாஷைகள், கிளை மொழிகள், மொழிகள் வேறு, அவைகள் ஒன்றுமில்லை என்று அவன் கூறுகிறான். ஆனால் ஒரு சத்தம் உண்டாகும் போது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு எக்காலம் சத்தமிட்டால் அது என்ன சத்தமிடுகிறது, அது எப்படி ஊறப்படுகிறது என்று நீங்கள் அறிய வேண்டும். இல்லை என்றால் யுத்தத்துக்கு எப்படி உங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. யாராயிலும் அந்நிய பாஷை பேசி என்று சத்தமிட்டால் அவ்வளவுதான், என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கு தெரியும். ஆனால் எக்காலம் எழுச்சி ஒளியில் ஓசையிட்டால் அதற்கு எழுந்திருங்கள் என்று அர்த்தமாகிறது. இது அடையாள அறிவிப்பு ஒளியில் ஓசையிட்டால் கீழே இறங்குங்கள் என்று அர்த்தமாகிறது, புரிகிறதா? அது கட்டளை ஒளியில் ஓசையிட்டால் எதிரியை தாக்குங்கள் என்று அர்த்தமாகிறது. அது ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாய் அமைந்திருக்க வேண்டும். வெறுமன தனிமையில் பேசுவது அல்ல. எனவே சபையில் அர்த்தம் உரைப்பவர் இல்லை என்றால், ஆனால் அர்த்தம் உரைப்பவர் இருந்தால் அப்பொழுது அந்நிய பாஷைகள் சபைக்கு உரியதாக. இப்பொழுது என் நறுமை என்பதே உங்கள் கேள்விக்கு, அப்படி இருந்தும் நான் சபையிலே 5000 வார்த்தைகளை அல்லது அதற்கு மேல் என்ன கூறினாலும் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும். அது உண்மை. ஆனால் கீழே படிக்கவும் அது வெளிப்பாட்டினால் இல்லை, பக்தி பிரித்திக்கு எதுவாக அர்த்தம் சொல்லப்படாமல் போனால், புரிகிறதா? அது பக்தி பிரித்திக்கு. இப்பொழுது ஒரு சிறு கருத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். என்ன? எழும்பிக் கொண்டிருக்கும் இந்த சபைக்கு நான் போதகராக இருந்தால், நான் போதகராக இருக்க தேவனை அழைப்பாரானால், இதோ இந்த விதமாகத்தான் நான் அதை நடத்துவேன். வரம் பெற்றுள்ள ஒவ்வொருவரையும் நான் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன். ஆராதனை தொடங்குவதற்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் முன்பு அவர்கள் தனியாக ஒரு அறையில் கூடும்படி செய்வேன். அவர்கள் ஆவிக்குள்ளாகி அமரட்டும். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒருவர் வருகிறார், அவர் அந்நிய பாஷையில் பேசும் ஒரு வரத்தை பெற்றுள்ளார். அவர் அந்நிய பாஷையில் பேசுகின்றார், எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள். வேறொருவர் எழுந்து அவர் பேசுறதற்கு அர்த்தம் உரைக்கிறார். இப்பொழுது அது சபைக்கு அளிக்கப்படும் முன்பு, இப்பொழுது அது 2 அல்லது 3 சாட்சிகளால் நிதானிக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. இப்பொழுது அது ஆவியை பகுத்தறியும் மரம் கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும், புரிகிறதா? ஏனெனில் அநேக சமயங்களில் பொல்லாத ஆவிகள் அங்கு நுழைந்து விடுகின்றன, புரிகிறதா? பவுல் அதை குறித்து பேசுகிறான். ஆனால் தேவனுடைய வல்லமையும் கூட அங்கு உள்ளது. பொல்லாத ஆவி இல்லாத ஒரு சபையை எனக்கு காண்பியுங்கள். தேவ புத்திரர் ஒன்று கூடி இருக்கும் போது சாத்தான் அவர்கள் நடுவில் இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காண்பியுங்கள். அது எல்லா இடங்களிலும் உள்ளது. எனவே அதை கண்டு முகங்கோணாதீர்கள், புரிகிறதா? சாத்தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். இப்பொழுது இங்குதான் காரியமே உள்ளது. ஒருவர் அந்நிய பாஷையில் பேசுகின்றார். இப்பொழுது ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்ற 3 பேர் அங்கு உட்கார்ந்திருக்கின்றனர். ஒருவர் அந்நிய பாஷையில் பேசி ஒரு செய்தியை அளிக்கிறார். இப்பொழுது அது வேத வாக்கியங்களை எடுத்துரைப்பதாக இருக்க முடியாது. ஏனெனில் தேவன் வீணாக மறுபடியும் கூறுவது கிடையாது. நாமும் அப்படி செய்யக்கூடாது என்று நம்ம எச்சரித்திருக்கிறார், புரிகிறதா? எனவே அது அதுவல்ல, அது சபைக்கு ஒரு செய்தி. இந்த எழுப்புதலில் இதுவரைக்கும் நமக்கு 2 சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அவைகளில் 1 பரிபூர்ணமாக சரியான விதத்தில் அமைந்திருந்ததை கவனியுங்கள். பாருங்கள், உள்ளே நிகழ்ந்தது. ஒரு மனிதர் எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசி அதை கட்டமுறைத்து உடனே திரும்பி சென்றார். மேலும் அளிக்கப்பட்ட செய்தி ரூபகாரப்படுத்தப்பட்டது. அந்த ஒரு இரவு வேறொருவர் எழுந்து நின்று தீர்க்க தரிசனத்தின் ஏவுதலினால் கூறி ஒரு காரியத்தை கூறி அவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் அவர் முடிவிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உரைத்தார். அப்பொழுது உடனடியாக ஏதோ ஒன்று என்னை ஆட்கொண்டு, இல்லையெனில் கர்த்தர் வந்துள்ளார் என்று விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று கூறினது. பாருங்கள் அர்த்தம். பிறகு பரிசுத்தாவி நேற்றிரவு கட்டிடத்தில் விழுந்தது, பார்த்தீர்களா? அது பக்தி விருத்திக்காகவே. ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கூற முயற்சிக்கும் அடிக்கே நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது பிசாசும் அவர்கள் மத்தியில் வந்து, அதற்கு செவி கொடுக்காதீர்கள், அப்படியே அமர்ந்திருங்கள் என்றான். என் சகோதரி வெல், நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் எழுந்து மதிலை தாண்டி செல்லக்கூடும் என்பது போன்ற உணர்ச்சி எனக்கு உண்டானது என்றாள். நான் எழுந்து குதி என்றேன், அவ்வளவுதான். அப்பொழுது அவள், ஆனால் நீங்கள் அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது என்று கூறி ஜனங்கள் கூச்சலிடத் தொடங்கினர் என்றும், அப்பொழுது நான் ஒன்றுமற்றவள் என்ற உணர்ச்சி தோன்றினது என்றும் கூறினாள். நான், அது பிசாசு, அது சாத்தான், அவன் அப்படிப்பட்ட உணர்ச்சியை உண்டாக்க வந்த போது என்று கூறி, நீ எப்படியாயும் எழுந்திருக்க வேண்டும் என்றே நான் கூறினேன். நாம் தேவருக்கு ஆசாரியர்களாக இருந்து நம்முடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவருடைய நாமத்துக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீர்களா? இப்பொழுது இங்கே இதுதான் நடந்தது. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேச தொடங்கினார். ஏனெனில் அது விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இரண்டு மூன்று இரவுகளாக அதை அங்கே நான் தொடர்ந்து வலியுறுத்த முயன்றேன். அதன் பின்பு பரிசுத்த ஆவியானவர் பேசி ஏவுதலின் கீழ் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று உரைத்தார். நான் வேற ஏதாவது ஒன்றை கூறுவதற்கு முன்பே நான் அதை கூறி முடித்து விட்டிருந்தேன். கர்த்தர் இதில் வந்துள்ளார் என்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். உங்களுக்கு புரிகிறதா? பரிசுத்த ஆவி என்பது உங்களுக்குள் இருக்கும் தேவனே என்று நான் அதை குறித்து பேசி வந்துள்ளேன். புரிகிறதா? அவர்கள் அதை புரிந்து கொண்டனர். பார்த்தீர்களா? பிறகு பரிசுத்த ஆவி ஜனங்களின் மத்தியில் விழுந்தது. அது தீர்க்க தரிசனத்தினால் எவ்வாறு பக்தி பிரிக்கை அடைய செய்கிறது என்று பார்த்தீர்களா? ஒரு தீர்க்க தரிசிக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. தீர்க்க தரிசனம் ஒருவரிடத்திலிருந்து புறப்பட்டு மற்றவர்கள் செல்கின்றது. ஆனால் ஒரு தீர்க்க தரிசியோ தொட்டிலில் பிறந்தது முதல் ஒரு தீர்க்க தரிசியாகவே இருக்கிறார். அவர்களிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது உள்ளது. அவர்களை யாரும் நிதானித்து அறிவதில்லை. முன்பிருந்த ஏசாயா அல்லது எரேமியா அவர்களை மக்கள் அவருக்கு முன்பாக அவர்கள் நின்று நிதானிப்பதை நீங்கள் காண்கிறதில்லை. ஏனெனில் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவர்களாக இருந்தனரே. ஆனால் ஜனங்கள் மத்தியில் உள்ள ஒரு தீர்க்க தரிசன வரம் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் சாத்தான் மெல்ல நுழைந்து விடுவான். புரிகிறதா? இப்பொழுது அது சரியா என்று நிதானித்து அறியப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் எழுப்புதல் கூட்டம் ஒன்றை நடத்தப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். போதவர்களே, நீங்கள் இதை இப்பொழுது உண்மையாகவே கவனமாக கேளுங்கள். நாங்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். சரி, இல்லை என்றால் நாங்கள் வழக்கமான ஒரு சபை ஆராதனை நடத்திக் கொண்டிருக்கலாம். சபையில் அனல் மூன்றிருக்கிறது. சபை எல்லா நேரத்திலும் அவ்வாறு இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கால ஆவியின் வரப்பட்ட ஐந்து அல்லது ஆறு பேர் நம்மிடம் இருக்கலாம். ஒருவர் அந்நிய பாஷை பேசுகிறார். இரண்டு அல்லது மூன்று பேர் ஒரு கால அந்நிய பாஷை பேசக்கூடும். நான்கு அல்லது ஐந்து பேர் அந்நிய பாஷை பேசும் வரப்பட்டிருந்து அந்நிய பாஷை பேசக்கூடும். இரண்டு அல்லது மூன்று பேர் அர்த்தம் உரைக்கக்கூடும். அவர்களை ஒன்று இரண்டு அல்லது மூன்று பேர் ஞானத்தின் வரத்தை உடையவர்களாக இருக்கக்கூடும். சரி, வரம் பெற்றுள்ள இவர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர். நீங்கள் விளையாடுவதற்காக இந்த வரங்கள் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. தேவனுக்கு மகிமை, நான் அந்நிய பாஷைகள் பேசுகிறேன். அல்லேலூயா என்று நீங்கள் கூறுவதற்காக இவைகள் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்த்துக் கொள்கிறீர்கள். அவைகளை கொண்டு நீங்கள் கிரியை செய்யவே அவை உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. நீங்கள் வகிக்கும் பாகம் சபையின் முக்கிய ஆராதனை தொடங்குவதற்கு முன்பு இடம்பெற வேண்டும். ஏனெனில் ஆராதனையின் போது கல்லாதவர்களும் கூட நமது மத்தியில் இருக்கப் போகிறார்கள். நீங்கள் ஒரு அறைக்கு சென்று அங்கு நீங்கள் உட்கார்ந்து கொள்கிறீர்கள். நீங்கள் சுவிசேஷத்தில் உடன் ஊழியக்காரராய் இருக்கிறபடியால் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள். அப்பொழுது அங்கு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். கர்த்தாவே, நாங்கள் அறிய வேண்டும் என்று நீர் விரும்பும் ஏதாகிறோம் என்று உண்டா? ஓ பரலோக பிதாவே, எங்களோடு பேசும் என்று உங்கள் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறீர்கள், பாடல்களை பாடுகின்றீர்கள். அப்பொழுது பரிசுத்தாவி இறங்கி வந்து யார் மேலாகிலும் விழுந்து அவர் அந்நிய பாஷை பேசுகின்றார். வேறொருவர் எழுந்து நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறி அதை கர்த்தம் உரைக்கிறார். அது என்ன? கவனியுங்கள். சென்று சகோதரன் ஜோன்ஸிடம் அவர் வசிக்கும் இடத்தை விட்டு மாறும்படியாக கூறுங்கள். ஏனெனில் நாளை பிற்பகல் அந்த நாட்டை பலத்த புயல் காற்று ஒன்று தாக்கப் போகின்றது. அது அவருடைய வீட்டை சேதப்படுத்தப் போகிறது. அவருடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போக கூறுங்கள். இப்பொழுது அது நல்லதாக தென்படுகிறது. ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். அங்கு ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்ற மூன்று பேர் இருக்க வேண்டும். அவர்களில் ஒருவர் அது கத்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார். மற்றொருவரும் அது கத்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார். அது மூன்றில் இரண்டு பேர், இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள். சரி, அவர்கள் ஒரு துண்டு காகிதத்தில் அதை எழுதுகின்றனர். அதைத்தான் ஆவியானவர் உரைத்தார். சரி, அவர்கள் திரும்பி ஜெபிக்க சென்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றனர். சிறிது கழித்து கர்த்தர் உரைக்கிறதாவது, ஒரு தீர்க்கதரிசி எழுந்து நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது இன்றிரவு அது நியூயார்க் பட்டணத்திலிருந்து வருகிற ஒரு பெண்ணாயிருக்கும். அவள் ஒரு தூக்குப்படுக்கையில் இருப்பாள். அவள் தூக்குப்படுக்கையில் கட்டடத்துக்குள் கொண்டு வரப்படுவாள். அவள் தலையில் பச்சை நிறமுள்ள ஒரு துணியை கட்டியிருப்பாள். அவள் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் இந்த விதமாக இருப்பதற்கான காரணம் என்னவெனில், கர்த்தர் அவளுக்கு விரோதமாக வைத்துள்ள காரியம், அவளுக்கு 16 வயது இருக்கும் போது அவள் அவருடைய சபையில் இருந்து ஒருமுறை பணத்தை திருடிவிட்டாள். அவளிடம் இந்த காரியங்களை சொல்லும்படியாக சகோதரன் பிரணாமிடம் சொல்லுங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது, அவள் இதை சரிபடுத்திக் கொண்டாள், அவள் சுகமடைவாள் என்று உரைக்கிறார். ஒரு நிமிடம் பொறுங்கள். அது மிகவும் நல்லதாக தென்படுகிறது. ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள். ஆவியை பகுத்தறிப்பவரே, உங்கள் பெயரை நீங்கள் இந்த காகிதத்தில் கையொப்பமிடப் போகின்றீர்களா? நீங்கள் உங்களுடைய பெயரை கையொப்பமிடப் போகின்றீர்களா? இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. ஒருவர் எழுந்து இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது இன்றிரவு ஒரு பெண் உள்ளே வருவதாக இருக்கும், என்ன என்ற காரியம் சம்பவிக்கும் என்று எழுதுகிறீர்கள். ஆவியை பகுத்தறியும் வரம் பெற்ற இரண்டு அல்லது மூன்று பேர் அதை ஆமோதித்து கையொப்பமிடுகின்றனர். இந்த செய்திகள் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன. சரி, சிறிது நேரம் கழித்து மணி அடிக்கும் ஓசையை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கின்றனர். சபை ஆராதனை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் எழுதப்பட்ட இந்த செய்திகளை கொண்டு வந்து மேசையின் மேல் வைக்கின்றனர். இந்த மேசையில் தான் இவை வைக்கப்படும். நான் எங்கோ ஒரு இடத்தில் படித்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். பாடல்கள் பாடப்பட்ட பின்பு சிறிது கழித்து நான் வெளியே வருவேன். சபை அனைத்து ஒழுங்கையும் கடைபிடித்து ஜனங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து தியானித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் சபைக்கு வந்து ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாது. நீங்கள் சபைக்கு வந்து தேவனோடு பேச வேண்டும். உங்கள் ஐக்கியத்தை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? இப்பொழுது நாம் தேவனுடன் ஐக்கியம் கொள்கிறோம். நாம் இங்கு வந்து தேவனுடன் பேசுகிறோம். எல்லாமே அமைதியாயும் பயபக்தியாயும் உள்ளது. ஆவியானவர் அசைவாடுகிறார். பாடல் ஆராதனை தொடங்குவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பே இசைப்பேடையை இசைப்பவர் இசைப்பேடையின் அருகில் வந்து உண்மையாகவே இனிமையாக இசைக்க துவங்குகிறார். என் இரட்சகர் மறித்த அந்த சிலுவையின் கீழ் அங்கே பாவத்திலிருந்து சுத்திகரிப்பிற்காக நான் கதறினேன் அல்லது ஒரு நல்ல இனிமையான பாடலை உண்மையிலேயே அமைதியாக வாசிக்கிறார். அது கூட்டத்திற்குள் பரிசுத்தாவியின் பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. பார்த்தீர்களா? சரி, ஜனங்களை உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களில் சிலர் உண்மையாகவே அழத் தொடங்கி ஆராதனை தொடங்குவதற்கு முன்பே மனம் திரும்பி பீடத்தொண்டை வருகின்றனர். பரிசுத்தாவி அங்கே இருக்கிறார். பார்த்தீர்களா? சபை பிரசவ வேதனை அடைந்துள்ளது. கிறிஸ்தவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய ஸ்தானங்களை பெற்றுக் கொண்டனர். அவர்கள் மெல்லும் பசிமிட்டாயம் என்று கொண்டு, ஏய் லிடி, உன் உதிர் வண்ணத்தை கொஞ்சம் எனக்குத்தான். எனக்கு வேண்டும், உனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு தேவை, உனக்கு தெரியுமா? அந்த ஒரு நாள் நான் கடைக்கு சென்றிருந்த போது நான் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு அருகிலேயே இருந்தேன். நான் அப்படிப்பட்ட ஒன்றை கண்டேனா? அதை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கவில்லை. ஓ இரக்கம்! அதன் பிறகு இதை தேவனுடைய வீடு என்று அழைக்கின்றனர். ஏன்? அது ஒரு அவமானம். கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று கூடி வருகின்றது. நாம் அங்கு உட்கார்ந்திருக்கின்றோம். பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் மனிதன், நாங்கள் அங்கு சென்றிருந்த போது உங்களுக்கு தெரியும் இந்த என்ன மற்றும் என்ன மற்றும் என்ன மற்றும் என்ன மற்றும் என்ன என்கிறான். அதெல்லாம் வெளியில் பேச வேண்டும். ஆனால் இங்கே இது தேவனுடைய வீடாய் உள்ளது. ஜபம் செய்து கொண்டே உள்ளே நுழையுங்கள். உங்கள் இடத்தில் அமருங்கள். சகோதரரே, நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருப்பது உங்களுடைய சபைகளை குறித்தல்ல. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் இந்த கூடாரத்துக்கு இதை கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் என் சொந்த சபைக்குள் இதை கூறிக்கொண்டிருக்கிறேன். புரிகிறதா? அது உண்மை. இப்பொழுது நீங்கள் அப்படி உள்ளே வரும்போது அப்படி முதலாவதாக உங்களுக்கு தெரியும், போதகர் வெளியே நடந்து வருகிறார். அவர் புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறார். அவர் இது அது மற்றதற்கு பதில் கூற வேண்டியதில்லை. அவர் தமது ஊழியத்தின் பனித்துளிகளிலிருந்து நேரடியாக வெளியே வருகிறார். அவர் பரிசுத்தாவியின் வல்லமையின் கீழ் இருந்து வந்துள்ளார். அவர் அங்கிருந்து அதிக அக்கினாவுகள் ஒன்று கூடியுள்ள இடத்துக்கு வருகிறார். அது ஏறக்குறைய இப்பொழுது ஒரு அக்கிரிஸ்தம்பம். புரிகிறதா? அது சுற்றி அசைவாடிக்கொண்டிருக்கிறது. அவர் அங்கு வந்து இதை எடுத்து படிக்கிறார். சபையிலிருந்து ஒரு செய்தி, கர்த்தர் உரைக்கிறதாவது, சகோதரன் ஜோன்ஸ் தமது வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும். நாளை பிற்பகல் 2 மணிக்கு அவருடைய இடத்தை ஒரு பலத்த புயல் காற்று தாக்கும். அவருடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு செல்ல வேண்டும். சகோதரன் ஜோன்ஸ் அதை கேட்கிறார். சரி, அது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் உரைக்கிறதாவது, இன்னென்ன பெயருடைய ஒரு ஸ்திரீ இன்றிரவு இங்கு வருவாள். அது அவள் என்ன மற்றும் என்னதை செய்திருக்கிறாள். நான் உங்களிடம் ஏற்கனவே கூறினது போன்று பாருங்கள். அதை போன்றே. சரி, அது எழுதப்பட்டு அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இது. அவர்கள் சபையில் ஏற்கனவே தங்களுடைய இடத்தில் அமர்ந்துள்ளனர். சரி, பிறகு போதகர் செய்தி அளிக்கிறார். முதலாவது உங்களுக்கு தெரியுமா, அவர் பிரசங்கம் செய்ய துவங்குகிறார். எதுவுமே தடை செய்வதில்லை. அது ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து பிரசங்கம் செய்கிறோம். நாங்கள் செய்தி அளித்து முடிக்கிறோம். சற்று கழித்து முதலாவதாக என்ன தெரியுமா, செய்தி அளித்து முடிந்த பிறகு ஜப வரிசை தொடங்குகிறது. அங்கு ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவள் வரப்போவதாக ஒருவர் அந்நிய பாஷை பேசி முன்னறிவித்து விட்டார். பார்த்தீர்களா? எனவே என்ன நடக்கப் போகிறது என்று நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அது நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இப்பொழுது உங்கள் மேல் அக்கினி நாவுகள் நின்று கொண்டிருப்பதனால் விசுவாசம் எப்படி அதிகரிக்கிறது என்று பாருங்கள். அந்த அக்கினி நாவுகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று சேர தொடங்குகின்றன. ஏன்? அது ஒரு முடிவு பெற்ற கிரியையாயுள்ளது. அவ்வளவுதான். அந்த ஸ்திரீ, நான் நியூயார்க் பட்டணத்திலிருந்து வந்து இங்கு அமர்ந்துள்ள திருமதி இன்னார் இன்னார் என்று. பார்த்தீர்களா? ஓ, அது உண்மை. உங்களுக்கு அது எப்படி தெரியும்? அது கத்தரிடத்திலிருந்து சபைக்கு உண்டான ஒரு செய்தி. நீ 16 வயதுள்ளவளாய் இருந்த போது, நீ என்னென்ன இடத்தில் இருந்த போது, அப்பொழுது நீ சபையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து விட்டாய். அதை திருடிக்கொண்டு வெளியே போய் அதனை கொண்டு உனக்கு புதிய துணிகளை வாங்கிக் கொண்டாய் அல்லவா? ஓ, அது உண்மை, அது உண்மை. அதை தேவன் இன்றிரவு எங்களுக்கு சரியாக சகோதரன் இன்னார் இன்னார் பேசின அந்நிய பாஷை மூலம் கூறியுள்ளார். அதற்கு சகோதரன் இன்னார் இன்னார் அர்த்தம் உரைத்தார். இங்குள்ள சகோதரன் இன்னார் இன்னார் அதை பகுத்தறிந்து அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று கூறினார். அது உண்மை. ஆம், அப்படியானால் கர்த்தர் உரைக்கிறதாவது அதை சரிபடுத்திவிடு, அப்பொழுது நீ புற்றுநோயிலிருந்து சுகம் பெறுவாய். சகோதரன் ஜோன்ஸ் வீட்டுக்கு சென்று வண்டிகளை ஆயத்தப்படுத்தி பொருட்களையும் தன்னுடைய மரச்சாமான்களையும் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அடுத்த நாள் பிற்பகல் 2 மணிக்கு ஜோவி புயல் காற்று எல்லாவற்றையும் நொறுக்கிவிடுகிறது. பார்த்தீர்களா? அப்பொழுது சபை தேவனை மகிமைப்படுத்துகிறது. கர்த்தராக இயேசுவே, உமது நன்மைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது அதுவே சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக உள்ளது. இப்பொழுது அவர்கள் கூறியுள்ளது நிறைவேறாமல் போனால் என்ன? அப்பொழுது நீங்கள் ஒரு பொல்லாத ஆவியை உங்கள் மத்தியில் பெற்றுள்ளீர்கள். அந்த பொல்லாத ஆவி உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆகாயங்கள் உண்மையான பெந்தேகோஸ்தே ஆவியினால் நிறைந்துள்ள போது உங்களுக்கு ஏன் இந்த பொல்லாத ஒன்று வேண்டும்? பிசாசினிடமிருந்து அதற்கு பதிலாக பொல்லாத ஒன்றை பெற்றுக் கொள்ளாதீர்கள், உண்மையான ஒன்றை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்காக அதை வைத்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் சரியென்று தேவன் ஏற்கனவே உங்களை ரூபகாரப்படுத்தி இருந்தால் ஒழிய இந்த கூட்டங்களை மற்றும் எந்த காரியத்தையும் இங்கு ஒழுங்கு செய்யாதீர்கள். ஏனெனில் சுவிசேஷத்தின் பணியில் நீங்கள் சபைக்கு உதவி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். இப்பொழுது அது என்னவென்று புரிந்து கொண்டீர்களா? பாஷைகள், அந்நிய பாஷைகள், அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று எந்த மனிதனுமே புரிந்து கொள்வதில்லை. அவர் பேசுகிறார், ஆனால் ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. கிளக் கிளக் கிளக், அது ஒரு, அது எங்கோ ஒரு மொழியாக அமைந்துள்ளது. நான் ஆப்பிரிக்காவில் இருந்த போது அதை நான் நம்பவே இல்லை. ஆனால் சத்தம் எழுப்பிய ஒவ்வொன்றுக்கும் அதற்கான ஒரு விதமான அர்த்தம் இருந்தது. ஒரு முக்கியத்துவம் இல்லாமல், ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு சத்தமும் கிடையாது என்றே வேதம் கூறியுள்ளது. எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் உள்ளது. ஏன் ஜனங்கள் கூறுவதை நான் கேட்டுள்ளேன். நான் தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்பேன். உடனே அவர்கள் ஒருவர் இப்படி கூறுவார், மற்றொருவர் இப்படி கூறுவார். அது தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து என்பதாக இருந்தது. பார்த்தீர்களா? எனக்கு அது ஒன்றும் புரிவதில்லை. ஆனால் அவர்களுக்கோ, நான் உங்களோட பேசிக் கொண்டிருப்பது போன்று அது ஒரு மொழியாக இருந்தது. சுலு, ஹோசா, பாசுடோ எனும் அநேக மொழிகளின் மொழிபெயர்ப்பாளர்கள் இதை மொழிபெயர்த்த போது அவர்கள் கூறின ஒவ்வொன்றையும் அவர்கள் புரிந்து கொண்டனர். இந்த ஜனங்கள் முணுமுணுப்பதை நீங்கள் கேட்கிறீர்களே, அது உளறுதல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி இல்லை, அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இரவே அதற்கு நாம் மதிப்பு கொடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் பொருத்த வேண்டும். இப்பொழுது ஒரு கால ஒரு செய்தியும் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது ஆராதனை முடிவுற்று விட்டது, பீட அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். சிறிது கழித்து ஒருவர், முன்பு ஒரு செய்தியும் கொடுக்கப்படவில்லை, அவருக்கு தருணம் கிடைக்கும் போது ஒருவர் எழுந்து நிற்கிறார், பரிசுத்தாவி. இப்பொழுது வேதம் அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் அவன் பேசாமல் இருக்க கடவன் என்று உரைத்துள்ளது. எவ்வளவுதான் பேச பிரயாசப்பட்டாலும் பேசாமல் இருங்கள், என்னால் அதை செய்ய முடியாது என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் அப்படி சொல்லிவிடலாம் என்று வேதம் உரைத்துள்ளது. புரிகிறதா? எனவே அறிகளை கேட்கிறது. புரிகிறதா? அவன் பேசாமல் இருக்க கடவன். பின்னர் எல்லாமே ஒழுங்காக உள்ள இடத்தில் வாய்ப்பு ஏற்பட்டு செய்தியை கொடுப்பதற்காக பரிசுத்தாவி ஒருவர் மேல் வந்தால் அப்பொழுது செய்தி கொடுங்கள். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது அர்த்தம் வருகிறது. இங்கு சாலி ஜோன்சன் பெயருடைய ஒரு பெண் இருக்கிறாள். அத்தகைய பெயர் கொண்ட பெண் யாரும் இங்கு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சாலி ஜோன்ஸ், புரிகிறதா? இதுவே அவள் அழைக்கப்படும் கடைசி இரவாய் இருக்கும் என்று அவளிடம் சொல்லுங்கள். அவள் தேவனிடம் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் அவள் குறுகிய காலமே இருப்பாள். அப்பொழுது சாலி ஜோன்ஸ் அவளால் இயன்றவரை விரைந்து பீடத்துக்கு ஓடி வருவாள். புரிகிறதா? ஏனெனில் அதுவே அவளுடைய கடைசி அழைப்பு. பார்த்தீர்களா? அதுதான் ஒரு செய்தி கொடுப்பது, அல்லது ஒரு ரூபகாரப்படுத்துதல், அல்லது அதை போன்ற ஒன்று. அதுவே இயங்கிக் கொண்டிருக்கும் பெந்தேகோஸ்தே சபை. பொல்லாத ஆவிகள் புகுந்து கொள்ள வழியே இல்லை. ஏனெனில் அது ஏற்கனவே வேதம் வெளிப்படையாக ஒவ்வொருவராய் அல்லது மூன்று பேர் பேசலாம், இன்னும் இரண்டு பேர் அது சரியா என்று நிதானிக்க கடவர்கள் என்கிறது. அதுதான் சபை. ஆனால் நாம் இதை இன்றைக்கு எங்கே கடைபிடிக்கிறோம்? ஒருவர் அந்நியபாஷை பேசும்போது ஒழுங்கினமாக குதித்து சிரித்து வேறெங்கோ பார்த்துக் கொண்டு வேற ஏதாவது குறித்து பேசிக் கொண்டு சுற்றி கூட்டத்தாரோடு போதகர் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருப்பது, அல்லது ஒரு கூட்டத்தார் சுற்றி வருவர். பாருங்கள், அது சரியல்ல. போதகர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாராவது ஒருவர் எழுந்து தடை செய்து வேதாகமத்தை படிக்கிறார், மேலும் யாராவது வேதாகமத்தை படிப்பது, வேறொருவர் பின்னால் இருந்து அந்நியபாஷை பேசுவது. ஓ இல்லை, புரிகிறதா? போதகர் பிரசங்கம் செய்யும் போது யாராவது ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷை பேசி அவரை தடை செய்கிறார், அது பரவாயில்லை. அது பரிசுத்த ஆவி இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியை எந்த சந்தர்ப்பங்களில் உபயோகிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். புரிகிறதா? அதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நான் எடுக்கிறேன். இன்னும் ஒரு கேள்விக்கு உங்களிடம் பொறுமை உண்டா? பிறகு நாளை ஞாயிற்றுக்கிழமை அப்பொழுது நாம் இங்கு ஒரு கேள்வி உள்ளது, அது மிகவும் அருமையான ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இன்னும் சில நிமிடங்கள் என்னுடன் தயவு கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் நான் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு நோக்கத்துக்காகவே இதுவரை பதில் கூறாமல் வைத்திருந்தேன். இதுவே என் கடைசி கேள்வி. இப்பொழுது முதலாவது, இந்த நபர் கேட்டிருக்கும் இரண்டு காரியங்களை நான் வாசித்துப் போகிறேன். அது ஒரு பழைய துண்டு காகிதத்தில் அழகிய கையெழுத்தால் எழுதப்பட்டுள்ளது. அதை எழுதினது யார் என்று எனக்கு தெரியாது. எந்த பெயரும் அதில் கையொப்பமிடப்படவில்லை.
சகோதரன் பிரணாமே,
போதகர்கள் தங்கள் ஆராதனைகளில் பணத்துக்காக நீண்ட நேரம் நிர்பந்தம் செய்து கூட்டத்தில் உள்ள இத்தனை பேர் இவ்வளவு பணம் கொடுப்பார்கள் என்று தேவன் அவர்களிடம் கூறினதாக கூறுவது முறையாகுமா? அது சரியாவென்று நான் அறிய விரும்புகிறேன், அல்லது தவறாவென்று நான் அறிய விரும்புகிறேன். இது என்னை பயங்கரமாக தொந்தரவுபடுத்தியுள்ளது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள் நண்பனே, நான் உனக்கு சொல்லப் போகிறேன், நான் என்ன கருதுகிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். புரிகிறதா? இப்பொழுது அது சரி என்று அர்த்தம் அல்ல, அது பயங்கரமானது என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது நான் இதை நினைத்து பார்க்கிறேன். தேவன் என்னை சுவிசேஷ ஊழியத்துக்கு அனுப்பினார். என்னிடம் பணமே இருக்காது. அவ்வாறு நான் அவதிப்பட்ட நேரத்தை நான் கண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் காணிக்கை தட்டை ஜனங்களிடம் அனுப்புங்கள் என்பேன். மேலாளர் என்னிடம் வந்து, வெள்ளி கவனியுங்கள் மகனே, இன்றிரவு நமக்கு கூட்டத்துக்கார செலவை கொடுத்து தீர்க்க $5,000 குறைவாய் உள்ளது. அதை செலுத்த ஜெஃபர்சன் வில்லில் உங்களிடம் பணம் உள்ளதா என்று கேட்பார். நான் பரவாயில்லை, தேவன் என்னை இங்கு அனுப்பினார், இல்லை என்றால் இங்கு நான் வந்திருக்க மாட்டேன். புரிகிறதா? காணிக்கை தட்டை ஜனங்களிடம் அனுப்புங்கள் என்பேன். ஆனால் கூட்டம் நடத்துவதற்கு முன்பே ஒருவர் வந்து, உங்களுக்கு தெரியுமா, இதன் செலவுக்காக $5,000 கொடுக்க கத்தரன் இருதயத்தை ஏவினார் என்பார். பாருங்கள், பார்க்கிறீர்களா? முதலாவதாக அதை செய்ய வழிநடத்தப்பட வேண்டும். நிர்பந்தம் செய்து பிச்சை எடுத்து பணத்தை சேகரிப்பதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அது ஒரு தவறான காரியம் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது சகோதரனே, நீங்கள் அதை செய்ய நினைத்தால் உங்களுடைய உணர்வுகளை நான் பின்படுத்தாதிருப்பேனாக. புரிகிறதா? அதை செய்யும் உரிமையை நீங்கள் தேவனிடமிருந்து பெற்றிருக்கலாம். ஆனால் நான் என்னை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. இப்பொழுது போதகர்கள் கூறுவதை குறித்து நானும் கூட அறிந்திருக்கிறேன். அண்மையில் நான் நின்றிருந்தேன். இப்பொழுது இது பெந்தேகோஸ்தையினர் அல்ல, இது பாருங்கள், அது சபைகள், பார்த்தீர்களா? மற்ற சபைகள். அது ஒரு பெரிய தொடர்கூட்ட முகாமில் இருந்தது. எப்படி? நீங்கள் என்னோடு இருந்தீர்கள், அங்கிருந்து அநேகர் இப்பொழுது இருக்கிறீர்கள். ஒரு புகழ்பெற்ற ஸ்தாபனம், இரண்டு அல்லது அவை மூன்று ஒன்று சேர்ந்து அவர்கள் அந்த முழு பிற்பகலையும் இதற்காக உபயோகித்து அந்த நகரத்தில் இங்கே உள்ள நம்முடைய நவநாகரிக சபைகளை போன்றதான வழக்கமான சபைகள் ஒரு பெரிய தொடர்கூட்டத்தில் அவர்கள் முழு பிற்பகலையும் எடுத்துக்கொண்டு மேடையில் நின்று கொண்டு, இந்த கூட்டத்திற்காக ஜனங்கள் பணம் கொடுக்காமல் போனால் தேவன் அவர்களுடைய பயிர்களை அடித்துக் கொள்வார் என்றும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இளம்பிள்ளைவாதம் வரும்படி செய்வார் என்றும் இப்படிப்பட்ட காரியங்களை கூறி அவர்களை பயமுறுத்தினர். இந்த வேதம் எனக்கு முன்பாக இருக்க அவர்கள் கூறியது முற்றிலும் உண்மை. அப்பொழுது நானோ, தேவனுக்கும் அவரை பின்பற்றுவோருக்கும் இது தேவதூஷணம் என்றேன். தேவன் உங்களை அனுப்பினால் அவர் உங்களை கவனித்துக் கொள்வார். அவர் உங்களை அனுப்பிராவிட்டால் ஸ்தாபனங்கள் உங்களை கவனித்துக் கொள்ளட்டும். ஆனால் நீங்கள், தேவன் உங்களை அனுப்பினால் அவர் உங்களை கவனித்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியுள்ள ஒரு சபையில் கிறிஸ்துமஸ் நாடகம் நடத்துவதை குறித்து என்ன? பாருங்கள், அது கிறிஸ்துவை குறித்த நாடகமானால் அதனால் பரவாயில்லை. ஆனால் அது சாண்டா கிளாஸை குறித்ததானால் அவன் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் பெரியவனாகிவிட்டேன், நான் பெரியவனாகி அதிலிருந்து விலகி வந்துவிட்டேன். எனக்கு சாண்டா கிளாஸின் பேரில் சிறிது கூட நம்பிக்கை கிடையாது. பார்த்தீர்களா? இவர்கள் வைத்துள்ள சில சிறு கிறிஸ்துமஸ் காரியங்கள் மூடத்தனமானது என்று நான் எண்ணுகிறேன். மேலும் அவர்கள் கிறிஸ்துவை முழுவதுமாக கிறிஸ்துமஸில் இருந்து எடுத்துவிட்டு அதில் சாண்டா கிளாஸை அதில் புகுத்து விட்டனர். சாண்டா கிளாஸ் ஒரு கட்டுக்கதை. குழந்தைகளை குறித்த உங்களுடைய உணர்வுகளை நான் புண்படுத்திக் கொண்டிருக்கவில்லை என்றே நான் நம்புகிறேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இங்கே அண்மையில் சுமார் 25 அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இந்த நகரத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரர், இங்கே இந்த நகரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பெரிய சபையின் போதகர், அதாவது நான் அவரை நன்கு அறிவேன், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் என்னை சந்திக்க நடந்து வந்தார். சார்லி போகன்னான். சகோதரன் மைக், உங்களுக்கு என்னுடைய நல்ல நண்பர் சார்லி போகன்னான் என்ற ஒருவர் ஞாபகம் இருக்கும். அவர் தமது அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு, நான் ஒருபோதும் என்னுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது என்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கோ அந்த பொய்யை இனி ஒருபோதும் கூற மாட்டேன் என்றார். மேலும் அவர், என் சொந்த சிறு பையனுக்கு 12 வயதான போது என்னிடம் வந்து சாண்டா கிளாஸை குறித்து பேசினான் என்றார். அப்பொழுது அவர் அவனிடம், ஏன் தேனே, நான் உன்னிடம் ஒன்றை கூற வேண்டும் என்று கூற அவனோ அம்மா என்றானாம். உங்களுக்கு தெரியுமா, அவர் கூறியதை அவன் போய் கூறினானாம். அதன் பின்னர் அவன் திரும்பி வந்து, அப்படியானால் அப்பா, இயேசுவும் கூட அது போன்ற காரியம் தானா என்று கேட்டானாம். உண்மையை கூறுங்கள், சாண்டா கிளாஸ் என்பது கிறிஸ் கிரிங்கில் அல்லது பரிசுத்த நிக்கோலஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபர், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு ஜெர்மானிய வயோதிக கத்தோலிக்க பரிசுத்தவான், பிள்ளைகளுக்கு நன்மை செய்பவராக சுற்றித்திருந்ததாக கூறப்படுகின்ற ஒரு கத்தோலிக்க கதாபாத்திரம். அவர்களை வழிபடியாக ஒரு பாரம்பரியமாக கைகொண்டு வந்துள்ளனர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் ஜீவிக்கிறார். இப்பொழுது இங்கு ஒரு கேள்வி உள்ளது, அதுவே கடைசி கேள்வி. அது ஒரு மிக, இப்பொழுது கவனியுங்கள், அந்த விஷயத்தில் நீங்கள் என்னுடன் இணங்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னோடு இணங்காமல் இருந்தால் நினைவிருக்கட்டும், அது நட்பு முறையில் இருக்கட்டும். நீங்கள் அப்படி செய்வீர்களா? நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை புண்படுத்த விரும்பவில்லை, நான் ஒத்தவமாய் இருக்க விரும்புகிறேன். என்னால் முடியவில்லை என்றால் என் மகனிடம் நான் ஒரு பொய்யை கூறினால் நான் ஒரு பொய்யன். புரிகிறதா? நான் அவனிடம் உண்மையை கூறவே விரும்புகிறேன். இப்பொழுது நான் அவனிடம் சாண்டா கிளாஸ் குறித்து கூறி, நான், ஆம், நிச்சயமாக சாண்டா கிளாஸ் உண்டு, கிறிஸ்துமஸ் இரவன்று தந்தையை கவனி என்று பார்த்தீர்களா? ஆம். உங்களுக்கு தெரியுமா, நேற்று முந்தின நாள் நான் அங்கு சென்றிருந்த போது ஒரு சிறு பெண்ணிடம் அதை குறித்து சோதித்து பார்த்தேன். நான் நேற்று முன்தினம் நிச்சயமாகவே சரியான பதிலை பெற்றுக் கொண்டேன். நான் அந்த கட்டிடத்தில் இருந்தேன். அவர்கள் அங்கே கீழே உள்ள குவேக்கர் மேக் என்னும் இடத்தில் நின்று கொண்டிருந்தனர். நானும் மளிகை பொருட்கள் வாங்க அங்கு சென்றிருந்தேன். எனவே நாங்கள் மனைவியும் நானும் அங்கிருந்தோம். அங்கு ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் சுமார் 18 மாதங்கள் பூர்த்தியானவளாயிருந்தாள். அவள் அங்கு நின்று கொண்டு கலகலமணியோசை கலகலமணியோசை என்று பாடினவாறே போவதும் வருவதுமாயிருந்தாள். நான் சொன்னேன், அவளுடைய சிறிய நிலைதாங்கியில் உங்களுக்கு தெரியும், சிறிய வண்டியின் பின்புறத்தில் அமைப்பது. நான், நீ சாண்டா கிளாஸுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்டேன். அவள், திருவாளரே, அது என் தந்தை என்றாள். நான், தேனே, உன் சிறு இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நீ ஞானத்தை பெற்றுள்ளாய் என்றேன். இப்பொழுது நண்பர்களே, இது உண்மையாகவே ஒரு கடினமான கேள்வியாக உள்ளது. அதன் பின்னர் நான் முடித்து விடுவேன். ஓ, இது அழகான வேதவாக்கியம். ஆனால் அது ஒவ்வொரு நபருக்கும் கடினமாக தோன்றக்கூடிய ஒன்று. அநேக ஆண்டுகளாக அது எனக்கு புதிராகவே இருந்து வந்தது. ஆனால் தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே இப்பொழுது அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் விலையில பெற்ற மனைவி இந்த பிற்பகல் இந்த கேள்விக்கு நான் பதில் கூற வேண்டும் என்று அறிந்தபோது அவள், வெல், நீங்கள் எப்படி பதில் கூறப் போகிறீர்கள் என்றாள். மேலும் அவள், நானே அதை குறித்து எப்பொழுதுமே யோசித்து வந்துள்ளேன் என்றாள். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாள். மேலும் கூறினதோ, நான், இனியவளே, இந்த இரவு வா, தேவனுடைய உதவியை கொண்டு என்னால் முடிந்த வரைக்கும் அதற்கு பதில் கூறுவேன் என்றேன்.
Brother Branham, please explain Hebrews 6.
சகோதரன் பிரணாமே, தயவு கூர்ந்து எபிரேயர் 6:4-6 வரை விளக்குங்கள்.
That's one time it really
அது உண்மையிலேயே ஒரு தரம். பாருங்கள், இப்பொழுது நீங்கள் நம்முடைய விசுவாசம், கிருபை, விசுவாசிகளின் பாதுகாப்பு, பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி சரியாக கூறினால், பரிசுத்தவான்களின் விடாமுயற்சி போன்றவைகளில் இங்கு கவனம் செலுத்த வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். எபிரேயர் 6:4-6 இப்பொழுது இதை நான் முடித்தவுடனே பின்னர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி தர தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். என்னை மன்னிக்கவும், நான் இந்த இரவுக்கான செய்தியை வைத்துள்ளேன். அதையே நான் நாளை காலை ஆராதனையிலும் பிரசிக்கலாம் என்றிருக்கிறேன். பிறகு நான் இங்கிருந்து செல்வேன். இப்பொழுது இது உண்மையாகவே கடினமான ஒன்று, பார்த்தீர்களா? இப்பொழுது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், எழும்பி சத்தமிடும் அனைத்துமே, அந்நிய பாஷையில் பேசும் அனைத்துமே, போதகரிடம் கைகுலுக்கும் அனைத்துமே நித்திய ஜீவனை பெற்றிருக்கவில்லை என்று நாங்கள் விசுவாசித்து இந்த சபையிலும் போதிக்கிறோம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருந்தால், தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருப்பாரானால், அதை நீங்கள் என்னென்றைக்கும் பெற்றிருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். புரிகிறதா? ஏனெனில், கவனியுங்கள், அப்படி இல்லை என்றால் இயேசு ஒரு கள்ள போதகராக காணப்படுவார். பரிசுத்த யோவான் 5:24 அவர், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கிரை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது அவரோடு தர்க்கம் செய்யுங்கள். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் பிதாவ் ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். நான் வேத வாக்கியங்களை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். வருகிற யாவும் பிதா ஒருவனை முதலில் எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில்
வரமாட்டான்.
பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். பார்த்தீர்களா? என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை தருவேன். பரிசுத்த யோவான் 6. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். இது அவருடைய வார்த்தைகள். இப்பொழுது கவனியுங்கள், நான் எபேசியர் 2:10 செல்ல விரும்பினால் பவுல் பிரசங்கிக்கிறார். இப்பொழுது கொரிந்தியர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையையும் ஒரு சங்கீதத்தையும் பெற்றிருந்தனர். மற்ற சபைகளில் இந்த தொல்லை இருக்கவில்லை என்பதை நீங்கள் கவனியுங்கள். அவன் அதை குறித்து ஒன்றுமே கூறவில்லை. அவன் ரோம சபையிலோ எபேசி சபையிலோ எங்காவது அந்நிய பாஷையை குறித்து ஏதாவது கூறியுள்ளானா? இல்லையே. அவர்களுக்கும் கொரிந்தியரை போல அந்நிய பாஷை பேசுதலும் மற்ற மரங்களும் இருந்தன. ஆனால் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி இருந்தனர். ஆனால் கொரிந்தியர்களோ அதை ஒழுங்குபடுத்தவில்லை. புரிகிறதா? பவுல் அங்கு சென்று சபையை ஒழுங்குபடுத்தினான். இப்பொழுது அவன் ஓரல் ராபர்ட்ஸ் கூறுவது போல், தேவன் ஒரு நல்ல தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் பாருங்கள் சகோதரன் பிரணாமே, அப்படியானால் அந்நிய பாஷைகள் பேசும் பெந்தேகோஸ்தையினரை குறித்து என்ன என்று கேட்கலாம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளனர் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் பெற்றுள்ளனர். சரி, ஏன் கவனியுங்கள், அவர் நல்ல தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருமுறை தோமா உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே என்றார். மற்ற அனைவரும் அவரை விசுவாசித்தனர். ஓ, அவர் உண்மையானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றனர். ஓ தோமாவோ, இல்லை இல்லை, நான் அதை விசுவாசிக்கவில்லை. அதை நான் விசுவாசிக்கக்கூடிய ஒரேபடி அதற்கான அத்தாட்சி எனக்கு இருக்க வேண்டும். அவருடைய விழாவிலும் அவருடைய கைகளில் ஆணிகள் கடாவப்பட்டதனால் உண்டான காயங்களிலும் என் விரல்களை நான் போட வேண்டும் என்றான். அவர் நல்ல தேவன். அவர், தோமாவே வா, இதோ ஒரு காண சாட்சி என்றார். ஓ தோமா, இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்றான். அவர், ஆம் தோமாவே, நீ என்னை கண்ட பிறகு என் கையினால் தொட்ட உன் கைகளை என் விலாவில் போட்ட பிறகு விசுவாசித்தாய். ஆனால் காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு மிகுதியான பலன் உண்டாயிருக்கும் என்றார். அவர் நல்ல தேவன். அவர் உங்கள் இதயத்தின் வாஞ்சைகளை அருளுகிறார். நிச்சயமாக அவரை நாம் விசுவாசிப்போமாக. அது சாத்தானுக்கு மரண அடியாக இருக்கிறது. சகோதரனே, ஒரு மனிதன் தேவனை அவருடைய வார்த்தையின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் போது அது ஒவ்வொரு முறையும் சாத்தானை கொண்டுவிடும். ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அதுவே சாத்தானுக்கு கிடைக்கப்பெறும் மிகவும் கடினமான அடியாக இருக்கிறது. ஆமையா, நான் கூறினது போல மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, இயேசு அன்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இப்பொழுது இதை கவனியுங்கள். நான் இப்பொழுது முதலாம் வசனத்திலிருந்து துவங்குகிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிற முதலாவது காரியம், இங்கே பவுல் யாரிடம் கூறிக்கொண்டிருக்கிறான்? எபிரேயரிடம். அவர்கள் எபிரேயர்கள் என்று மேலே உள்ளதை கூறுகிறபடியா எபிரேயர் நிருபமே அசரியா? இயேசுவை புறக்கணித்த யூதர்கள், உங்களால் இப்பொழுது அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர் யூதர்களுக்கு இதை கூறி நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாகவும் முன்னடையாளமாகவும் இருக்கிறது என்று அவன் காண்பிக்கிறான். பழையவை அனைத்துமே புதியவைகளுக்கு முன்னடையாளம். இப்பொழுது கவனியுங்கள், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்பொழுது அவன் அவர்களிடம் உபதேசங்களை குறித்து பேசி வந்திருக்கிறான். இப்பொழுது நாம் பூரணமாக்கப்பட்ட காரியங்களை குறித்து பேசுவோம். இப்பொழுது நீங்கள் மீட்கப்படும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் உச்சரிக்கப்படும் போது நீங்கள் தேவனில் பரிபூர்ணம் அடைகின்றீர்கள். தேவனால் பிறந்த எவனும், முதலாம் யோவான், பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் பாவம் செய்ய மாட்டான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ள ஒரு மனிதன் நிரப்பப்பட்டதாக நினைக்கிறவன் அல்ல, ஆனால் தேவனுடைய ஆவியினால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவனால் பாவம் செய்ய முடியாது. புரிகிறதா? வேதம் அதை கூறுகிறதா? ஆகையால் அது அப்படித்தான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றல்ல, என்ன என்னவாய் உள்ளது, உலகம் உங்களை குறித்து என்ன நினைக்கிறது என்றல்ல, தேவன் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதே முக்கியம் வாய்ந்தது. பாருங்கள், புரிகிறதா? இந்நகரத்தின் நகராட்சி தலைவர், நான் மணிக்கு 40 மைல் வேகம் செல்லலாம் என்னும் உத்தரவு பிறப்பித்திருக்கும் போது எப்படி எந்த ஒரு காவல்காரனும் என்னை சிறைப்படுத்த முடியும்? என்னை அப்படி செய்யவே முடியாது. அதுபோன்று தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே ரத்தம் தோய்ந்த பலி இருந்து அவர் என்னை காணவும் முடியாதபடிக்கு அது எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு தடுப்பு தாங்கியாக இருக்கும் போது நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? நாம் மறித்தோம், நம்முடைய ஜீவன் தேவன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் மறைந்து பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க நீங்கள் எப்படி தேவனுடைய பார்வையில் எந்த தவறையாவது செய்ய முடியும்? சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, எபிரேயர் 10, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். ஆனால் இங்கு மனப்பூர்வமாய் புரிகிறதா? பாவம் செய்வது கூடாத காரியம். இப்பொழுது நாம் தொடர்ந்து படிப்போம். சரி, செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மறந்திருப்பதில் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்திற்கு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இப்பொழுது இங்கே அவர்கள் 4 வசனத்திலிருந்து தொடங்க விரும்பினார்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியா மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்பொழுது இதை நீங்கள் அங்கிருந்து படிக்கும் போது ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெற முடிந்து அதன் பின்னர் பின்வாங்கி போய் இழந்து போக முடியும் என்பது போல் தென்படக்கூடும். ஆனால் அவன் அப்படி செய்வது கூடாத காரியம். புரிகிறதா? அவனால் அப்படி செய்ய முடியாது. அவன் அப்படி செய்தால் கிறிஸ்து பொய்யுரைத்ததாகிவிடும். புரிகிறதா? ஒருதரம் பிரகாசிக்கப்படுகிறவர்கள், இப்பொழுது இங்கே கவனியுங்கள், அவன் யாரிடம் இதை பேசிக் கொண்டிருக்கிறான்? அவன் அந்த எல்லைக்கோடுகளிடத்தில் இதை பேசிக் கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு மனிதன் என்று அவன் ஒருபோதும் கூறவில்லை. அவன் தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தவன் என்றே கூறினான். இப்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதை இப்பொழுது காண தவறாதிருக்கும்படி நான் ஒரு உமையில் கூறட்டும். இப்பொழுது அவர் இதை யூதர்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறான். அவர்களில் சிலர் எல்லைக்கோடு விசுவாசிகள். புரிகிறதா? அவன் இப்பொழுது நாங்கள் இந்த கிரியைகளை குறித்து பேசுவதை விட்டு பூரணத்தை குறித்து பேசப் போகிறோம் என்றான். மேலும் இப்பொழுது நாங்கள் ஸ்தானங்கள், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், கைகளை வைக்குதல், இன்னும் மற்றவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளை குறித்து பேசுவதை நாம் விட்டுவிட்டு பூரணத்தை குறித்து பேசுவோம். நீங்கள் பரிசுத்தாவிக்குள் வரவேண்டியதை குறித்து நாங்கள் இப்பொழுது பேசப் போகின்றோம். இப்பொழுது நீங்கள் இந்த கூட்டத்துக்கு நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றான். அந்த ஜனங்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர்கள் சுற்றி சுற்றி இங்கேயே இருப்பார்கள். அவர்கள் உள்ளேயும் வரமாட்டார்கள் அல்லது வெளியேயும் செல்ல மாட்டார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியை பாராட்டுவார்கள். அவர்கள் சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கால பரிசுத்த ஆவி அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்யும். புருஷர்கள் அவர்கள் எழுந்து கூச்சலிட்டு தரையில் மேலும் கீழும் குதிப்பார்கள். ஆனால் அதை பெற்றுக் கொள்ள அவர்கள் தாமே ஒருபோதும் விரும்புகிறதில்லை. இல்லை இல்லை, புரிகிறதா? அவர்கள் ஓ ஆமாம், அது நல்லது, ஓ ஆனால் அதை குறித்து இப்பொழுது அறிந்து கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்வார்கள். பாருங்கள் பாருங்கள், பார்த்தீர்களா? எல்லைக்கோடு விசுவாசிகள் அதை ருசி பார்க்கும் அளவுக்கு அவர்கள் அருகாமையில் உள்ளனர். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறதில்லை. புரிகிறதா? இப்பொழுது அவர்கள் இந்நிலையிலேயே நீண்ட காலம் இருந்து பிறகு அவர்கள் முழுவதுமாக அகன்று சென்று விடுகின்றனர். இக்கூடாரத்தில் அதே காரியத்தை செய்த அநேகரின் பெயர்களை என்னால் கூற முடியும். விழுந்து போன அப்படிப்பட்டவர்களை மனம் திரும்புகிறதுக்கு எதுவாய் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அவர்களுக்கு நீ மனம் திரும்புவதே கிடையாது. அவர்கள் பரிசுத்தாவி அவர்களை விட்டு செல்லும் அளவுக்கு அவரை துக்கப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் மிக அருகாமையில் இருந்து வரும் வரை இங்கே நீங்கள் என்னுடன் கூட வேதாகமத்தை திருப்பியுள்ளாரா? இப்பொழுது உங்களுக்கு நேரமில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வேதாகமத்தை உபாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு திருப்பி அதை படித்தால் நீங்கள் அதே காரியத்தை புரிந்து கொள்வீர்கள். இப்பொழுது இதை குறித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் முதலாம் அதிகாரம் இப்பொழுது 19 வசனம் தொடங்கி 26 வசனம் வரைக்கும் படியுங்கள். உபாகமம் நீங்கள் காணலாம். இப்பொழுது பாருங்கள், இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் காதேஸ் பர்னேயாவுக்கு வந்தார்கள். ஓ, நான் ஒன்றை காண்கிறேன். இந்த குடாரம், இந்த பெந்தேகோஸ்தே உலகம் இப்பொழுது காதேஸ் பர்னேயாவில் உள்ளது. சகோதரன் டேவில், அது முற்றிலும் உண்மை. நாம் காதேஸ் பர்னேயாவில் உலகத்தின் நியாயத்திற்பு ஆசிரமத்தில் இருக்கிறோம். அது நியாயத்திற்பு ஆசிரமமாக இருந்தது. வேவுக்காரர்கள் புறப்பட்டு சென்றனர். யோசுவா இங்கே இப்பொழுது நான் வேவுக்காரர்களை அனுப்பினேன். இல்லை, சரியாக கூறினால் மோசே, நான் 12 வேவுக்காரர்களை உங்களுடைய ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அனுப்பினேன். அவர்கள் தேசத்தை வேவு பார்த்து அங்கிருந்து ஒரு அறிக்கையை கொண்டு வர அவர்களை அனுப்பினேன் என்றான். அவர்கள் திரும்பி வந்தபோது அந்த 12 பேர், ஓ அது நல்ல தேசம்தான், ஆனால் ஓ இரக்கம், நாம் அதை கைப்பற்ற முடியாது. ஓ என்ன, எமோரியர் அங்கே இருக்கின்றனர். அவர்கள் அருகில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். அவர்கள் ஆயுதம் அணிந்தவர்களாய் உள்ளனர். அவர்கள் மதிச்சுவர்கள் மிகவும் பெரிதாய் உள்ளனர். ஓ இது மிகவும், ஏன் நீர் எங்களை இங்கு கொண்டு வந்ததை காட்டிலும் நாங்கள் எகிப்திலேயே மறித்திருந்தால் நலமாயிருக்கும் என்றனர். ஆனால் காலேபும் யோசுவாவும் அங்கு குதித்தெழுந்து அவர்களை அமைதிப்படுத்தினர். அவர்கள் நாம் எளிதில் அது கைப்பற்றி விடலாம் என்றனர். ஆம் ஐயா, அங்குதான் காரியமே. இப்பொழுது பாருங்கள் என்ன நடந்தது. தேவர் அதை குறித்த வாக்குறுதி கொடுத்து விட்டார் என்று காலேபும் யோசுவாவும் அறிந்திருந்தனர். அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும், தடைகள் எவ்வளவாக இருந்த போதிலும், அவை எவ்வளவு உயரமாக இருந்தாலும், அவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை. தேவர் அபண்டமாய் கூறினார், எனவே அதை நாம் கைப்பற்ற முடியும் என்றனர்.
And do you know they were the only two people
அந்த 25,000 பேர்களில் இவ்விருவர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கடந்து சென்றனர் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனெனில் இவர்கள் தேவன் கூறினது உண்மை என்பதில் தங்களுடைய விசுவாசத்தை வைத்திருந்தனர். ஆமென். இப்பொழுது கூடாரம் காதேஸ் பர்னேயாவில் இருக்கிறது. பாருங்கள், அந்த ஜனங்கள் அவ்வளவு அருகாமையில் வந்து அந்த தேசத்திலிருந்து கொண்டு வந்த திராட்சை பழங்களையும் ருசி பார்த்தனர். அவர்கள் அந்த திராட்சை பழங்களை புசித்தனர். காலேபும் மற்றவர்களும் அங்கு சென்று திராட்சை குலையை கொண்டு வந்த போது இவர்கள் அந்த குலையிலிருந்து சில பழங்களை பறித்து புசித்து, ஓ அவை ருசி மிகுந்தவை, ஆனால் நம்மால் அதை கைப்பற்ற முடியாது என்றனர். அவர்கள் தேவனுடைய நற்கிரியை ருசி பார்த்தனர். அவர்கள் பரிசுத்த ஆவியை ருசி பார்த்து அதன் நன்மையை கண்டிருந்தனர். அதை ருசி பார்த்திருந்தனர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ருசி பார்த்தனர். அதை பார்த்தீர்களா? அப்படி இருந்தும் அவர்களை ஒருவர் கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் கடந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திலேயே வனாந்திரத்திலே அழிந்து போயினர். அவர்கள் கடந்து உள்ளே பிரவேசிக்கவில்லை. அதே சமயத்தில் அதை ருசி பார்க்கும் அளவுக்கு அவர்கள் போதிய அருகாமையில் வந்தனர். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள அவர்களுக்கு போதிய கிருபையும் விசுவாசமும் இருக்கவில்லை. அதுதானது. இப்பொழுது இந்த கடிதம் எழுதின அந்த அருமையான நபர் என்ன சொல்லுகிறார் என்று இப்பொழுது கேளுங்கள். நாம் அடுத்த வசனத்தை படிப்போம். ஒரு நிமிடம் கவனியுங்கள், பவுலை கவனியுங்கள். இப்பொழுது நாம் 7 வசனத்தை படிப்போம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதங்களை பெறும். முள்செடிகளையும் முள்புண்டுகளையும் உழைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இப்பொழுது அவன் என்ன சொல்கிறான் என்று பார்த்தீர்களா? இப்பொழுது கவனியுங்கள், அதுவே இங்குள்ள கேள்வியா இருந்தது. இப்பொழுது அதன் பிறகு நாம் முடித்து விடுவோம். இந்த காரியம் அநேக ஆண்டுகளாக என்னை கொள்வது போல் இருந்தது. ஒரு முறை நான் இந்தியானாவில் உள்ள விஷாவாக்கா என்னிடத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு ஜனங்கள் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தனர். இப்பொழுது என் சொந்த கூட்டத்தினரின் முன்னிலையில் நான் இருக்கிறேன். நீங்கள் அந்த ஜனங்களை குறித்து என் சுய சரிதையில் நான் கூற கேட்டிருக்கிறீர்கள். அந்த கருப்பு மனிதன் இதோ அவர், இதோ அவர் என்று கூறினதையும் நான் கூற கேட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதை நான் உங்களிடம் கூறிவிட்டேன். ஆனால் அதன் மற்ற பாகம், நான் 2 மனிதர்களை அங்கு கண்டேன். அவர்கள் ஒருவர் அந்நிய பாஷையில் ஒரு செய்தி கொடுப்பார், மற்றவர் அதற்கு அர்த்தம் உரைப்பார். ஒருவர் அந்நிய பாஷையில் ஒரு செய்தி கொடுப்பார், மற்றவர் அதற்கு அர்த்தம் உரைப்பார். சகோதரனே, அவர்கள் அதில் சரியாக இருந்தனர். இது சற்று அப்பொழுது நான் என்ன ஆச்சரியம், இப்படிப்பட்ட ஒன்றை நான் இதுவரை கண்டதில்லை என்று நினைத்தேன். மேலும் நான் தேவ தூதர்களின் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று எண்ணினேன். இப்படிப்பட்ட ஒன்றை நான் இதுவரை கண்டதில்லையே என்று நான் நினைத்தேன். ஒருவர் அந்நிய பாஷை பேசுவார், மற்றவர் அங்கு ஒரு வயோதிக பிரசங்கி ஒருவருடன் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இருவரும் சில நேரத்தில் தங்களுடைய கரத்தை குலுக்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒன்றை நான் என் வாழ்க்கையில் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஒருவர் அந்நிய பாஷையில் ஒரு செய்தி கொடுப்பார், மற்றவர் அதற்கு அர்த்தம் உரைப்பார். என்ன அது மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒருவர் பேசி மற்றவர் அர்த்தம் உரைப்பார். இருவரும் அவர்கள் தங்கள் கைகளை உயர்த்தும் போது அவர்கள் முகம் சுண்ணாம்பு போன்று வெளுத்துவிடும். அப்பொழுது நான், ஓ என்ன, என் வாழ்க்கை பூராவும் நான் எங்கிருந்தேன், இதுதான் அந்த காரியமே என்று எண்ணினேன். மேலும் நான், என்ன பெந்தேகோஸ்துக்கள் சரியாயிருக்கிறார்களே என்று கூறிக்கொண்டேன். அது முற்றிலும் உண்மை. இங்கு சுற்றிலும் நடப்பதை தவிர நான் எதையுமே ஒருபோதும் இவ்வாறு கண்டதில்லை. ஒரு சில ஸ்திரீகள் எங்காவது ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒருத்தி மற்றவளை சண்டை கோழியே என்று அழைப்பார், உங்களுக்கு தெரியும். அதை போன்ற இப்படியாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஸ்திரீகளை நான் அவமதிப்பதாக கருத வேண்டாம். ஆனால் சற்று அது மிகவும் தாழ்வான நிலையில் இருந்தது. உங்களில் யாராவது, சகோதரன் கிரகம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த நேரத்தில் நீங்கள் சிறு பையனாக இருந்தீர்கள். எனவே அந்த விதமாகத்தான் அது இருந்து வந்தது. நான் அதை கேட்ட போது, ஓஹோ என்ன, நான் தேவ தூதர்களை சந்தித்து விட்டேன் என்றே நான் எண்ணினேன். ஒரு நாள் நான் வீட்டின் மூலையை சுற்றி வந்து கொண்டிருந்த போது, கிட்டத்தட்ட 2 நாள், அவர்களில் ஒருவரை நான் சந்திக்க நேர்ந்தது. நான், ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். மேலும் அவர், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நான் பிரணாம் என்றேன். அவர், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்தா என்று கேட்டார். அதற்கு நான், இல்லை, நான் ஜெஃபர்சன்வில் இருந்து வருகிறேன் என்றேன். அவர், ஓ அது அருமையானது, நீங்கள் பெந்தேகோஸ்துக்காரரா என்று கேட்டார். நான், இல்லை ஐயா, நான் அதை சேர்ந்தவன் அல்ல என்றேன். மேலும் நான் பரிசுத்தாவியை பெற பெந்தேகோஸ்தியினர் பின்பற்றும் வழிமுறையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்றும், நான் எப்படியாயும் என்று கூறி நான் கற்றுக்கொள்ளவே இங்கிருக்கிறேன் என்று நான் கூறினேன். அவர், பாருங்கள், அது மிகவும் அருமையானது என்றார். அவரிடம் நான் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய ஆவியை என்னால் பகுத்தறிய முடிந்தது. இனச்சண்டையில் இருந்த ஸ்திரியைப் போல அவர் ஒரு உண்மையான கிறிஸ்தவராயிருந்தார். சகோதரனே, அவர் சரியானவராக தென்பட்டார் என்றே நான் பொருட்படுத்திக் கூறுகிறேன். அவர் நல்லவராயிருந்தார். இப்பொழுது நீங்கள் எல்லோரும், உங்களில் எத்தனை பேர் என் கூட்டங்களில் இருந்து அந்த காரியங்கள் சம்பவிக்கிறதை கண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு புரிகிறதா? அந்த மனிதன் எல்லா விதத்திலும் சரியானவராக இருந்தார். எனவே அப்பொழுது நான் அங்கேதான் என்ன எவ்வளவு அற்புதம் என்று எண்ணினேன். சுமார் அன்று மாலை அளவில், எப்பொழுதோ பிற்பகலில் அந்த மற்ற மனிதனை நான் சந்தித்தேன். அப்பொழுது நான், ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவரும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நான் என் பெயரை கூறினேன். அவர், நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தக்காரரா என்று கேட்டார். நான், இல்லை ஐயா, நான் அவ்வாறு நினைக்கவில்லை, நான் சரியான பெந்தேகோஸ்தக்காரன் அல்ல என்றேன். மேலும் நான் கற்றுக்கொள்ளவே இங்கு வந்திருக்கிறேன் என்றேன். அவர் கூறினார், நான் கூறினேன். அவர், நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டார். நான், எனக்கு தெரியாது என்று. நீங்கள் எல்லோரும் அதை பெற்றிருக்கிறபடி நான் அதை பெற்றிருக்கவில்லை என்று நான் யூகிக்கிறேன் என்றேன். அவர், நீங்கள் எப்பொழுதாவது அந்நிய பாஷை பேசியிருக்கிறீர்களா என்றார். நான், இல்லை ஐயா என்றேன். அவர், அப்படியானால் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்றார். நான், பாருங்கள், நான் அது சரி என்று யூகிக்கலாம் என்று நான், எனக்கு தெரியவில்லை, நான் குறைந்தது 2 ஆண்டுகளாக பிரசங்கித்துக் கொண்டு வருகிறேன் என்று கூறி எனக்கு அதை குறித்து அதிகம் தெரியாது என்று நான் கூறினேன். மேலும் நான், எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்றேன். நான் தொடர்ந்து, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றேன். காரணம் என்னவென்றால், நான் இங்கே அவருடைய ஆவியை பகுத்தறியும்படி புரிகிறதா, அவரை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். நான் பகுத்தறிந்த போது, நான் எப்பொழுதாயிலும் ஒரு மாய்மாலக்காரனை சந்தித்திருந்தால் இவர் அவர்களில் ஒருவர். அவருடைய மனைவி கருமை நிற தலைமுடியை கொண்டவர். ஆனால் இவரோ பழுப்பு நிற தலைமுடியை கொண்ட ஒரு ஸ்திரீயுடன் வாழ்ந்து வந்து அவள் மூலம் இவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தன. ஆனால் அந்நிய பாஷை பேசுதல், அத்தமுறைத்தல் போன்றவைகளில் அவர் பிழையற்றவராக இருந்தார். நானோ இப்பொழுது கர்த்தாவே நான் எதற்குள் பிரவேசித்து விட்டேன் என்று தேவ தூதர்களிடமிருந்து நான் எதற்குள் இருந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அடிப்படை கொள்கைக்காரன், அது வேதாகமத்தில் இருக்க வேண்டும், அது சரியாக இருக்க வேண்டும். கர்த்தாவே எங்கோ தவறு உள்ளது, இது எப்படி முடியும் என்று அன்றிரவு நான் கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அந்த ஆவி அங்கு விழுந்தது. சகோதரனே, உங்களால் அதை உணர முடியும். அது பரிசுத்த ஆவியா இருந்தது? ஆமையா, அப்படி இல்லை என்றால் அது பரிசுத்த ஆவி என்று என்னுடைய ஆவியிடம் அது சாட்சி கொடுத்திருக்க முடியாது. நான் அப்பொழுது ஒரு வாலிப பிரசங்கியாயிருந்தேன். அப்பொழுது ஒரு ஆவியை பகுத்தறிதலை குறித்து நான் அவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கவில்லை. ஆனால் நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். என்னை ரட்சித்த அதே தேவன் அதே உணர்வை எனக்கு தந்திருந்தார் என்று நான் அறிந்திருந்தேன். நான் மேற்கூரையினுடாக சென்று கொண்டிருப்பதை போன்று உணர்ந்தேன். அது அந்த கட்டடத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணர்ச்சியாயிருந்தது. நான் நினைத்தேன், அங்கு ஏறக்குறைய 1500 பேர் இருந்தனர். நான் என்ன ஓ என்ன என்று நினைத்தேன். 2-3 குழுக்கள் அங்கு ஒன்று கூடியிருந்தன. அப்பொழுது நான், சொல்லுங்கள் என்ன, இது எப்படி இருக்க முடியும்? இப்பொழுது அந்த மகத்தான ஆவி இந்த கட்டிடத்தில் அந்த விதமாக விடுகிறது. இங்கே அங்கு நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் அந்த நபர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி அதை கட்டமுறைத்து பிழையின்றி செய்து கொடுத்து வருகின்றனர். ஆனால் அவர்களில் ஒருவர் மாய்மாலக்காரர், மற்றவர் ஒரு உண்மையான தேவனுடைய மனிதனாயிற்றே என்று எண்ணினேன். மேலும் நான் இப்பொழுது நான் முற்றிலும் குழப்பமடைந்துள்ளேன். என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லையே என்று எண்ணினேன். பாருங்கள், அதன் பிறகு உடனடியாக என்னுடைய நல்ல நண்பர் ஒருவர், சகோதரன் டேவிஸ் உங்களுக்கு தெரியும், என்னை ஒரு குத்தாடி பொம்மை என்று சொல்ல ஆரம்பித்தார். அது ஒரு சிறுமியினுடைய விளையாட்டுப் பொருள் என்று உங்களுக்கு தெரியும். எனவே அப்பொழுது நான் விவாகமாகாமல் இருந்தேன். எனவே நான் அவர் என்னோடு அவ்வாறு கூட தொடங்கி தொடர்ந்து என்னை கேலி செய்து கொண்டே வந்தார். எங்களுக்கு ஒரு சிறு, உங்கள் தாயும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெவ்வேறு இடங்களில் சிறு கூட்டங்கள் நடத்தி வந்தோம். அப்பொழுது நான் அந்த நேரத்தில் இந்த கூடாரத்தை நடத்திக் கொண்டிருக்கவில்லை. நாங்கள் வெவ்வேறு இடங்களில் சிறு கூட்டங்கள் நடத்தி வந்தோம். முடிவில் அநேக ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் இந்த கூடாரம் கட்டி முடித்த பின்பு நான் செபம் செய்வதற்காக கிரீன்வீல் என்னும் இடத்தில் உள்ள என் குகைக்கு சென்றேன். ஏனெனில் சகோதரன் டேவிஸ் என்னை குறித்து பயங்கரமான காரியங்களை தமது பத்திரிகையில் எழுதி வைத்தார். நான் அவரை நேசித்தேன். ஒன்றும் நேரிடக்கூடாது என்று நான் விரும்பி அவருக்காக நான் செபிப்பதற்காக அங்கே சென்றிருந்தேன். நான் அங்கு சென்று குகைக்குள் நான் பிரவேசித்தேன். அங்கு சுமார் 2 நாட்கள் தங்கினேன். நான் கத்தாவே அவரை மன்னியும், அவர் அதை வேண்டுமென்று செய்யவில்லை என்றேன். மேலும் நான் உங்களுக்கு தெரியுமா எண்ணினேன், அப்பொழுது நான் ஒரு வேதவாக்கியத்தை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க நேர்ந்தது. நான் வெளியே சென்றேன். அங்கு ஒரு மரக்கட்டை இருந்தது. அந்த மரக்கட்டை இப்பொழுது உள்ளது. அண்மையில் அதன் மேல் நான் உட்கார்ந்தேன். அது மலையின் கீழே ஓடையிலிருந்து வரும் ஒரு சிறு பாதையில் உள்ளது. நான் அந்த மரக்கட்டைக்கு இருபுறமும் என் கால்களை போட்டு உட்கார்ந்து கொண்டு அங்கே தூரத்தில் உள்ள மலையை பார்த்துக் கொண்டு என் வேதாகமத்தை மரக்கட்டையின் மேல் இப்படி வைத்தேன். நான் நினைத்ததோ உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு வேதவாக்கியத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அதாவது கண்ணான் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று கூறப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு தெரியுமா? நான் அதை நான் படிக்கலாமே என்று நினைத்து இவ்வாறு எண்ணிக்கொண்டேன். நான் வேதாகமத்தை திறந்தேன். நான் பாருங்கள் என்று கூறிக்கொண்டேன். என் முகத்தை நான் துடைத்தேன். அப்பொழுது காற்று அடித்து வேதாகமத்தை எபிரேயர் 6 அதிகாரத்துக்கு திருப்பியது. பாருங்கள், நான் அந்த வேதவசனம் அங்கில்லையே என்று சொல்லிக்கொண்டேன். நான் வேதாகமத்தை திரும்பவும் இந்த விதமாக அதன் மேல் வைத்தேன். அப்பொழுது காற்று மறுபடியும் அடித்து அதை மறுபடியும் எபிரேயர் 6க்கு திருப்பினது. அப்பொழுது நான், இப்பொழுது இது விசித்திரமாய் உள்ளதே, காற்று மறுபடியும் அந்த வேத பாகத்திற்கே திருப்பி உள்ளதே என்று கூறிக்கொண்டேன். எனவே நான், பாருங்கள் அதை படிக்கலாம் என்று நினைத்து இவ்வாறு எண்ணிக்கொண்டேன். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய வார்த்தையும் இனிவரும் பலன்களையும் ருசி பார்க்கும் கூடாத காரியம். நான், பாருங்கள் அதில் ஒன்றையும் நான் காணவில்லையே என்று நினைத்தேன். அதற்கு கீழே அதிகாரம் முழுவதையும் படித்தேன், அதில் ஒன்றுமில்லை. நான், பாருங்கள் அதுவே அதனை தீர்த்து வைக்கிறது என்று கூறிக்கொண்டேன். நான் அதை இந்த விதமாக பார்த்துவிட்டு வைத்த போது மறுபடியும் காற்று அதே இடத்திற்கு திருப்பினது. அப்பொழுது நான் வேதாகமத்தை கையில் எடுத்து நான் சரி இது என்ன என்று கூறிக்கொண்டேன். எனவே நான் அதை தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது நான் சரி என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றே கூறிக்கொண்டேன். அதன் பிறகு நான் தொடர்ந்து வாசித்தேன். நான் கீழே வாசித்தேன், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் கூடாத காரியம். அது கீழே இங்கே இவ்வாறு கூறப்பட்டுள்ள இடத்திற்கு வந்தது. எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதங்களை பெறும். முள்செடிகளையும் முள்புண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் நியாய தீர்ப்பு. மேலும் நான் அதன் அர்த்தம் என்னவென்று தெரியவில்லையே என்றே கூறிக்கொண்டேன். நான் சற்று இப்பொழுது நான் அப்பொழுது அங்கே எதை குறித்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. நான் அப்படியே அதையே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது சகோதரன் டேவிஸை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் அங்கே கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார் என்று நான் நினைத்தேன். நான் அங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். நான் நோக்கி பார்த்தபோது எனக்கு முன்னால் இருந்த குழியில் ஏதோ ஒன்று சுழலுவதை கண்டேன். அது ஒரு உலகம் சுழன்று கொண்டிருந்ததா இருந்தது. அது முழுவதும் வெடிப்புற்றிருந்ததை கண்டேன். முழுவதுமாக உடப்பட்டிருப்பதை போன்று காணப்பட்டது. அப்பொழுது விதைகள் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரத்தை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் புறப்பட்டு சென்றார். அவர் சென்றபோது பூமி முழுவதும் விதை விதைத்துக் கொண்டே சென்றார். அவர் பூமியின் வளைவை சுற்றி சென்று என் கண்களுக்கு மறைந்து போனார். அவர் என் கண்களுக்கு மறைந்து போன உடனே உண்மையாகவே இழிவான தோற்றமுடைய ஒரு மனிதன் கருப்பு உடைகளை அணிந்து இப்படி சுற்றி சுற்றி சென்று என்று கெட்ட விதைகளை விதைத்துக் கொண்டே சென்றான். நான் அதை கவனித்தேன். பூமி தொடர்ந்து சுழன்று கொண்டே இருந்தது. சிறிது கழித்து கோதுமை பயிர் வளர்ந்து மேலே வந்தது. கோதுமை பயிர் மேலே வந்தபோது அங்கே முச்செடிகளும் முட்புண்டுகளும் களைகளும் கோதுமை பயிரின் மத்தியில் வளர்ந்து மேலே வந்தன. அவை அனைத்தும் வளர்ந்தன. பால் களை செடிகளும் மற்றும் உள்ள யாவும் ஒன்றாகவே கோதுமையோடு வளர்ந்தன. அவை யாவும் வளர்ந்து கொண்டே இருந்தன. அப்பொழுது உண்மையாகவே ஒரு மோசமான வறட்சி உண்டாகி கோதுமை பயிர் இப்படி தலையை தொங்கவிட்டன. சிறு களைகள், முச்செடி, முட்புண்டு, களை இவை அனைத்தும் தலையை தொங்கவிட்டன. ஒவ்வொரு களையும் இப்படி பெருமூச்சு விட ஆரம்பித்தன. உங்களால் அதை கேட்க முடியும். அவை அனைத்துமே மழை மழையே அடைத்துக் கொண்டிருந்தன. சிறிது கழித்து மிகப்பெரிய ஒரு மேகம் தோன்றி மழை பெய்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினது. அது அங்கு விழுந்த போது கோதுமை பயிர் குதித்து மகிமை அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆர்ப்பரிக்க துவங்கியது. அந்த நேரத்தில் சிறு களையும் மேலே குதித்து மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்றது. முட்களும் மற்ற யாவும் வயலை சுற்றி நடனமாடி மகிமை அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆர்ப்பரித்தன. சரி, ஆனால் நான் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று கூறிக்கொண்டேன். அந்த தரிசனம் என்னை விட்டு நீங்கினது. அப்பொழுது நான் அதன் பேரில் மீண்டும் யோசித்து முள்செடிகளை முளைப்பிக்கிற நிலமோ தகாதாயம் இருக்கிறது. அப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். இயேசு மழை நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது என்றார். ஒரு மனிதன் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் போலவே அந்நிய பாஷை பேசி அவர்களைப் போலவே நடந்து கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லாமல் இருக்க வகை உண்டு. அது முற்றிலும் உண்மை. இயேசு அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோ பிரசனித்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்று கூறவில்லையா? இயேசு அப்பொழுது, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்றார். அதை குறித்து எப்படி? இதுதான் இங்கே அதன் சரியான அர்த்தமாய் உள்ளது. புரிகிறதா? அவைகள் வானத்திலிருந்து வந்த நல்ல மழையை ருசி பார்த்தன. ஆனால் தொடக்கத்திலேயே அவர்கள் தவறாயிருந்தனர். தொடக்கத்திலேயே அவர்கள் நோக்கங்கள் சரியாயிருக்கவில்லை. அவர்களுடைய குறிக்கோள்களும் சரியாயிருக்கவில்லை. அது உங்களால் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தெரியும். அறுப்பு காலத்தில் அவன், நான் போய் அவைகளை எல்லாம் பிடுங்கி போடலாமா என்று கேட்டான். அவர், அவைகளை அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள், அந்நாளில் இந்த முச்செடிகளும் முற்புண்டுகளும் ஒருமித்து சுட்டரிக்கப்படும், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்க்கப்படும் என்றார். இப்பொழுது உங்களுக்கு எது ஒரு முள்செடி அல்லது எது ஒரு முள்புண்டு அல்லது எது ஒரு கோதுமை என்று எப்படி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள்? அவைகளுடைய கறிகளினால் அவைகளை அறிவீர்கள். நீங்கள் பாருங்கள் சகோதரனே, சகோதரியே, நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. எப்படி இருந்தாலும் பாதையில் எங்காவது அது உங்களை பிடிக்கப் போகிறது. எனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் நாடும்போது அந்த கேள்வியை யார் எழுதியிருந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புரிகிறதா? இப்பொழுது அந்த காலத்து எல்லைக்கோடு விசுவாசிகள் அவர்கள் அவைகளோடு சரியாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய விருத்த சதனத்தின்படி விருத்த சதனம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் தேவன் வாக்களித்த தேசத்துக்கு அதனுடைய முனைவரைக்கும் சென்றனர். அநேகர், ஒரு மனிதன் அந்த முனைவரைக்கும் வருகிறான். அவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் நிலை வரைக்கும் வந்து அதை புறக்கணிப்பான். அவன் அதை விட்டுவிடவும் விரும்புகிறதில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கொடுக்கப்படும் வேதாகமம் ஞானஸ்தானம் வரைக்கும் வந்து பின்னர் புறமுதுகினை காட்டி அதை காணக்கூடாமல் புறக்கணிப்பான். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் எவராயிலும் எப்பொழுதாயிலும் ஞானஸ்தானம் பெற்றதாக வேதாகமத்தில் ஒரு வேத வசனம் கூட இல்லை. கத்தோலிக்க சபை அதை தொடங்கி அது லூத்தர், வெஸ்லி அவர்களின் வழியாக வந்து இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறது. அது முற்றிலும் உண்மை. ஆனால் வேத ஒழுங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும் ஞானஸ்தானமே. அதுவே அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞானஸ்தானம். அந்த நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று ஒரு ஸ்தாபனத்தில் இருக்க முடியாது. அது உண்மை. இப்பொழுது அந்த காரியங்கள் உங்களுக்கு புரிகிறதா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள், தேவன் அளிக்கும் காரியங்கள். ஆவியின் கருவியோ அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை. ஓ நீங்கள், ஆனால் சகோதரன் பிரணாமே, தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் நீடிய பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்கிறீர்கள். அது அப்படித்தான் தென்படுகிறது. அண்மையில் நான் ஒஹையாவுக்கு சென்றிருந்த போது யாரோ ஒருவர், நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேனோ என்று ஒரு கடிதம் எழுதி என்னை கேட்டிருந்தார். நான் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. ஆனால் எப்படியோ அவர்கள் அதை கண்டுகொண்டனர். அப்பொழுது ஒத்துழைப்பு கொடுத்த 16 போதகர்கள் பிரிந்து சென்று விட்டனர். அது நீடிய பொறுமையாயிருக்கவில்லையே. நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், பொறுமை மற்றும் பரிசுத்த ஆவி. புரிகிறதா? ஓ சகோதரனே சகோதரியே, நாம் காதேஸ் பர்னேயாவில் இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ருசி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேற்றிரவு பரிசுத்தாவி நம்மேல் விழுந்தது. அது ஒரு பலத்த காற்று போல் நம்மேல் வந்தது. உங்களில் அநேகர் மேல் அது அமர்ந்தது. இன்றைக்கு போதகர்கள் எங்கும் அங்கும் வீடுகளுக்கு சென்று பரிசுத்தாவியை நாடுபவர்களின் மேல் தங்கள் கரங்களை வைத்து அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர். வேறொன்றையும் அதற்கு பதிலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒரு விதமான சத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒரு விதமான உணர்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தேவன் உங்களை வணைந்து ஒரு புது சிருஷ்டியாக ஒரு புது நபராக்கும் வரைக்கும் நீங்கள் அங்கு காத்திருங்கள். இப்பொழுது நீங்கள் ருசி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை ருசி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் புறா உங்களை நேசகண்ட வழிநடத்த இடம் கொடுங்கள். மற்றும் அங்கு ஆட்டுக்குட்டியும் புறாவும் ஒருமித்து உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கும் புசித்துக் கொண்டிருப்பார்கள். வானமும் பூமியும் இல்லாமல் ஒழிந்து போனாலும் அது நிலை நிற்கும். தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும். அது உண்மை. நான் தீவிரமானவன் என்று தயவு செய்து என்ன வேண்டாம். நான் அப்படி இருந்திருந்தால் அப்படி இருக்க வேண்டும் எனும் எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. நான் இந்த கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன். என் அறிவிக்கட்டின மிகச்சிறந்த முறையில் நான் பதிலளித்துள்ளேன். எனவே எபிரேயர் 6 நீங்கள் பார்ப்பீர்களானால், பவுல் சரி நாங்கள் இதுவரை உங்களுடன் கூட வருவோம் என்று கூறின எபிரேயரிடத்தில் இதை கூறிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் அதுவரைக்கும் வருவார்கள், நீங்கள் பார்த்தீர்களா, இப்பொழுது நீங்கள் என்றார். அதுவரைக்கும் வந்து ருசி பார்த்துள்ளவர்கள். நான் இந்த கட்டிடத்திற்குள் பின்னால் நோக்கி பார்க்க நேர்ந்தது. ஒரு ஜீவிக்கிற தேவனின் அத்தாட்சியை உங்களுக்கு காண்பிக்கப் போகிறேன். இந்த மனிதனை நான் வெளிப்படுத்தி கூறவில்லை என்று நான் நம்புகிறேன். அண்மையில் நான் ஒரு கூட்டத்திலிருந்து வந்தபோது ஒரு நல்ல நண்பர் என்று உங்களிடம் அறிவித்தேன். என்னுடைய தனிப்பட்ட ஒரு நண்பர், ஒரு வேட்டை கூட்டாளி, எனக்கு ஒரு நல்ல மனிதனாகவே இருந்து வந்தவர், என் சபைக்கு வந்திருந்த ஒரு மனிதன், என் சகோதரனாய் இருந்து வந்தவர். அவரை நான் பஸ்டி என்று அழைத்தேன். அவருடைய பெயர் எவரெட் ராஜர்ஸ். அவர் மில்டவுனில் வசித்தார். அவரை குறித்து இங்கு நான் அறிவித்தது எத்தனை பேருக்கு ஞாபகம் உள்ளது? அவர் இங்கு மருத்துவமனையில் படுத்திருந்தார். மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து திறந்து பார்த்தபோது அது புற்றுநோயால் முழுவதும் பீடிக்கப்பட்டிருந்தபடியால் அவர்கள் அவருடைய வயிற்றை மறுபடியும் தைத்து விட்டனர். அவர் இப்பொழுதே படிப்படியாக நலங்குன்றி விடுவார். இன்னும் சில வாரங்களில் அவர் இறந்து விடுவார். அவருக்குள்ளதெல்லாம் அவ்வளவுதான். அவர் மறித்து போய்விடுவார், அவ்வளவுதான் என்றனர். நான் இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டு அவருக்காக ஜெபம் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் அங்கு சென்று அவர் இருந்த அறைக்குள் நுழைந்தேன். என் இருதயத்தை ஏதோ ஒன்று ஏவிக் கொண்டிருந்தது. நான் அறைக்குள் நடந்து சென்று எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்ட பிறகு சகோதரன் எவர் அங்கு படுத்திருந்தார், இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் உள்ளே நடந்து சென்றேன். நான் சகோதரன் பஸ்டி என்றேன். அவரை பஸ்டி என்று நான் அழைத்தேன். அநேக நாட்களுக்கு முன்பு நாங்கள் பிரெஷ் ஆர்பர் கூட்டங்களை நடத்திக் கொண்டிருந்த போது மலையின் மேலுள்ள மெத்தோடிஸ்ட்கள் அனைவரும் கெட்டி அவர்களை ஒருத்தி மெல்ல நழுவி நான் என்ன கூறப்போகிறேன் என்பதை கேட்க அந்த விதமாக கிரேப் ஆர்பரின் வழியாக எட்டி பார்த்துக் கொண்டிருந்தனர். மெத்தோடிஸ்ட் சபை அவர்களை வெளியேற்றி விடுமோ என்னும் பயம் இருந்தது. பிறகு நான் அங்கு சென்ற போது ஒரு தரிசனம் உண்டானது. அதில் ஒரு தகர குவளையில் முழுவதும் இறைச்சி குவிக்கப்பட்டிருப்பதை கண்டேன். நான் சில மீன்களை பிடித்து அவைகளை கயிற்றி அவைகளை கயிர்களில் கட்டி நான் அவைகளை கயிற்றில் கட்டி தொங்கவிட்டேன். நான் பார்த்தபோது இவை யாவும் ஒரு தரிசனத்தில் காணப்பட்டன. அன்றிரவு பிரெஷ் ஆர்பரில் உள்ள ஒரு கூட்ட ஜனங்களை நான் விட்டுவிட்டு சென்று மலையின் மேலுள்ள சகோதரன் ரைட் என்பவர் வீட்டுக்கு சென்றேன். அடுத்த நாள் காலை அவர்களால் என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் நீங்கள் யாருமே என்றேன். நான் அங்கு நின்று கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது அந்த ஒளி அங்கே வந்து அந்த அக்னி ஸ்தம்பம் எனக்கு முன்னால் தோன்றி நீ இந்த இடத்தை விட்டு காட்டுக்கு போ, நான் அங்கே உன்னுடன் பேசுவேன் என்றது. அது அதே நாளாயிருந்தது. அதற்கு அடுத்த நாள் அவர்கள் என்னை மலையின் மேல் கண்டுபிடித்தனர். நான் மலையின் மேல் சென்றிருந்தேன். என் காரை புதரில் மறைத்துவிட்டு இரவு முழுவதும் மற்றும் அதற்கு அடுத்த நாளும் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். சிலர் அங்கு வந்தனர். காரை கண்டுபிடித்து விட்டுபடியால் அநேகர் வந்தனர். அன்றுதான் இங்குள்ள சகோதரன் கிரஹாம் ஸ்னெல்லிங் பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியத்திற்கு அழைப்பும் பெற்றார். அங்கே அந்த மலையின் மேல் நான் படுத்திருந்த போது நான் செய்ய வேண்டிய வெவ்வேறு காரியங்களை அவர் என்னிடம் கூறினார். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டோம். இந்த மீன்கள் கோர்வையாக சேர்க்கப்பட்ட ஒரு தரிசனத்தை அவர் கொடுத்து அது உன்னுடைய மில்டவுன் சபை என்றார். அதிலிருந்து 4 or 5 மீன்கள் விழுந்து விட்டன. நான் அவர்கள் யார் என்று கேட்டேன். கவர் அது டை ஸ்பென்சரும் அவருடைய மனைவியும் மற்றதோ அங்கிருந்த மற்ற ஸ்பென்சரும் அவரை சார்ந்தவர்களும் என்றார். அவர் இன்னும் வேறுபட்ட மற்றவர்களையும் என்ன வீழ்ச்சி உண்டாகும் என்றும் கூறினார். நான் அவர்களிடம் கூறினேன், நான் நீங்கள் யாரும் புசிக்க வேண்டாம் என்று. அது என் மனைவிக்கும் எனக்கும் அது எங்களுக்கு விவாகம் ஆவதற்கு முன்பாயிருந்தது. அவள் சகோதரி ஸ்பென்சருடன் வீட்டுக்கு சென்று ஒரு இரவும் தங்கியிருந்தாள். ஒரு அற்புதமான ஸ்திரீ. டை ஸ்பென்சரும் அற்புதமான மனிதன், எல்லாரை பார்க்கிலும் ஒரு மிகச்சிறந்த அருமையான மனிதர். அவர் அங்கு சென்றார். ஓபல் மேடாவிடம் இப்பொழுது பார் என்றாள். மேடாவிற்கு அவள் இப்பொழுது மேடா நான் சகோதரன் பில் சொல்வதை நம்புகிறேன் என்றாள். மேலும் அவள் ஆனால் ஓபலுக்கு பசி எடுக்கும் போது அவள் பன்றி இறைச்சியும் முட்டையும் சாப்பிட வேண்டும் என்றாள். எனவே அவள் அங்கு சென்று தன்னுடைய பன்றி இறைச்சியையும் முட்டையும் பொறித்து மேசையில் உட்கார்ந்து ஜபம் செய்து சாப்பிடுவதற்காக மேசையின் மேல் குனிந்த போது அவளால் அதை தொட முடியாமல் அழத் தொடங்கினாள். அதன் பிறகு அவர்கள் வேட்டையாட வந்தனர். அந்த நாளன்று மலையின் மேல் என்ன நடக்கும் என்று அவர் சரியாக கூறிவிட்டார். அவர் இவர்கள் போய்விடுவார்கள், அப்பொழுது இவர்கள் போய்விடுவார்கள் என்றார். ஆனால் தகர குவளையில் அடைக்கப்பட்ட இறைச்சியை அவர் நிறைய வைத்திருந்தார். மேலும் அவர் மில்டவுன் ஜனங்களுக்கு மேலும் உபயோகிப்பதற்காக இதை வைத்துக் கொள் என்றார். அன்றொரு இரவு நான் சகோதரன் பேசுவதை கேட்டபோது அவர் நேற்றிரவு இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார், எனக்கு தெரியவில்லை. சகோதரன் கிரீச், இந்த இரவு இங்க இருக்கிறீர்களா? சகோதரன் கிரீச் என்னிடம் வந்து என்னை கூப்பிட்டார். சகோதரி கிரீச் அழுது கொண்டிருந்தார். அவளுடைய தந்தை அங்கு படுத்துக் கொண்டிருந்தார். அவள், சகோதரன் பில், அவரிடம் சொல்ல வேண்டாம், அவர் மறித்துக் கொண்டிருக்கிறார் என்றாள். மேலும் புற்றுநோய் அவரை தின்றுவிட்டது. மருத்துவர்கள் அவர் வயிற்றை அறுத்து பார்த்தபோது அவர் முழுவதும் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தார் என்றாள். வில் ஹால், அவரை உங்கள் அனைவருக்குமே ஞாபகம் இருக்கும். அதே மருத்துவர் அவர் வயிற்றை அறுத்து பார்த்தபோது அவர் முழுவதும் புற்றுநோயால் பீடிக்கப்பட்டிருந்தார். நான் அணில் வேட்டைக்காக அன்று காலை புறப்பட்டு சென்று விட்டேன். அந்த அறையில் ஆப்பிள் பழங்கள் தொங்குவதை நான் கண்டேன். அந்த சம்பவம் உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கிறதா? அந்த மனிதன் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அவரும் சகோதரன் பஸ்டியும் நண்பர்களாக இருந்தனர். அந்த மருத்துவமனைக்கு, புதிய மருத்துவமனைக்கு நான் சென்றேன். அங்கே நியூ ஆல்பனியில் உள்ள, அதை அவர்கள் என்னவென்று அழைக்கிறார்கள் என்று நான் மறந்துவிட்டேன். அந்த புதிய மருத்துவமனை, நான் பஸ்டியை காண அங்கு சென்றிருந்தேன். நான் அறைக்குள் நுழைந்த போது சகோதரன் பஸ்டி என்றேன். அவர் சகோதரன் பில் என்றார். என் கையை இறுக பிடித்து பலமாக கை குலுக்கினார். அவர் முதலாம் உலக யுத்தத்தில் ஒரு ராணுவ வீரராக பணிபுரிந்தவர். அவருடைய முன்னிலையில் இதை நான் கூறவில்லை, ஆனால் அவர் மிகவும் சிறந்த ஒரு இருதயம் படைத்தவர். அவர் என் கையை பிடித்துக் கொண்டார். நான் அவருடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறேன். அவருடைய வீட்டில் சாப்பிட்டிருக்கிறேன். அவருடைய வீட்டில் உறங்கியிருக்கிறேன். நான் அவருக்கு சகோதரனை போல இருந்தேன். அவருடைய பிள்ளைகளும் மற்றும் அனைவருமே நாங்கள் ரத்த சம்பந்தமான உறவு கொண்ட சகோதரர் போல இருந்தோம். அருமையான மனிதன். ஆனால் அவர் கர்த்தரிடம் ஆழமான அனுபவத்துக்குள் வரவில்லை. அவருக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆனால் அன்றைய மெத்தோடிஸ்ட் போதகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்ற எவரும் என் கூடாரத்தை விட்டு வெளியேறுங்கள் என்றார். அது சரியானதாக இருந்தது. அப்பொழுது ஜார்ஜ் ரைட்டும் மற்றவர்களும் வெளியே நடந்து வந்து விட்டார்கள். அன்று பிற்பகல் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பதற்காக டாட்டன்ஸ் போர்டுக்கு சென்றேன். அவருடைய சபையோர் அனைவருமே தண்ணீருக்குள் நடந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டனர். இவ்வாறு நான் சென்று கொண்டே இருந்தேன். அது சரியானதாக இருந்தது. தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருந்தார். உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அந்த மனிதன் எங்கு சென்றார்? அவருக்கு என்ன நேர்ந்தது என்று கூட எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனினும் நான் மருத்துவமனைக்குள் நடந்து சென்றேன். அங்கு பஸ்டி புற்றுநோயினால் முழுவதும் பிடிக்கப்பட்டவராய் படுத்துக் கொண்டிருந்தார். மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சையும் கூட அளிக்கவில்லை. அவர் அசையாதபடி அவரை கட்டிலோடு சேர்த்து கட்டியிருந்தனர். பஸ்டி என்னிடம், சகோதரன் பில், இது ஏதோ ஒரு நோக்கத்துக்காகவே இவ்வாறு நடந்துள்ளது, ஏதோ ஒன்று சம்பவித்தது என்றார். அதற்கு நான், ஆம் பஸ்டி என்றேன். நான் இப்பொழுது உங்களிடம் கூறிக்கொண்டிருந்த அந்த ஆவி பலத்த காற்றடிப்பது போல் உங்களுக்கு தெரியுமா? உள்ளே நுழைவதை உணரத் துவங்கினேன். அவர் சொன்னார், நான் அங்கே அறைக்குள் நடந்து சென்ற போது அந்த மூலையில் ஒரு வானவில் காணப்பட்டு அந்த மூலையில் நின்று கொண்டிருந்தது. ஒரு வானவில் ஒரு உடன்படிக்கை அடையாளம், தேவனுடைய உடன்படிக்கை. தேவன் அன்று அந்த மலையின் மேல் என்னுடன் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார். என் கரங்களை பஸ்டியின் மேல் வைத்து அவருக்காக ஜெபித்தேன். மருத்துவர்கள், அவர் நலங்குந்தி விடுவார், அவர் மறித்து போய் விடுவார், ஒன்றுமே செய்வதற்கில்லை, அவர் இன்னும் சில நாட்களில் இறந்து போவார் என்றெல்லாம் கூறினர். பஸ்டி ராஜர்ஸ், அது அநேக வாரங்களுக்கு முன்பு. பஸ்டி ராஜர்ஸ், இந்த இரவு நான் என் ஜீவியத்தில் அவரை கண்டது போன்றே ஆரோக்கியம் உள்ளவராய் பருமனடைந்து இந்த சபையில் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சகோதரன் பஸ்டி, எழுந்து நில்லுங்கள். அதோ அவர் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு துதி செலுத்துவோமாக.
Baptized with the Holy Ghost and power for service came. Amen. Now what he did for them that day, he'll do for you the same. I'm so glad that I can say I'm one of them. I'm one of them. One of them. I'm so glad that I can say I'm one of them. Hallelujah. One of them. I'm one of them. I'm so glad that I can say I'm one of them. Though these people may not claim to be or boast of worldly fame, they have all received their Pentecost baptized in Jesus' name, and they're telling now both far and wide His power is yet the same. I'm so glad that I can say I'm one of them. I'm one of them. I'm one of them. I'm so glad that I can say I'm one of them. Hallelujah. One of them. I'm one of them. I'm so glad that I can say I'm one of them. Now come, my brother, seek this blessing that will cleanse your heart from sin, that will start the joy bells ringing and will keep your soul on flame. Oh, it's burning now within my heart. Oh, glory to His name. I'm so glad that I can say I'm one of them.
Now, buddy, part of
one of them.
உங்களில் எத்தனை பேர் அவர்களில் ஒருவராயிருக்கிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஓ என்னை, ஓ நான் அவர்களில் ஒருவனாக இருப்பதற்காக நான் எவ்வளவாக மகிழ்கிறேன்.
Gathered in that upper room, all praying in his name. They were baptized with the Holy Ghost, then power for service came. Now what he did for them that day, he'll do for you the same. I'm so glad that I can say I'm one of them.
இப்பொழுது அந்த பல்லவியை நாம் மறுபடியும் பாடும்போது நீங்கள் ஒவ்வொருவரும் திரும்பி உங்களுக்கு பக்கத்தில் உள்ள யாராவது ஒருவரிடம் கை குலுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அவர்களில் ஒருவரா என்று கேளுங்கள். புரிகின்றதா? சரி சகோதரன் நெவில், நீங்கள் அவர்களில் ஒருவர் என்று நான் அறிவேன். சகோதரன் காப்ஸ், நீங்கள் அவர்களில் ஒருவர் என்று நான் அறிவேன். நீங்கள் நான் அறிவேன். நீங்கள் அவர்களில் ஒருவராக இருப்பதற்காக மகிழ்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவர்களில் ஒருவராக இருப்பதற்கு எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். சரி, இப்பொழுது நான் இதை உங்களுக்காக
பாடப்போகிறேன். That will cleanse your heart from sin, that will start the joy bells ringing, and will keep your soul on flame. Oh, 'tis burning now down in my heart. Oh, glory to his name. I'm so glad that I can say I'm one of them.
அந்த சிறு பெண் பேதுருவை பார்த்து, நீயும் அவர்களை ஒருவன் அல்லவா என்று கேட்டாள் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். நான் மிகவும் மகிழ்கிறேன், நீங்களும் அப்படித்தானே? உங்களுக்கு தெரியும், பெந்தேகொஸ்தே நாள் என்று பேதுரு இதுதான் அது என்று கூறினார். இப்பொழுது நான் எப்பொழுது அது இதுவாக இல்லாவிட்டால் இதை பெற்றதற்காக நான் மகிழ்கிறேன். அது வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். அது உண்மை. இதை குறித்து நான் மகிழ்கிறேன். ஓ, கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு ஆவியுடன் உரையாடி வார்த்தையின் பேரில் உரையாடி வரப்போகும் நன்மையான காரியங்களை குறித்து பேசுவது, இது அற்புதமானதல்லவா? அது மிகவும் நல்லது. அதை குறித்து அறிய நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நீங்களும் அப்படித்தானே? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதில் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களுடைய பாவங்கள் ரத்தத்தின் கீழ் இருப்பதற்காக நீங்கள் மகிழ்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவரின் நாட்களில் ஒன்றில் வருவார், நாம் அவருடன் சென்று விடுவோம். அப்பொழுது யோசித்து பாருங்கள், முதுமை பருவம் அனைத்தும் நம்மை விட்டு போய்விடும். வியாதி துன்பம் எல்லாம் போய்விடும். அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையே மாறிவிடும். ஓ என்னை, இங்கு நின்ற அருமையான வயோதிக சகோதரர்களை என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. நான் நினைவு கூறுகிறேன், உங்களில் எத்தனை பேருக்கு ரபிலாசனை ஞாபகம் உள்ளது? என்னை ஏறக்குறைய உங்கள் எல்லோருக்குமே. அவர் தமது பழைய கைத்தடியை இங்கு மாட்டி வைப்பார். நான் இங்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பேன். அவர் அந்த சிறு பாடலை பாடுவார். ஒரு நிமிடம் சகோதரன் டெடி, நான் முயற்சி செய்வேன். அதன் ராகம் எனக்கு வருகிறதா என்று பார்ப்போம். எனக்கு தெரியவில்லை. ஒரு மகிழ்ச்சிகரமான நாளை எனக்காக காத்திருக்கிறது. அங்கு முத்துக்கள் பதிக்கப்பட்ட வாசல்கள் விரிவாய் திறக்கும். இந்த துன்பத்தின் திரையை நான் கடக்கும் போது நான் மறுபுறம் இளைப்பாறுவேன். என்றாயிலும் ஒரு நாள் அழிந்து போகக்கூடிய உறவினருக்கு எட்டாத தூரத்தில், என்றாயிலும் ஒரு நாள் அது எங்கே எப்பொழுது என்று தேவன் மாத்திரமே அறிவார். அழிந்து போகக்கூடிய வாழ்க்கையின் சக்கரங்கள் சுழலாமல் நின்று போகும்போது நான் அப்பொழுது சியோன் மலையில் வாசமாயிருக்க சென்று விடுவேன். ஆம், இந்த சிறு சக்கரங்கள் நமக்குள் சுழன்று கொண்டிருக்கின்றன. பார்த்தல், ருசி பார்த்தல், உணர்தல், நுகர்தல், கேட்டல் என்ற சிறு புலன்களும் சக்கரங்களும் அழிந்து போகக்கூடிய இந்த வாழ்க்கையில் சுழன்று கொண்டிருக்கின்றன. என்றாயிலும் ஒரு நாள் அவை சுழலாமல் நின்றுவிடும். அப்பொழுது நானும் நீங்களும் சியோன் மலையில் வாசம் செய்ய சென்று விடுவோம். ஓ, எனக்கு அது பிடிக்கும். உங்களுக்கும் அப்படித்தானே? அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். சரி, எத்தனை பேருக்கு நம்முடைய பழைய ஞானஸ்தான பாடல் தெரியும்? இப்பொழுது நாம் அதை மாற்றுவோம். நாம் கூட்டத்தை முடிக்கும் போது பாடும் பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். துயரமும் துக்கமும் நிறைந்த பிள்ளையே, அது உனக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் அளிக்கும். நீ எங்கு சென்றாலும் அதை உன்னுடன் கொண்டு செல். இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். நீ போகும் போது அதை செய். சரி, நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். மறக்க வேண்டாம், நாளை காலை 8 மணிக்கு கூட்டத்திற்கான ஜபாட்டைகள் வழங்கப்படும். கூட்டம் 9:30 ஆரம்பிக்கும். நான் 10 மணிக்கு பிரசங்கம் செய்வேன். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் ஆராதனை சுமார் 11 மணிக்கு தொடங்கும். நாளை பிற்பகல், நாளை மாலை கூடாரத்தில் ஒரு சுவிசேஷ செய்தி கொடுக்கப்படும். நாளை இரவு உங்கள் பாவங்களுக்காக மனம் திரும்பி இன்னும் ஞானஸ்தானம் பெறாதவர்களுக்கு அங்கே தொட்டி திறந்திருக்கும். நாங்கள் ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்போம். இப்பொழுது நாம் எல்லோரும் சேர்ந்து நமது உச்ச குரலில் பாடுவோம். சகோதரன் பஸ்டி, நான் எவ்வளவு மகிழ்ச்சி உள்ளவனாகவும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அவர் மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர் அவரை பார்த்துவிட்டு என்ன நினைப்பதென்றே அவருக்கு தெரியவில்லையாம் என்று அவர்கள் என்னிடம் சொல்கிறார்கள். அவர் அதே நபராய் இருந்தார் என்று அவரால் நம்ப முடியவில்லை. ஓ, தேவனால் என்ன செய்ய முடியும் என்பது ரகசியம் இல்லை. அது உண்மை அல்லவா? சரி, அதை துணிக்க செய். சரி, நான் இப்பொழுது ஆராதனையை போதகரிடம் ஒப்படைக்கிறேன். அவர் சில வார்த்தைகளை கூறலாம், அல்லது நம்மை அனுப்பி வைக்கும்படி யாரையாவது கேட்கலாம். அவருடைய மனதில் என்ன இருந்தாலும் சரி.